அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. திருச்சிற்றம்பலம். எல்லா உயிர்களும் இன்பற்று வாழ்க, கொல்லாவிரதம் குவளையமெல்லாம் ஒங்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. எல்லாம் செயல்கூடும் என்னானை அம்பலத்தே, எல்லாம் வல்லான் தனையே ஏத்து. திருவிளங்க சிவயோக சித்தி எல்லாம் விளங்க, சிவஞான நிலை விளங்க, சிவானுபவம் விளங்க. திருவிளங்கு திருத்தில்லை திருச்சிற்றம்பலத்தை திருக்கூத்து விளங்க, ஒளிச்சிறந்த திருவிளக்கே. உருவிளங்க உயிர் விளங்க, உணர்ச்சியது விளங்க, உலகமெல்லாம் விளங்க, அருள் உதவு பெருந்தாயாம். அருவிளங்கு குழல் வள்ளி மகிழ்ந்தொரு பால் விளங்க, வயங்குமணி பொது விளங்க, வளர்ந்த சிவக்கொழுந்தே. அன்பினும் பிடியுள் அகப்படும் மலையே, அன்பினும் குடில் புகும் அரசே, அன்பினும் வளைக்குட்படு பரம்பொருளே, அன்பினும் கரத்தமர்முதே, அன்பினும் கடத்து அடங்கிடும் கடலே, அன்பினும் உயிர் ஒளிர் அறிவே, அன்பினும் அணுவுள் அமைந்த பேருளியே, அன்புருவாம் பரசிவமே. திருச்சிற்றம்பலம். அருட்பெரும் ஜோதி அவயம் அவயம். ஞாயிற்றுக்கிழமை 2020 ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 5ஆம் நாள், வள்ளலார் யூனிவர்சல் மிஷன் அமெரிக்கா நடத்துகின்ற நேரடைகள் நிகழ்வில் பன்னாட்டு தொலைபேசி வாயிலாகவும் முகநூல் வாயிலாகவும் நம்மோடு இணைந்திருக்கும் அனைத்து ஆன்மநேய சகோதர சகோதரிகளையும் வள்ளல் பெருமான் தலைமையில் நடக்கும் இந்த நிகழ்வுக்கு வந்தனம் கூறி வருக வருக என வரவேற்கின்றோம். இந்த வார நிகழ்வில் தெய்வ திரு லோக ஆனந்த பாரதி ஐயா அவர்களும், தெய்வ திருமதி ஞான தனலட்சுமி அம்மா அவர்களும் நம்மிடையே இணைந்துள்ளார்கள். ஐயா அவர்களையும் அம்மா அவர்களையும் வள்ளலார் யூனிவர்சல் மிஷன் சார்பாகவும் மற்றும் நம் அன்பர்கள் அனைவரின் சார்பாகவும் வந்தனம் கூறி வருக வருக என வரவேற்கின்றோம். அன்பர்களே, இன்று ஆங்கில வருடத்தின் முதல் நிகழ்வு. கடந்த ஆண்டும் இதே போன்று ஒரு நிகழ்வு ஆங்கில வருடத்தின் 2019 ஆம் ஆண்டின் முதல் நிகழ்ச்சியாக அன்பர் ஆனந்த பாரதி அவர்கள் நமக்காக தந்தார்கள். அதே போலவே இந்த ஆண்டும் நமக்காக அவர் இந்த நிகழ்ச்சியை தர இருக்கிறார்கள். இந்த அருட்பாமுதம் என்ற இந்த நிகழ்ச்சியானது 2018 ஆம் ஆண்டு நவம்பர் 25ஆம் நாள் முதல் தொடங்கி ஒரு மாதமும் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. இந்த அருட்பா என்னும் அமுதத்தை நமக்காக ஆனந்த பாரதி ஐயா அவர்கள் ஊட்டி வருகிறார்கள். ஏனென்றால் அருட்பாவை நன்றாக படித்து அதை பொருளுணர்ந்து பல புத்தகங்களை விளக்கங்களை பார்த்து நமக்காக அதை ஒரு ரசமாக எடுத்து அளித்து வருகிறார்கள். ஒரு 2 மணி நேரத்திற்குள் நமக்காக பல விஷயங்களை அவர் படித்து பல மணிகளை செலவழித்து நமக்காக அதை ஒரு 2 மணி நேரத்துக்குள் அதை அடக்கி நமக்காக தருகிறார்கள். இது ஒரு மிகவும் பெரிய உன்னதமான செயல். இதற்காக நாம் ஆனந்த பாரதி ஐயா அவர்களுக்கும் தனலட்சுமி அம்மா அவர்களுக்கும் நம்முடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஆனந்த தனலட்சுமி அம்மா அவர்களும் நமக்காக இந்த பாடல்களை முன்னதாகவே பயிற்சி செய்து ஒரு நல்ல ராகத்தில் பாடி நமக்காக வழங்கி வருகிறார்கள். அதுவும் அவர்களுடைய நிலையில் இதையெல்லாம் நமக்கு தருவது என்பது மிகவும் நிகழ்ச்சியான விஷயம். ஆகவே தம்பதியர் இருவரையும் இந்த நிகழ்வுக்கு மீண்டும் ஒரு முறை வந்தனம் கூறி வரவேற்று நம்மளுடைய நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியை தொடங்குமாறு அழைக்கின்றோம். நன்றி. நிகழ்ச்சி தொடங்குவதற்கு முன் ஜெயராஜய்யா அவர்கள் அருட்பாக்களை பாடுவார்.
அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. அருளே நம் குலம், அருளே நம் இனம், அருளே நாம் அறிவன் அறிவார் என்ற சிவமே. அருளே நம் சுகம், அருளே நம் பெயர், அருளே நாம் அறிவார் என்ற சிவமே. அருளொளி அடைந்தனை அருளமுது உண்டனை அருள்மதி வாழ்கவென்று அருளிய சிவமே. அருள்நிலை பெற்றனை அருள் வடிவு ஊற்றனை அருளரசு இயற்றுகள் என்று அருளிய சிவமே. உள்ளகத்து அமர்ந்து எனது உயிரின் களந்தருள் வள்ளல் சிற்றம்பலம் வளர் சிவபதியே. அருளே நம்மடி, அருளே நம்மொழி, அருளே நம் நெடுவாம் என்ற சிவமே, அருளே நம் அறிவு, அருளே நம் மனம், அருளே நம் குணமாம் என்ற சிவமே, அருளே நம்பதி, அருளே நம்பதம், அருளே நம்மிடமாம் என்ற சிவமே, அருளே நம் துணை, அருளே நம் தொழில், அருளே நாம் விருப்பாம் என்ற சிவமே, அருளே நம் பொருள், அருளே நம் ஒளி, அருளே நாம் அறிவாள் என்ற சிவமே, அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி.
நன்றி திரு ஜெயராஜியா. தற்போது நாம் நிகழ்ச்சியை தொடங்கவோ. ஆனந்தரியா, நீங்க நிகழ்ச்சியை தொடங்கணும்.
அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி, பராபரம் கோதகலும் அனாமயம் போதநிலை, பகானலம் வாதம் அரு சுகோதயம் பாதிதம் இல், நிராமயம் காரகம் அது இலாத நற்சஞ்சீவிதம், நல் நிராசை கொண்டாருடைய நிகேதனம் சூதம் உரல், வராத இன்பாரவனை முனாலில் வந்தே அருளி, மகாவலம் சேர அருள் விராவு செம்பாதனம, இரா மலிந்தார் மனதில் இராத சந்தோடனம, ராமலிங்காய நம, ராமலிங்காய நம, ராமலிங்காய நம, ராமலிங்காய நம, ராமலிங்காய நம, ராமலிங்காய நம. அருட்பெருஞ்சோதி ஆண்டவராகி திகழ்கின்ற திருவருட்பிரகாச வள்ளற் பெருமானுடைய பெரும் கருணையினாலே அருட்பா அமுதம் என்கின்ற இந்த சதுவிசார நிகழ்ச்சி தொடர்ந்து இங்கே நடைபெற்று வருகிறது. அந்த வகையிலே இந்த ஆண்டினுடைய முதல் ஞாயிற்றுக்கிழமை நிகழ்வாக இந்த அருட்பா அமுதம் நிகழ்ச்சி இன்றைக்கு நடைபெற இருக்கின்றது. அதற்கு உரிய ஏற்பாடுகளை செய்திருக்கக்கூடிய வள்ளலார் யுனிவர்சல் மிஷன் அன்பர்கள் அத்துணை பேருக்கும், இங்கே நம்மையெல்லாம் ஒருங்கே கூட்டி வைத்து நமக்கு திருவருள் செய்கின்ற நம்முடைய சர்க்குருநாதருடைய திருவருளையும் அவருடைய திருவடியையும் உங்கள் அனைவரையும் வணங்கி இந்த சொற்பொழிவை துவங்குகின்றேன். இன்றைக்கு சென்ற 2 மாதங்களுடைய தொடர்ச்சியாக திருவடி புகழ்ச்சியை நாம் சிந்திக்க இருக்கின்றோம். திருவருட்பா முதல் திருமுறையில் இருக்கக்கூடிய முதற்பதிகமாகிய திருவடி புகழ்ச்சி நாம் இதுவரை 40 அடிகளுக்கு இதற்குரிய பொருளையும் விளக்கத்தையும் அடியேனால் இயன்றவரை அடியேனுக்கு திருவருள் உணர்த்தியவரை நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். உங்களுக்கு அந்த விளக்கங்களை நினைவுபடுத்தி இருக்கின்றேன் என்பதை தெரிவித்துக் கொண்டு மறுபடியும் இப்பொழுது 41வது அடியிலிருந்து நாம் இன்றைக்கு சிந்திப்போம். நம்முடைய அன்பர்கள், இதற்கு எவ்வளவு காலமானாலும் பரவாயில்லை, இதனுடைய பொருளை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த அடிப்படையிலே இருப்பதினாலே அது எனக்கும் மிகுந்த மகிழ்ச்சியை கொடுக்கின்றது. ஏனென்று சொன்னால் நான் உங்களுடைய காலத்தை நான் எடுத்துக்கொள்ளக்கூடாது என்பதற்காக நான் அதுபோல நான் உங்களிடம் கேட்டேன், அதை விரைவாக முடிக்க வேண்டுமா என்று. அதற்கு உண்மையாகவே இது அருட்பாவின் மீது உங்களுக்கு எவ்வளவு ஆர்வம் இருக்கிறது, அருட்பாவை நீங்கள் எவ்வளவு மதிக்கின்றீர்கள், உங்களுடைய ஆர்வத்தையும் அந்த அருட்பாவின் மீது உங்களுக்கு இருக்கிற காதலையும் காட்டுவதாக இந்த அந்த நீங்கள் சொன்ன அந்த உறுதி அமைந்தது என்பதை இந்த நேரத்திலே இங்கே சொல்லி அதற்கு நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் என்பதையும் தெரிவித்து கொண்டு இப்பொழுது நாம் இந்த 41வது அடியை நாம் இப்பொழுது சிந்திக்க தொடங்குவோம். 40 அடி வரை தனிமுதல் உமாபதி புராந்தகன் பசுபதி சயம்பு மாதேவன் அமலன் என்கின்றவரை நாம் முன்பு சிந்தித்தோம். அதற்கு அடுத்ததாக இப்பொழுது தாண்டவன் தலைமாலை பூண்டவன் தொழும் அன்பர் தங்களுக்கு அருள் ஆண்டவன் என்கின்ற அடி 41வது அடியாக இங்கு அமைந்திருக்கின்றது. இங்கே தாண்டவன் என்று வளர்பெருமான் குறிப்பிடுகின்றார், இறைவனை தாண்டவன் என்கிறார். இப்பொழுது நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய பகுதி இலட்சணங்களுக்கு உட்பட்டது. இறைவனுடைய சிறப்பு நிலையை நாம் இப்போது சிந்தித்திருக்கிறோம், சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இங்கே வள்ளல் பெருமான் இறைவனுடைய பல்வேறு திருவிளையாடல்களை, இறைவனுடைய பல்வேறு மூர்த்தி வடிவங்களை பற்றி இங்கு நமக்கு தெரிவித்துக் கொண்டிருக்கிறார். அந்த வகையிலே இப்பொழுது நாம் இங்கு இதை சிந்திக்கின்றோம். இங்கே இறைவனை தாண்டவன் என்று வள்ளல் பெருமான் அழைக்கின்றார். அதாவது இறைவன் தாண்டவன் என்பது, தாண்டவம் என்றால் ஆடுவது, கூத்தாடுவது என்று பொருள், நடனமாடுவது என்று பொருள். இறைவனுடைய நடனம் இந்த உலகத்திலே நடைபெற்றுக் கொண்டிருப்பதினால்தான் நமக்கு இன்றைக்கு உலக உயிர்களெல்லாம் இயங்கிக் கொண்டிருக்கின்றன என்பது ஒரு முக்கியமான கருத்து. நாம் திருக்கதவம் திறத்தல் என்கின்ற பதிகத்திலே நாம் பேசுகிற போது இந்த திருநடத்தை பற்றி நாம் வேண்டிய அளவிற்கு கருத்துக்களை பகிர்ந்திருக்கிறோம். இங்கேயும் கூட பஞ்சகம் இயற்றும் பதம் என்று வருகிற போது 5 விதமான ஆடல்களை இறைவன் புரிகின்றான், அதனுடைய விளக்கம் என்ன என்பதையெல்லாம் நாம் நிச்சயமாக அங்கு சிந்திக்கலாம். இந்த இடத்திலே தாண்டவன் என்றால் இறைவன் ஆடக்கூடியவன். ஊன நடனம், ஞான நடனம் என்கின்ற இந்த 2 திருக்கூத்தினையும் ஆடி தாண்டவம் புரியக்கூடியவன் என்று இங்கே பொருள்படுகின்றது. வள்ளற் பெருமானும் இறைவனுடைய திருநடச் செய்கை நடக்காவிட்டால் இந்த உலகத்திலே என்ன ஆகும் என்று சொன்னால் இந்த உலகமே இயங்காது. அழகறியா திருக்கூத்து என் கணவர் புரியாரேல், என்னுடைய கணவர் அருட்பெருஞ்சோதி ஆண்டவன் இந்த திருக்கூத்தினை தாண்டவத்தினை புரியவில்லை என்று சொன்னால் அயன் அரியோடு இவன் முதலாம் ஐவர்களும் பிறரும் விலகறியா உயிர் பலவும் நீயும் இங்கே நின்று மினுக்குவதும் குலுக்குவதும் வெளுத்துவிடும் காணே என்று வளர்பெருமான் சொல்லுகிறார். அதாவது என்னுடைய கணவராகிய இறைவன் திருக்கூத்து நடத்தாவிட்டால் அயன் அரி முதலிய 5 தொழில் கர்த்தர்களும், இந்த உலக அண்டாண்ட கோடிகளிலே வாழக்கூடிய அத்துணை உயிர்களும், நீயும் கேள்வி கேட்கக்கூடிய ஏன் என்னுடைய கணவர் ஆடுகிறார் என்று கூத்தாடுகிறார் என்று கேள்வி கேட்கின்ற நீயும் இப்படியெல்லாம் மினுக்கியும் குலுக்கியும் பேச முடியாது, அவையெல்லாம் வெளுத்துவிடும் என்று வளர்பெருமான் நாயகநாயகி பாவத்திலே தன்னுடைய தோழிக்கு கூறுவதாக இங்கு அமைந்திருக்கிறது. அதை அன்பர்கள், அந்த பதிவு நம்மிடம் இருக்கிறது, அதை நேரம் கருதி அந்த கருத்தை நான் மிகவும், ஏனென்றால் அது மிக விரிவாக அதிலே பேசியிருக்கிறோம், அன்பர்கள் அந்த பதிவை கேட்டு பயன்பெறும்படி இங்கு கேட்டுக்கொள்கிறோம். இப்பொழுது இங்கே தாண்டவன் என்றால் இறைவன் நடனம் புரியக்கூடியவன், உயிர்களெல்லாம் வாழும் பொருட்டு ஊன நடனம் ஞான நடனம் என்கின்ற அந்த பெத்த நிலை முத்தி நிலை ஆகிய இந்த 2 நிலையிலேயும் ஊன நடம் ஞான நடம் என்கின்ற அந்த அற்புதமான திருநடச் செய்கையை இறைவன் செய்கிறான் என்பதை இங்கு தாண்டவன் அந்த செயல்களை செய்யக்கூடியவன் என்று இங்கு வள்ளல் பெருமான் பேசுகிறார். தாண்டவன் அதற்கு அடுத்ததாக தலைமாலை பூண்டவன். அதாவது இந்த உலகத்தை ஆக்கியும் காத்தும் அழித்தும் மறைத்தும் அருளியும் ஆகிய அத்துணை தொழில்களையும் செய்யக்கூடியவன் சங்காரகாரனாகிய இறைவனே. எனவே இறைவனே எப்படி சொல்லலாம் என்று சொன்னால் அதை சுப்பீரியர் பவர் என்று சொல்லுவார்கள். யாராலும் அளவிட முடியாத பேராற்றலை உடையவன் இறைவன். அப்பொழுது பிரளய காலத்திலே, பிரளய காலம் என்பது இந்த உலகத்தை மறுபடி, ஒரு பானை இருக்கிறது, அந்த பானை கொஞ்ச நாள் பயன்படுகிறது, அந்த பானையிலே ஓட்டை விழுந்து விட்டது, பிறகு அந்த பானையை வேறதோ ஒரு செயலுக்கு பயன்படுத்துகிறார்கள், நிறைவாக அதை பயன்படுத்தவே முடியாது என்கிற நிலை வருகிற போது அந்த பானையை சுக்குநூறாக உடைத்து அதை மண்ணாக்கி மறுபடியும் அந்த மண்ணிலிருந்து புதிய பானையை செய்வது வழக்கம். அதை போல இந்த உலகம், இந்த உலகத்திற்கும் இந்த உலகங்களுக்கும் அண்டங்களுக்கும் எல்லாவற்றிற்குமே ஒரு கால கணக்கு இருக்கிறது. நம்மை விட மிக அதிக கோடி பங்கு அது அதிகமாக வாழ்வதனாலே அதனுடைய அழிவினை நம்மால் பார்க்க முடியாது. அதனாலே இறைவன் என்ன செய்கிறான், ஒவ்வொரு அண்டங்களும் ஒவ்வொரு புவனங்களும் அதற்கு உரிய காலத்திலே அது அதற்கு நிறைவுறும் காலத்திலே அதை ஒடுக்கி இறைவன் திருவருள் செய்கிறான். அப்பொழுது தலைமாலை பூண்டவன் என்று சொன்னால் பிரம்மா ஆயிரம் கோடி பிரம்மாக்கள், ஆயிரம் கோடி விஷ்ணுக்கள், இப்படியெல்லாம் பல்வேறு அண்டபுவனங்களையெல்லாம் அவர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த பிரளய காலத்தினுடைய நிறைவிலே எல்லாம் அழிந்து இறைவன் ஒருவனே இருந்து அந்த 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 கர்த்தர்களுடைய தலையெல்லாம் அவன் மாலையாக அணிந்திருக்கிறான் என்று அந்த புராணத்திலே வருகிறது. பிரளயத்தினுடைய அழிவிலே முடிவிலே எல்லாம் அழிய அந்த எல்லாம் அழிந்ததனுடைய அடையாளமாக அந்த அந்த மண்டை ஓட்டை இறைவன் தரித்து நான் ஒருவனே இருக்கிறேன் என்று காண்பிக்கிறான் என்று புராணத்திலே சொல்லுகிறார்கள். இது இதற்குரிய தத்துவ கருத்து என்னவென்று சொன்னால், தலை என்பது ஞானம் என்று பொருள். நம்முடைய உறுப்பிலே சிறந்தது தலை, உயர்ந்தவரை தலைவர் என்று சொல்லுவார்கள். தலை என்றால் ஞானம் என்று பொருள். தலைமாலை அணிந்தவன் என்று சொன்னால் உலகத்திலே இருக்கக்கூடிய அத்துணை ஞானங்களையும் தன்னகத்தே உடையவன் இறைவன் என்று பொருள்படுவதாக தத்துவ அறிஞர்கள் குறிப்பிடுகிறார்கள். எனவே அதுவும் இங்கு நம்மோடு அதுவும் நமக்கு நினைவு கூறத்தக்கது. தாண்டவன் தலைமாலை பூண்டவன், தொழும் அன்பர் தங்களுக்கு அருள் ஆண்டவன். அதாவது இறைவனை தொழுவது இரண்டு விதம், ஒன்று கைகூப்பி தொழுதல், மற்றொன்று தலையால் வணங்குதலாகிய இந்த இரண்டு வகையிலே தொழலாம். அதற்கு என்ன வித்தியாசம் என்று சொன்னால், அந்த வித்தியாசத்தை மணிவாசக பெருமான் சிவபுராணத்திலே குறிப்பிடுகிறார். கரங்குவிவார் உள் விளங்கும் கோன்கழல்கள் வெல்க, சிறங்குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன்கழல் வெல்க என்று குறிப்பிடுகிறார். கரம் குவிவார் உள் மகிழும் கோன்கழல்கள், யார் இறைவனை கையெடுத்து வணங்கி வழிபடுகிறார்களோ அவர்களுக்கு உள் நின்று இறைவன் பொதுவாக விளங்கி அருள் செய்கிறான். ஆனால் சிறங்குவிவார், சிறங்குவிவார் என்ற சொன்னால் தலையை தாழ்த்தி ஆணவமலம் அழியும்படியாக இறைவனே நீயே எனக்கு துணை என்று இறைவனுடைய திருவடியிலே தன்னுடைய தலை முழுவதையும் தாழ்த்தி சரணாகதி அடைந்து வழிபடக்கூடியவர்களை இறைவன் என்ன செய்கிறான், சிறங்குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன்கழல் வெல்க என்று பாடுகிறார். அப்படி அந்த தலை தாழ்த்தி வணங்குகின்றோர்களை இறைவன் என்ன செய்கிறான், மேலேற்றுகிறான், சித்திமுத்தி நிலைக்கு மேலேற்றுகிறான் என்று சொல்லுகிறார்கள். அதனாலே ஆணவமலம் அழிய நம்மிலும் உயர்ந்த ஒரு பொருள் உண்டு, அந்த பொருளே சிற்று அறிவுடைய சிறிய சுதந்திரத்தை உடைய நம்மை போல குற்றங்கள் பலவும் உடைய இந்த சிறிய ஆன்மாவிற்கு எல்லா சுகபோகத்தையும் தந்து முத்தி நிலைக்கு இவன் முத்தி நிலையை அடைவதற்கு சித்தி நிலையை அடைவதற்கு இவனுக்கு நமக்கு உதவி செய்கிறது என்பதை உணர்ந்து அந்த இறைவனை அந்த எல்லாருக்கும் பதியாக இருக்கக்கூடிய அந்த இறைவனை வழிபடுவதுதான் மிக முக்கியம். அதனாலே அப்படி யார் வழிபடுகிறார்களோ தொழும் அன்பர்களுக்கு அருள் ஆண்டவன். அப்படி இறைவனை இறைவன் ஒருவன் உண்டு என்று இறைவனுடைய திருவடியை வணங்கி அவனை சரணாகதி அடைந்து மலம் மாயை முதலிய குற்றங்களிலிருந்து தன்னை காத்தருள வேண்டும் என்று யார் தொழுகிறார்களோ அவர்களுக்கு இறைவன் திருவருள் செய்கிறான். இங்கே ஒரு கேள்வி நமக்கு எழலாம், இறைவன் எல்லோருக்கும் தான் திருவருள் செய்ய வேண்டும், அது என்ன இறைவனுக்கு வணங்குகிறவன் வணங்காதவன் என்று இருக்க முடியுமா என்று நாம் கேட்கலாம். அதாவது ஒரு ஏதோ ஒரு நம்மை போன்ற சாதாரண மனிதர்கள் தான் வணங்கினால் இவர் நமக்கு மரியாதை கொடுக்கிறார் என்றும், வணங்காதவர் நம்மை மதிக்காது திமிர் பிடித்தவர் என்றும், வணங்கியவரிடத்திலே அன்பும் வணங்காதவரிடத்திலே வெறுப்பும் உடையவர்களாக இருக்கிறோம். இறைவன் அப்படி இருக்கிறானா என்று சொன்னால் இல்லை. இங்கே ஒரு நுட்பமான கருத்து, இந்த பிறவி தலையிலிருந்து நீங்குவதற்கு நீங்க வேண்டும் என்கின்ற பக்குவம் உடையவர் யாரோ அவரே முத்தி சித்தி வேண்டும் என்று இறைவனிடத்திலே தோத்தரிப்பார்கள். எனவே அந்த இறைவனிடத்திலே அவர் சிறங்குவித்து கரங்குவித்து இறைவனை வணங்கி வழிபடுவது என்பது தன்னை இந்த பிறவி சூழலிலிருந்து காத்தருள வேண்டும் என்று அந்த ஆன்மாக்களுக்கு முதலிலே ஒரு எண்ணம் வர வேண்டும். அந்த எண்ணத்தினுடைய வெளிப்பாடுதான் தொழுகை அழுகை என்பது. அதனாலே அந்த எண்ணம் யாருக்கு இருக்கிறதோ அது அவர்களை இறைவன் திருவருள் செய்து காப்பாற்றுகிறான் என்பது இங்கே நாம் உணர வேண்டிய கருத்து. நமக்கு அந்த எண்ணமே இல்லை, நாம் கண்டதே காட்சி, கொண்டதே கோலம் என்று நாம் வாழுகிறோம் என்று என்று சொன்னால், வளல் பெருமான் சொல்லுகிறாரே, மேட்டு களைத்திட வெண்சோர் எங்கே, இரு கண்ணுக்கு வியப்பெங்கே, வசதியான இடம் எங்கே என்று திரிந்தேன் அல்லால் ஒரு கணத்தும் உன்னை நினைத்தது உண்டோ, என்னை உடையானே எங்கனம் நான் உய்யுமாறே என்று பேசுகிறார் மகாதேவ மாளிகரே. வருகணத்து வாழ்ந்திடுமோ வீழ்மோ இந்த மலக்கூடு என்கிற பாடலில். அதுபோல நாம் இருந்தால் இறைவனுடைய திருவருள் நமக்கு கிடைக்காது. இறைவனுடைய திருவருள் நம்முடைய உணர்வை பொறுத்தது, நம்முடைய விருப்பத்தை பொறுத்தது. அந்த விருப்பத்தினுடைய வெளிப்பாடுதான் இறைவனை வழிபடுவது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு அடுத்ததாக, அப்படி தொழுகின்ற அன்பர்களுக்கு அருளக்கூடியவனாக அந்த முத்திசித்தி நிலைகளை அருளி அவர்களை பக்குவப்படுத்தக்கூடியவனாக இறைவன் இருக்கிறான் என்று வள்ளல் பெருமான் பேசுகிறார். அதற்கு அடுத்ததாக, தன்னிகரில் சித்தெல்லாம் வல்லவன் என்கிற ஒரு 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 அடியை சொல்கிறார். இதிலே சித்தெல்லாம் வல்லவன் என்கிற இந்த அடி திருவிளையாடற் புராணத்தில் இறைவன் நிகழ்த்துகிற ஒரு திருவிளையாடலை வள்ளல் பெருமான் இங்கே நமக்கு சுட்டி காட்டுகிறார். இங்கே பொதுவாக நாம் பார்க்கிற போது சித்தெல்லாம் வல்லவன் என்று சொன்னால் சித்துக்களை எல்லாம் உடையவன் என்று நமக்கு பொருள்படும். சித்தெல்லாம் வல்லவன் என்றால் சித்துக்களை எல்லாம் உடையவன் என்று நமக்கு பொருள்படும். ஆனால் அப்படி அதுவும் உண்மை. அதோடு கூட திருவிளையாடற் புராணத்திலே சித்தெல்லாம் எல்லாம் வல்ல சித்தராதல் என்கிற ஒரு தலைப்பே இருக்கிறது. அது திருவிளையாடற் புராணத்திலே 20 மற்றும் 21வது திருவிளையாடலாக வருகிறது. மிக சுவையான ஒரு வரலாறு, அதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். மிகவும் ஒரு நகைச்சுவையான வரலாறும் கூட. அந்த காலத்திலே அபிஷேக பாண்டியன் என்கின்ற அரசன், அவன் மதுரையை தலைநகரமாக கொண்டு அந்த பாண்டிய நாட்டை ஆட்சி செய்து வருகிறான். அப்படி ஆட்சி செய்து வரக்கூடிய அந்த அபிஷேக பாண்டியன், அவனுடைய அந்த காலத்திலே இறைவன் அந்த பாண்டிய நாட்டு மக்களுக்கு அருள் செய்ய வேண்டும் என்று திருவுள்ளம் கொண்டு சித்துக்களையெல்லாம் செய்யக்கூடிய ஒரு சித்தர் பெருமானாக அந்த மதுரைக்கு வருகிறார். இறைவன் வருகிறார். அப்படி இறைவன் வருகிற போது என்னென்ன செய்கிறார்? ஒரு இடத்திலே இருப்பது போல காட்டி இன்னொரு இடத்திலே இருக்கிறார். இன்னொரு இடத்திலே வடக்கே இருப்பது போல காட்டி தெற்கே நிற்பார். தெற்கே நிற்பது போல காட்டி வடக்கே நிற்பார். இது போல திசைகளிலே வேறுபட்டு நிற்கிறார். அதே போல ஒரே நேரத்திலே பல இடங்களிலே தோன்றுகிறார். இதெல்லாம் சித்தர் பெருமக்களுக்கு உரிய அறிகுறி. அதே போல என்ன செய்கிறார்? அந்த அங்கே இருக்கக்கூடிய கூன் குருடு செவிடு முதலியோர்களை எல்லாம் அவர்களையெல்லாம் சரி செய்கிறார். அவர்களிடத்திலே போய், இப்பொழுது இந்த இந்த குருடராக இருக்கக்கூடிய இவரை நான் கண் ஒளி தருகிறேன் பார் என்று கண் ஒளி தருகிறார். நடக்க முடியாதவர்களை நடக்க வைக்கிறார். இப்படியெல்லாம் அவர் பலவிதமான சித்துக்களை செய்கிறார், ரசவாதங்கள் செய்கிறார். தண்ணீரிலே நடப்பது, ஆகாசத்திலே பறப்பது முதலிய பலவேறு சித்துக்களை செய்து அந்த ஊரிலே இருக்கக்கூடிய மக்களுக்கு அங்கே திருவருள் செய்து வருகிறார் இறைவன். அப்பொழுது இந்த செய்தி அபிஷேக பாண்டியன் அரசன் என்பதனாலே அபிஷேக பாண்டியனுக்கு தெரிகிறது. இது போல ஒரு சித்தர் பெருமான் இருக்கிறார். அவரிடம் செல்ல நடக்காத காரியங்களை எல்லாம் அவர் நடத்தி காட்டுகிறார். அவருக்கு குழந்தை இல்லை அபிஷேக பாண்டியனுக்கு. அவர் என்ன செய்கிறார்? நீங்கள் வந்து அவரை வழிபாடு செய்யுங்கள், அவரிடம் வணங்குங்கள், உங்களுக்கு அவர் ஏதாவது ஒரு வழி சொல்லுவார் என்று சொல்ல உடனே இவன் அரசன் என்பதனால என்ன செய்கிறான்? அவரை இங்கு அழைத்து வாருங்கள் என்று இவன் சொல்லுகிறான். உடனே இங்கே அவருடைய காவலாளர்கள் மந்திரிகள் எல்லாம் போய் அந்த சித்தர் பெருமக்களை அந்த சித்தர் பெருமானை அவர்கள் அங்கே அழைக்கின்றார்கள். சித்தர் பெருமானை அங்கே அழைக்கின்றார்கள். அப்படி அழைக்கின்ற போது சித்தர் பெருமான் சொல்லுகிறார், அப்பா உன்னுடைய அரசன் என்னை கூப்பிடுகிறான் என்று நீ சொல்லுகிறாய். உன் அரசனாலே எனக்கு ஒன்றும் ஆக வேண்டியதில்லை. இந்த உலகத்திலே என்னால் ஆகாத காரியம் என்று ஒன்றுமே இல்லை. அதனாலே நான் வந்து உன்னுடைய அரசனை பார்க்க வேண்டும் என்கிற அவசியம் எனக்கு இல்லை. என்னால் வர முடியாது, போய் வா என்று இறைவன் சொல்லிவிட்டார். இப்பொழுது இந்த ஆள்கள் எல்லாம் சென்று பணியாள்கள் எல்லாம் போய் இறைவன் அந்த அரசனிடத்திலே சொல்லுகிறார்கள், அரசே அந்த சித்தர் பெருமகனார் வர முடியாது என்று சொல்லிவிட்டார் என்று சொன்ன உடனே அந்த அவன் சொன்ன உடனே அந்த அபிஷேக பாண்டியனுக்கு மனத்திலே ஒரு பயம் உண்டாகிவிட்டது. என்னடா இது, அரசனையே அவர் அரசனிடமே வர முடியாது என்று சொல்லுகிறார் என்றால் அவர் எப்படிப்பட்ட ஆற்றல் உடையவர் இது தெரியாமல் நாமே போய் பார்த்திருக்க வேண்டும். நாம் தவறு செய்து விட்டோம். இனி நாம் போனால் அவர் என்ன நினைப்பாரோ தெரியவில்லை. சரி என்று சொல்லி அவன் அமைதியாகிவிட்டான். அடுத்ததாக அந்த சொக்கநாதர் ஆலயத்திலே, மதுரையிலே மீனாட்சி சொக்கநாதர் ஆலயத்திற்கு இப்பொழுது அரசன் மகர சங்கராந்தி தினம் அன்றைக்கு பொங்கல், அந்த பொங்கல் தினத்திலே சிறப்பு வழிபாடு செய்வதற்காக அந்த அரசன் வருகிறான். அரசன் வருகிற போது அங்கே வழியிலே அமர்ந்திருக்கக்கூடிய நிற்கக்கூடிய மக்களை எல்லாம் காவலாளிகள் விளக்குவார்கள். அரசர் வருகிறார், விலகுங்கள் விலகுங்கள் என்று. இவர் இந்த சித்தர் பெருமகனாராக வந்திருக்கக்கூடிய இறைவன் எல்லாம் வல்ல சித்தர், அவரது பெயர். அந்த எல்லாம் வல்ல சித்தர் அந்த அரசர் போகிற வழியிலே உட்கார்ந்திருக்கிறார். எல்லோரும் போய் அவரிடத்துல சொல்கிறார், அரசர் வருகிறார், எழுந்திரீங்கள். என்னால் எழுந்திருக்க முடியாது, நான் இங்குதான் உட்கார்ந்திருப்பேன் என்று இப்படி அவர் பேசிக்கொண்டே இருக்கிற போது அதற்குள்ள அரசர் வந்து விட்டார். அரசர் வந்து இது போல வணங்கி, ஐயா வணக்கம், இது மாதிரி நீங்கள் பெரிய சித்தர் என்று சொன்னார்களே, உங்களுடைய சித்துக்களை நான் எப்படி நம்புவது என்று சொல்லி அரசன் பேசுகிறார். அப்பொழுது இறைவன், நீ நம்பவில்லை என்றால் பரவாயில்லை என்பது போல பேசி கொண்டிருக்கிறார். அப்பொழுது அவனை அரசன் அந்த சித்தரை சோதித்து பார்க்க வேண்டும் என்பதற்காக அவன் சொல்லுகிறான், இதோ பாருங்கள், இங்கே ஒரு கல் யானை இருக்கிறது. கல்லாலே செய்யப்பட்ட ஒரு யானையினுடைய சிற்பம் இருக்கிறது. இந்த சிற்பம், இந்த யானை, இந்த கல் யானை இங்கே அன்றைக்கு பொங்கல் தினம் என்பதினாலே அங்கே கரும்புகள் எல்லாம் வைத்திருக்கிறார்கள் கோயிலினுள்ளே. அவன் அந்த ஒரு கரும்பை எடுத்து, இந்த கல் யானை இந்த கரும்பை சாப்பிட வேண்டும், அப்படி சாப்பிட்டால் நான் நீங்கள் சித்தர் பெருமகனார் என்று ஒத்துக்கொள்கிறேன் என்று அரசன் சொல்கிறான். மக்கள் எல்லோரும் அங்கே இருக்கிறார்கள். அப்பொழுது இறைவன் என்ன செய்கிறான், சரி என்று சொல்லி தன்னுடைய கையிலே வைத்திருந்த ஒரு பிரம்பினாலே அந்த யானை சிற்பத்தினுடைய தலையிலே ஒரு தட்டு தட்டி அந்த யானையை தன்னுடைய கடைக்கண்ணினாலே இப்படி வந்த அந்த இறைவன் பார்க்கிறார். பார்த்த உடனே அந்த கல் யானை துதிக்கையை இப்படி இப்படி ஆட்டிக்கொண்டு வாயை தலையும் அசைத்து கொண்டு அது நிற்கிறது. பார்ப்பவர்களுக்கெல்லாம் ஒரே அதிசயம். உடனே என்ன, அந்த கரும்பை, அரசனுடைய கையில் இருந்த கரும்பை வாங்கி அந்த யானை இடத்திலே கொடுத்தார். அந்த கல் யானை அதை தன்னுடைய துதிக்கையினாலே வாங்கி யானை சாப்பிடுவது போலவே சாப்பிட்டு விட்டது. உடனே என்ன செய்யுது, அந்த அரசனுடைய பக்கத்திலே இருக்கிற அவனுடைய மணிமேகலை, அவன் கழுத்திலே அறிந்திருக்கக்கூடிய மணியை பிடித்து அந்த யானை இழுத்தது. அந்த மாலையை அறுத்து எடுத்து வாயிலே போட்டுக்கொண்டது. அதற்கு அடுத்ததாக அந்த இன்னும் பல சேஷ்டைகளை எல்லாம் அந்த யானை செய்து கொண்டிருக்கிறது. இதை எல்லாவற்றையும் இயக்குபவர் இங்கே இருக்கக்கூடிய எல்லாம் வல்ல சித்தர். இவர் பார்க்கிறார், அது செய்கிறது. இவர் எப்படி பார்க்கிறாரோ அதற்கு ஏற்றது போல அவர் அது செய்கிறது. இதையெல்லாம் பார்த்த உடனே அரசனுக்கு மிகவும் கோபமும் வருகிறது, ஆச்சரியமும் வருகிறது. ஏனென்று சொன்னால் அரசனுடைய மணிமேகலையே இது கழுத்தில் இருந்த முத்துமாலையை பிடித்து இழுத்து விட்டது, தலையை ஆட்டி கொண்டு நிற்கிறது. இப்படி இருக்கிற போது இதை இப்பொழுது இந்த ஆச்சரியத்தை பார்த்து அவன் உண்மையாகவே இவர் வந்திருப்பவர் உண்மையான சித்தர் பெருமகனார் என்பதை உணர்ந்து கொண்டு அவன் இறைவனுடைய திருவடியிலே விழுந்து மன்னிப்பு கேட்கிறான். இப்படி மன்னிப்பு கேட்ட உடனே பிறகு எம்பெருமான் அந்த யானையை பார்த்த உடனே மறுபடியும் தன்னுடைய வாய்க்குள்ளே போட்டிருந்த அந்த அரசனுடைய முத்துமாலையை எடுத்து அந்த கல்யாணையே அந்த அரசனுடைய கையிலே கொடுத்தது, அணிந்து கொண்டான். பிறகு இப்படி அதை வாங்கி அணிவதற்கு அவன் போகிறப்போ அதற்குள் பார்த்தால் இறைவன் அங்கே இல்லை. அந்த எல்லாம் வல்ல சித்தர் என்கின்ற அந்த இறைவன் அவர் மறைந்தார். அவர் அந்த உருவம் மறைந்து விட்டார். அப்பொழுதுதான் அவருக்கு தெரிகிறது, சொக்கநாத பெருமானே இறைவனாக வந்து எல்லாம் வல்ல சித்தராக வந்து திருவருள் செய்தார் என்று. அங்கே அந்த இந்த திருவிளையாடற் புராணத்திலே இறைவன் நிகழ்த்திய ஒரு விளையாடல் இது. அதிலே வரக்கூடியது எல்லாம் வல்ல சித்தர் என்பது ஒரு சுவையான வரலாறு. அதாவது இறைவனால் ஆகாதது எதுவும் இல்லை. இறைவன் மீது பூரண நம்பிக்கை உடையவருக்கு எல்லாம் ஆகும், எல்லாம் செயல்கூடும், இறைவன் எல்லாவற்றையும் நடத்தி கொடுப்பான் என்பது இந்த கருத்து. அந்த வரலாற்றைத்தான் வள்ளல் பெருமான் இங்கே தன்னிகரில் சித்தலாம் வல்லவன் என்று மிக அற்புதமாக, தன்னிகரில் என்றால் தனக்கு ஈடில்லாமல் சித்தலாம் வல்லவன், வள்ளல் பெருமான் அகவலிலே குறிப்பிடுகிறார். ஆளுரு சித்திகள் 64 கோடி என்று சொல்கிறார். 647 கோடி ஆளுரு சித்திகள், 64 கோடி அத்துணை சித்திகள் இருக்கின்றன அவைகள் இல்லாமல் கரும சித்தி, யோக சித்தி, ஞான சித்தி என்று இவளெல்லாம் கணக்கில்லாமல் இருக்கின்றன என்று வளல் பெருமான் சொல்லுகிறார். அவை எல்லாவற்றையும் ஒருங்கே உடையவன் இறைவன், அவர்களுக்கெல்லாம் அந்த சித்துக்களுக்கெல்லாம் தலைவன் என்பதினாலே வள்ளல் பெருமான் இங்கே தன்னிகரில் சித்தெல்லாம் வல்லவன் என்று குறிப்பிடுகிறார். வடதிசை சைலம் எனும் உருவில்லவன். நாம் முன்பு புராந்தகன் என்கின்ற சொல்லுக்கு நாம் அதற்குரிய அர்த்தத்தை பார்க்கிற போது முப்புறங்களை இறைவன் எரித்தான் என்று சொல்லுவோம். அப்போ அது அந்த முப்புறங்களை எரிப்பதற்கு அந்த வரலாறிலே வரக்கூடிய சம்பவம் இது. அங்கே வடதிசையிலே இருக்கக்கூடிய அந்த மலையை, அந்த மேருமலையை இறைவன் வில்லாக கொண்டான். அந்த மூன்று அசுரர்களையும் அழிப்பதற்கு அம்பும் வில்லும் வேண்டும் அல்லவா, அதனாலே அந்த மலையே வில்லாக உடையவனாக இறைவன் இருந்தான் என்கின்ற அந்த புராண கருத்தே இங்கே வடதிசை சைலம் எனும் ஒரு வில்லவன் என்று வருகிறது. இந்த இந்த திரிபுரம் எரித்த வரலாறை வேண்டிய அளவிற்கு நாம் முன் பகுதியிலே சிந்தித்திருப்பதினாலே இப்போது நாம் அதற்கு அடுத்த பகுதிக்கு போகலாம். தட்சிணாமூர்த்தி, தென்முகக் கடவுள், அதாவது சனகாதி முனிவர்கள் என்று நான்கு முனிவர் பெருமக்கள், அந்த நான்கு முனிவர் பெருமக்களுக்கும் மெய்ஞானத்தை அருள் புரியக்கூடிய தோற்றமாக ஆலமரத்தின் கீழிருந்து அருளுகின்ற இறைவனுடைய குரு வடிவம்தான் தட்சிணாமூர்த்தி என்பது. அப்படிப்பட்ட அந்த தன்னை வந்து அடைந்து வழிபடுவார்க்கு சின்முத்திரையை காட்டி ஞானத்தை உணர்த்துகிறவர் தட்சிணாமூர்த்தி. தட்சிணாமூர்த்தி என்று சொன்னாலே சின்முத்திரை என்பது ஞாபகம் இடம். நம்முடைய கையிலே ஐந்து விரல்கள் இருக்கின்றன. இந்த ஐந்து விரலிலே முதல், அதாவது கடைசி மலம் மாயை, அதற்கு அடுத்த மலம் ஆணவம். இந்த நடுவிலே இருக்கக்கூடிய இந்த பெருவிரல் இருக்கிறது இல்லையா, அதுதான் ஆணவம். அதற்கு பெருவிரலுக்கு அடுத்த விரல் கண்மம், அதற்கு அடுத்த விரல் மாயை. ஆக இந்த முதல் மூன்று விரல் ஆணவம், கண்மம், மாயை. அதற்கு அடுத்ததாக இன்னொரு, அதற்கு அந்த ஆள்காட் அந்த நடுவிரலுக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய ஆள்காட்டி விரல் தான் ஆன்மா. அதற்கு அடுத்ததாக இந்த பெருவிரல் கடவுள். ஆக இந்த ஆணவம், கண்மம், மாயை என்று சொல்லக்கூடிய இந்த மூன்று மலங்களிலிருந்தும் விலகி ஆன்மா இறைவன் என்கின்ற விரலோ இறைவனோடு சேர வேண்டும். இதை உணர்த்துவதுதான் சின்முத்திரை. அதாவது இந்த ஆள்காட்டி விரலை நாம் என்ன செய்ய வேண்டும், இந்த பெருவிரலோடு ஒட்டினால் இந்த ஆணவம் கண்மமாகிய மூன்று விரல்களும் தனித்தும் இந்த ஆள்காட்டி விரலும் கட்டை விரலும் ஒன்று இருப்பது சின்முத்திரை. எனவே இதனுடைய தத்துவம் என்ன என்று சொன்னால், தட்சிணாமூர்த்தி என்ன உணர்த்துகிறார் என்று சொன்னால், ஆணவம், கண்மம், மாயையாகிய மும்மலங்களிலிருந்து விலகி என்றைக்கும் இறைவனை நினைத்து இறைவனோடு தொடர்பு கொண்டு இரு, இறைவனுடைய திருநாமத்தை சொல். எப்பொழுதும் வள்ளல் பெருமான் சொல்கிறாரே தன்னுடைய நண்பர்களுக்கெல்லாம், எப்பொழுதும் சிவசிந்தனையோடு இருக்க வேண்டும் என்று. அப்படி இறைவனோடு தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு நிலையை நீ பெற்றுக்கொள் என்பதுதான் அவர் உபதேசிக்கக்கூடிய அந்த உபதேசம். அதை உணர்த்துவதுதான் அந்த சின்முத்திரை என்பது இங்கு நினைவு கூறத்தக்கது. அதற்கு அடுத்ததாக அருள்மூர்த்தி, அருளை வழங்குகின்ற மூர்த்தி, புண்ணியமூர்த்தி, ஜீவகாருண்யமே ஒரு மேனியாக உடைய புண்ணியமூர்த்தி. தகும் அட்டமூர்த்தியானோன், அட்டமூர்த்தம் என்று சொன்னால் இறைவன் இந்த அண்ட பிரபஞ்சங்களிலே எட்டு இடங்களிலே விளங்குகிறார்கள். இறைவன் எட்டு இடங்களிலே விளங்குகிறான் என்று நம்முடைய சமய இலக்கியம் முதற்கொண்டு வள்ளல் பெருமான் எல்லோருமே சொல்லுகிறார்கள். பல சான்றுகள் அதிலே இருக்கின்றது. அதற்கு எட்டு இடங்கள் என்ன என்று சொன்னால், பஞ்சபூதம் ஐந்து, சூரியன், சந்திரன், அடுத்ததாக ஆன்மா. இதிலே பஞ்சபூதங்களுக்கும் திருக்கோயில்கள் இருக்கிறது, சூரியனுக்கும் இருக்கிறது, சந்திரனுக்கும் இருக்கிறது, ஆன்மாவிற்கு திருக்கோயில்கள் கிடையாது. அந்த ஆன்மாவிற்காக உரிய திருக்கோயில் தான் ஞானசபை. அதைத்தான் வள்ளல் பெருமான் அதைத்தான் வள்ளல் பெருமான் ஏற்படுத்தினார்கள். எனவே ஆன்மாவிற்காக ஒரு கோயில், அதுதான் சத்திய ஞான சபை என்று சிவபிரகாச சுவாமிகள் முதலிய அறிஞர் பெருமக்கள் இதை நமக்கு தெரிவித்திருக்கின்றார்கள். அந்த கருத்து இங்கு நினைவு கூறத்தக்கது. எட்டு இடங்களிலே இறைவன் திருவருள் புரிகிறான். இறைவனுடைய அந்த சொரூபம் இந்த எட்டு இடங்களிலே சிறப்பாக விளங்குகிறது என்று சொல்லுவார்கள். எனவே எட்டு இடங்களிலே இறைவன் விளங்குவதினாலே இறைவனை அட்டமூர்த்தி என்று சொல்லுவார்கள். இறைவன் நம்முடைய ஆன்மாவிற்குள் இருக்கிறான், இருந்து விளங்குகின்றான் என்பது இந்த அட்டமூர்த்தி ஆக இப்படியாக இறைவன் இருக்கின்றான் என்று சொல்லுகிறார். அதற்கு அடுத்ததாக தலைமை பெரு கணநாயகன், குழகன், அழகன், மெய்ச்சாமி, நந்தேவதேவன் என்று இங்கு அடுத்த வரி வருகிறது. தலைமை பெரு கணநாயகன், அதாவது சிவகணம் என்று சொல்லுவார்கள். சிவலோகத்திலே கைலாயத்திலே இருக்கக்கூடிய கணங்கள், அந்த கணங்கள் எல்லா கணங்கள் என்பவைகள் எப்பொழுதும் இறைவனுடைய பக்கத்திலிருந்து இறைவனுக்கு தொண்டு புரிகின்ற ஆன்மாக்கள், அவர்களை கணங்கள் என்று சொல்வார்கள். அந்த பூதகணங்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடியவன் இறைவன். அதனாலே இங்கு வள்ளற் பெருமான் இவ்வாறு தலைமை பெரு கணநாயகன் என்கிறார். அதற்கு அடுத்ததாக குழகன் என்று சொல்கிறார். குழகன் என்றால் பேராற்றல் உடையவன் என்ற அர்த்தம். இறைவன் பேராற்றல் உடையவனாக இருக்கிறான். அழகன் எழில் உடையவன். இறைவன் ஒருவனே மிக இளமையானவன், அழகானவன், பிணி மூப்பு மரணம் முதலியவைகள் இல்லாதவன். அதனாலே இங்கு வள்ளற்பெருமான் இறைவனை அழகன் என்று குறிப்பிடுகிறார். அதற்கு அடுத்ததாக மெய்ச்சாமி, உண்மையான இறைவன். மெய் என்றால் உண்மை, சாமி என்றால் இறைவன். மெய்ச்சாமி உண்மை இறைவன், உண்மை கடவுள் என்று சொல்லுகிறார். நம் தேவதேவன், நமக்கெல்லாம் தேவதேவனாக விளங்கக்கூடியவன் இறைவன் என்று சொல்லுகிறார். அதற்கு அடுத்ததாக சம்பு வேதண்டன், புறப்பிலான் முடிவிலான் தானு முக்கண்களுடையான் என்கிற வரி 45வது வரி. சம்பு என்று சொன்னால் நலம் தருபவன், சிவன் என்று பொருள். இறைவனை அப்படி வள்ளல் பெருமான் இங்கு அழைக்கின்றார். சம்பு வேதண்டன், வேதண்டம் என்றால் மலை என்ற அர்த்தம். வேதண்டன் என்றால் கைலை மலையை உடையவன் என்று அர்த்தம். எனவே அந்த கைலை மலையை உடைய இறைவனை வேதண்டன் என்று சொல்கிறார். சம்பு வேதண்டன் பிறப்பிலான், இறைவனுக்கு பிறப்பு இல்லை. பிறப்பிலான் சம்பு வேதண்டன், பிறப்பிலான் முடிவிலான், இறைவனுக்கு ஆதி அந்தம் என்பது கிடையாது. முடிவிலான் தானு பற்றுக்கோடானவன், அதாவது இப்போது ஒரு கொடி வளர வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஒரு 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 பெரிய நீளமான ஒரு குச்சியை அங்கே மண்ணிலே நட்டு வைத்தால் அதை பற்றி கொண்டு அது வரும். அதுபோல அந்த தானு என்றால் அதுபோல இந்த உலகம் எல்லாம் எதை நோக்கி சுழல்கிறது, யாருடைய ஆற்றலாலே சுழல்கிறது என்று சொன்னால் அது எல்லாம் அல்ல, இறைவனுடைய ஆற்றலாலே. அவனை பற்றுக்கோளாக கொண்டு, அவனை அச்சாக கொண்டே சுழல்கின்றது. அதனாலே இங்கு வள்ளல் பெருமான் தானு என்று குறிப்பிடுகிறார். முக்கண்கள் உடையான், மூன்று கண்களை உடையவன், அதாவது சூரியன் சந்திரன் அக்னி என்பது அந்த மூன்று கண்கள். சூரிய சோமசூரிய அக்னி லோச்சனன் என்று இறைவனை வேதத்திலே சொல்லுவார்கள். எனவே அந்த நிலா ஒரு கண், சூரியன் ஒரு கண், அக்னி ஒரு கண் ஆகிய அந்த மூன்று கண்களை இறைவன் உடையவன். அதை இங்கே மூன்று கண்கள் உடையான் என்று வளர்ப்பெருமான் இங்கு குறிப்பிடுகிறார். அதற்கு அடுத்ததாக சதுரன், சதுரன் என்றால் பேராற்றல் உடையவன் என்று அர்த்தம். எல்லாம் செய்யக்கூடியவன், பேராற்றல் உடையவன் என்று அர்த்தம் சதுரன். அதற்கு அடுத்து சதுரன் கடாசல உரிப்போர்வையான். கடாசலம் என்பது மதம்புழிகின்ற கடம் என்று சொன்னால் மதம், யானையினுடைய வாயிலிருந்து ஒரு நீர் மாதிரி ஒழுகி கொண்டே இருக்கும், அதற்கு பேர் மத நீர் என்று பேர். வள்ளல் பெருமான் பாடுகிறார் அந்த இந்த கருத்தை விநாயகரை பற்றி பாடுகிற போது, உலகெல்லாம் தழைப்ப அருள் மத அருவி ஒழுகு மாமுகமும் என்று விநாயகரை பாடுகிறார். அதாவது விநாயகப் பெருமானுடைய வாயிலிருந்து அருள், சாதாரண யானையினுடைய வாயிலிருந்து மத நீர் ஒழுகுகிறது, விநாயகப் பெருமானுடைய வாயிலிருந்து அருள் ஒழுகுகிறது என்று வள்ளல் பெருமான் சொல்கிறார். எவ்வளவு ஒரு அழகான திருவுருப்பா பாருங்க, அதை நாம் இங்கு நினைவு கூற வேண்டும். எனவே இந்த கடம் என்பது மதம், மதத்தை பொழிகின்ற மிகப்பெரிய யானை என்று அர்த்தம். சிவபெருமான் அந்த அந்த மதம் பொழிகின்ற யானையினுடைய தோலை போர்த்திருக்கிறார் என்று புராணத்திலே சொல்லுகிறார்கள். கயமுகாசுரன் என்கின்ற ஒரு கஜமுகாசுரன் என்கின்ற ஒரு அசுரன், அவன் பிரம்மனிடத்திலே வரம் பெற்று அந்த வரத்தை தவறாக பயன்படுத்தி எல்லோருக்கும் மிகப்பெரிய தீமைகளை செய்து கொண்டிருக்கின்றான். அவர்களை, அந்த கயமுகாசுரனை இறைவன் சம்மரித்து அந்த அவனுடைய அந்த அந்த யானை யானை அசுரன் அவன், அவனுடைய தோலை இறைவன் போர்த்திருக்கிறான் என்று சொல்லுவார்கள். இதற்கு பல்வேறு தத்துவ கருத்துக்களும் உண்டு. பொதுவாக இந்த யானை என்பதை ஆணவத்திற்கு, வஞ்சத்திற்கு, நான் என்கின்ற இந்த இதற்கு அடையாளமாக சொல்லுவார்கள். எனவே அதை சம்மரித்து, நான் என்கின்ற அந்த ஆணவத்தை சம்மரித்து, அந்த அந்த நான் என்கின்ற ஆணவத்தை சம்ஹரித்ததனுடைய அடையாளமாக அதை தரித்திருக்கிறான் என்றும் தத்துவ விளக்கத்திலே அதை சொல்லுகிறார்கள். அதுவும் இங்கு நினைவு கூறத்தக்கது. அதற்கு அடுத்ததாக செந்தழல் கரத்தேந்தி நின்றோன். இறைவன் தன்னுடைய கையிலே நீங்கள் நடராஜருடைய திருமேனியிலே பார்க்கிற போது ஒரு கையிலே இறைவன் நெருப்பு ஏந்தி நின்றிருப்பார். அது அந்த நெருப்பு எதற்காக என்று சொன்னால், தாருகாவனத்து முனிவர்கள் என்கின்றவர்கள் இருந்தார்கள். அவர்கள் வேதங்களை படித்து, அந்த வேதங்களே போதும், இறைவன் என்ற ஒரு பொருள் தேவையில்லை, வேதங்களை படித்து அந்த வேத மந்திரத்தை உச்சரித்து யாகம் முதலியவைகள் செய்தால் நமக்கு வேண்டிய பொருள் எல்லாம் அந்த யாக யஜ்ஞத்திலே தோன்றும், அங்கே தேவர்கள் நமக்கு கொடுப்பார்கள். அதனாலே கடவுள் என்று ஒருவரை நாம் போய் வழிபட வேண்டிய அவசியம் இல்லை, அவர் நமக்கு தேவையில்லாதவர் என்று, கடவுள் இறைவன் என்பவன் ஒருவன் இல்லை என்று அவர்கள் அந்த செருக்கு கொண்டு என்ன செய்கிறார்கள், இருக்கிறார்கள். அப்பொழுது இறைவன் ஒருவன் இருக்கிறான் என்று வருகிற போது, அப்பொழுது இவர் இறைவன் இல்லை, இவரை நான் அழித்து காட்டுகிறேன் என்று அவர்கள் பலவேறு பொருட்களை இறைவன் மீது ஏவுகிறார்கள். அப்படி ஏவுகிற போது இறைவன் அதை தன்னகத்தே கொண்டு அவருடைய செருக்கை அடக்குகிறான். அப்பொழுது அதுபோல இறைவனை கொல்லுவதற்கு அனுப்பப்பட்ட அந்த தீயை ஏவினார்கள். அந்த தீயையே இறைவன் தன்னுடைய கையிலே ஏந்தி விளையாட்டாக வைத்திருக்கின்றான். எனவே அதைத்தான் இங்கு வல்லற்பெருமான் என்ன செய்கிறார், இங்கே குறிப்பிட்டு காட்டுகிறார். செந்தழல் கரத்து ஏந்தி நின்றோன் என்று குறிப்பிடுகிறார். அதற்கு அடுத்ததாக சர்வ காரணன். சர்வம் என்றால் அனைத்தும் என்று பொருள். காரணன் என்றால் மூலமானவன். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாவற்றிற்கும், உலகத்திற்கு மட்டுமல்ல அண்டாண்ட கோடி பிரபஞ்சங்களுக்கும், மில்கிவே என்று சொல்லப்படக்கூடிய கோடிக்கணக்கான பால்வெளி அண்டங்களுக்கும், எல்லாவற்றிற்கும், அங்கே வாழக்கூடிய உயிர்களுக்கும், எல்லாவற்றிற்கும் சர்வ காரணமாக விளங்கக்கூடியவன் இறைவன் என்பது இங்கே வரக்கூடிய கருத்து. விரல் காலகாலன். யமனுக்கே யமன் காலகாலன், காலனுக்கே காலத்தை செய்தவன் இறைவன். அதாவது மார்க்கண்டேயருடைய வரலாறு நம் எல்லோருக்கும் தெரிந்திருக்கும். மார்க்கண்டேயர் இளமை வயதிலேயே இறைவனிடத்திலே சிவபக்தி பூண்டு, இறைவனிடத்திலே அன்பு, ஜீவகாருண்யம், ஒழுக்கம் முதலிய நற்குண நற்செய்கைகளிலே நிரம்பி இறைவனுடைய திருவடி பற்றையே பணிந்து அவர் வாழ்ந்து வருகின்றார். அவருக்கு 16 ஆண்டு என்று சொல்லி அதோடு அவருடைய ஆயுள் முடிந்தது என்று யமன் அவருடைய அந்த உயிரை எடுப்பதற்கு வருகிறான். வருகிற போது, இல்லை, நான் இறைவனுடைய திருப்பணி செய்ய வேண்டும், இறைவனை தொழ வேண்டும், அதனாலே நான் இப்பொழுது உன்னோடு வர முடியாது என்று இங்கே மார்க்கண்டேயர் யமனிடத்திலே தெரிவிக்கிறார். அதை கேளாது, நீ வந்தாக வேண்டும் என்று யமன் சொல்ல, நிறைவாக அவர் திருக்கடையூர் என்ற திருத்தலம் அங்கேதான் அந்த காலனை காலால் உதைத்தல் என்கின்ற அந்த திருவிளையாடல் நடந்தது. அங்கே சென்று மார்க்கண்டேயர் இறைவனுடைய திருமேனியை கட்டி தழுவி கொண்டார். அப்படி கட்டி தழுவி கொண்ட போது இந்த யமன் என்ன செய்ய வேண்டும், இறைவன் அங்கே இருக்கிறார், இறைவனுடைய திருமேனியை பிடித்திருக்கிறார், இப்பொழுது நாம் அங்கே போகக்கூடாது என்று இல்லாமல் தன்னுடைய எருமை வாகனத்திலே அந்த திருக்கோயிலுக்கு உள்ளேயே போய் பாசக்கயிறை இறைவன் மீதும் சேர்த்தும், அந்த ஏனென்றால் மார்க்கண்டேயர் இறைவனை தழுவி இருக்கிறார், எனவே இறைவன் மீது சேர்த்த அந்த பாசக்கயிறை அவன் வீசியவுடனே சிவபெருமான் அங்கே வெளிப்பட்டு தன்னுடைய இடக்காலினாலே அந்த யமனை உதைத்தார். உதைத்ததினாலே எல்லா உயிர்களுக்கும் இறுதியை செய்யக்கூடிய யமன் இறந்து போனான். அதைத்தான் விரல் காலகாலன் என்று அங்கே வள்ளல் பெருமான் சொல்கிறார். விரல் என்றால் வலிமை, யமனுக்கு யமன் வலிமை மிக்க யமனுக்கே அதாவது இறுதியை செய்யக்கூடியவனாக இறைவன் இருக்கிறான் என்று என்று இங்கே அந்த திருவிளையாடலை மிகச் சிறப்பாக குறிப்பிடுகிறார். சர்வகாரணன், விரர் காலகாலன், சர்வ சம்பிரமன், எல்லா சிறப்புகளும் உடையவன், சம்பிரமன் எல்லா சிறப்புகளையும் உடையவன், சர்வ சம்பிரமன், சர்வேஸ்வரன், ஈஸ்வரன் என்றால் எல்லா உயிர்களுக்கும் நலத்தை செய்யக்கூடியவன், தலைமை கடவுள் என்று பெயர். ஈசன் என்றால் தலைமை கடவுள், எல்லாருக்கும் தலைமை கடவுள் என்று இங்கே வள்ளல் பெருமான் இந்த 47வது அடியிலே குறிப்பிடுகிறார். அதற்கு அடுத்ததாக தகைகொள் பரமேஸ்வரன், சிவபிரான் எம்பிரான் தம்பிரான் செம்பொற்பதம் என்று இந்த 47வது அடி. தகைகொள் என்று சொன்னால் தகைமை சான்ற தகுதியுடைய என்ற அர்த்தம். அந்த இறைவனுக்கு எல்லா தகுதியும் இருக்கிறது, அவனிடம் எல்லா ஆற்றலும் இருக்கிறது. அப்படிப்பட்டவன் பரமேஸ்வரன், பரம ஈஸ்வரன். பரமம் என்றால் மேலான உயர்வான, ஈஸ்வரன் என்றால் தலைமை கடவுள். அப்படி எல்லாவற்றிற்கும் மேலான இறைவனாக அவன் இருக்கிறான். தகைகொள் பரமேஸ்வரன் சிவபிரான். சிவம் என்றால் அனாதியானது, மலமில்லாதது என்ற அர்த்தம். அப்படி அனாதியானவனாகி மலமில்லாதவனாக இருக்கக்கூடிய பிரான் இறைவன் என்று சொல்கிறார். தகைகொள் பரமேஸ்வரன் சிவபிரான் எம்பிரான் தம்பிரான். தம்பிரான் என்று சொன்னால் கட்டளை செலுத்துபவர் என்ற அர்த்தம். அதாவது ஒரு பணியை செலுத்தி அந்த பணியை, அந்த பணிக்கு தலைவர் என்ற அர்த்தம். அப்படி உலக உயிர்களுக்கெல்லாம் வாழ்வதற்கு வேண்டிய அத்துணை பணிகளுக்கும் அவனே காரணமாக இருந்து அவன்தான் ஆணை செலுத்துகிறான். அப்படிப்பட்டவனாக இறைவன் இருக்கிறான் என்று சொல்லி இங்கே செம்பொற்பதம் என்று இந்த அடியிலிருந்து இறைவனுடைய திருவடியை இங்கே சுட்டி காண்பிக்கிறார். நாம் முன்பே பல இடங்களிலே சிந்தித்திருப்பது போல இந்த இந்த பதிய தலைப்பே திருவடி புகழ்ச்சி, இறைவனுடைய திருவடியை புகழ்வது என்ற அர்த்தம். இறைவனுடைய திருவடி என்றால் வேறொன்றும் இல்லை, இறைவனுடைய திருவருட்சத்தியே திருவடி. இறைவன் வேறு, இறைவனுடைய திருவருட்சக்தி வேறல்ல. ஆனால் இறைவனுடைய இயக்க ஆற்றலாக இருப்பது அவனுடைய திருவருட்சக்தி. அவன் ஆணை செலுத்துபவனாக, அதாவது அந்த பணியை வழங்குபவனாக இருக்கிறான். அவனுடைய ஆற்றலிலே ஒரு கூறு என்ன செய்கிறது, இந்த பணியை நமக்காக செய்கிறது. அப்படிப்பட்ட அந்த திருவருட்சக்தியை இங்கு வளர்ப்பெருமான் இந்த அடியிலிருந்து அந்த இறைவனுடைய பொற்பதத்தை இங்கு புகழுகிறார். அதற்கு அடுத்ததாக இங்கே 49வது அடியிலே தகவு பெரு நிற்பேத நிற்கம்பமாம் பராசக்தி வடிவாம் பொற்பதம் என்று இங்கு பேசுகிறார். தகவு பெரு என்று சொன்னால் மேன்மை பொருந்திய, தகுதி பொருந்திய, தகுதி வாய்ந்த என்ற அர்த்தம். தகவு பெரு நிற்பேதம் என்று சொன்னால் பேதம் அற்றது என்று அர்த்தம். பேதம் அதாவது பேதம் வேண்டாமை என்கின்ற நிலை அற்றது என்று இங்கே குறிப்பிடுகிறார். நிட்பேதம் பேதமற்றது, நிட்கம்பம் என்றால் அசைவற்றது என்ற அர்த்தம். எனவே அப்படி தகவு பெறு தகுதி வாய்ந்த, பேதமில்லாத, அசைவில்லாத, பராசக்தி வடிவாகிய, பராசக்தி வடிவாகியது இறைவனுடைய திருவடி வடிவாம் பொற்பதம் என்று சொல்லுகிறார். இங்கே பல்வேறு சக்திகளை இங்கு வள்ளல் பெருமான் குறிப்பிடுகிறார். இந்த அடியிலே பராசக்தி வருகிறது, அதற்கு அடுத்த அடியிலே சிற்சக்தி வருகிறது, அதற்கு அடுத்ததாக பல்வேறு சக்திகளை இங்கு சொல்லுகிறார். சக்தி என்றால் என்ன என்று சொன்னால் இறைவனுடைய ஆற்றலிலிருந்து ஆயிரத்தில் ஒரு கூறு பிரிந்து அது பராசக்தி, ஆதிசக்தி, இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானசக்தி என்று இப்படி இறைவனுடைய ஆற்றலிருந்து ஆயிரத்தில் ஒரு கூறு பிரிந்து ஒரு சக்தி ஆகிறது பராசக்தி. அதிலிருந்து ஆயிரத்தில் ஒரு கூறு பிரிந்து அது ஆதிசக்தி ஆகிறது. அந்த ஆதிசக்தியிலிருந்து ஆயிரத்தில் ஒரு கூறு பிரிந்து இச்சாசக்தி, அதிலிருந்து ஒரு கூறு பிரிந்து இப்படி பல்வேறு சக்திகள் வருகின்றன. ஏன் இப்படி இந்த கூறு பிரிவடைகிறது என்று சொன்னால் இறைவனுடைய ஆற்றல் மிகப்பெரியது. இந்த இந்த அண்ட பிரபஞ்சங்களை எல்லாம் இயக்குவதற்கு அவ்வளவு ஆற்றல் தேவையில்லை. அதனாலே இறைவனுடைய கோடியிலே ஒரு கூறாகிய ஆற்றலே இவை எல்லாவற்றையும் செய்து முடிக்கக்கூடிய தன்மை உடையது என்பதனாலே அந்த சக்திகள் எல்லாம் பிரிவுபட்டு நமக்கு வேண்டிய அளவிற்கு நமக்கு தொழில்படுகின்றது என்பது இங்கு நமக்கு நினைவு கூறத்தக்கது. நான் முன்பே சொன்னது போல ஒரு குழந்தை சாப்பிட வேண்டும் என்று சொன்னால் அந்த குழந்தைக்கு எவ்வளவு சாப்பிடுகிறதோ அவ்வளவுதான் கொடுக்கலாம். நாம் எவ்வளவு அதிகமான எவ்வளவு செய்தாலும் அவ்வளவும் அந்த குழந்தைக்கு தேவைப்படாது. எவ்வளவு தேவையோ அந்த குழந்தைக்கு ஒரு பிடி சாதம் கொடுப்பது போல இறைவனுடைய அருளாற்றல் மிகப்பெரியது. அதிலே கோடியிலே ஒரு கூறு இந்த அண்ட பிரபஞ்சங்களை எல்லாம் இயக்குவதற்கு போதுமானது என்பது ஆதலினாலே இறைவனுடைய அருட்சக்தி அப்படி கோடியில் ஒரு கூறாக பிரிந்து நமக்கு திருவருள் செய்கிறது என்பது நாம் இங்கு நினைவு கூறத்தக்க செய்தி. அதற்கு அடுத்ததாக தக்க நிற்காடினிய சம்வேதனாங்க சிற்சக்தி வடிவாம் பொற்பதம் என்று 50வது அடியிலே குறிப்பிடுகிறார். காடின்யம் என்றால் கடினமானது என்ற அர்த்தம். நிஷ்காடின்யம் என்பது இங்கே நிட்காடின்யம் என்று வந்திருக்கிறது. நிஷ்காடின்யம் என்று சொன்னால் கடினம் இல்லாதது, மென்மையானது என்று அர்த்தம். தக்க நிஷ்காடின்ய சம்வேதம், சம்வேதனம் என்று சொன்னால் சம் என்றால் நல்ல என்று அர்த்தம், வேதனம் என்றால் ஞானம் என்று அர்த்தம். சம்வேதனம் என்றால் நல்ல ஞானம் என்று அர்த்தம். சம்வேதனாங்க சிற்சக்தி வடிவாம் பொற்பதம். சம்வேதனாங்கம் என்று சொன்னால் அதாவது சம்வேதன அங்கம் என்றால் மேனி என்று அர்த்தம். இறைவனுடைய திருமேனி எப்படி இருக்கிறது என்று சொன்னால், நல்ல ஞானமே, நல்ல வேதமே இறைவனுடைய, அதாவது ஞானமே திருமேனியாக இறைவன் உடையவனாக இருக்கிறான் என்பது இங்கே வரக்கூடிய கருத்து. நாங்க சிற்சக்தி வடிவாம் பொற்பதம், அப்படி உடைய அந்த இறைவனுடைய சிற்சக்தியினுடைய வடிவாக பொற்பதம் இருக்கிறது. இறைவனுடைய திருவடி சிற்சக்தி வடிவத்திலே இருக்கிறது என்று சொல்லுகிறார். இங்கே சிற்சக்தி என்பது நம்முடைய ஆன்மா, ஆன்மாவே. இதை வள்ளல் பெருமான் பல இடங்களிலே பேருபதேசத்திலேயும் நம்முடைய சிற்சக்தி துதி என்று பாடியிருக்கிறார். அதாவது இறைவனுடைய ஒரு கூறாக இருக்கக்கூடிய அம்மையினுடைய வடிவமே சிற்சக்தி. அந்த சிற்சக்தியே நம்முடைய ஆன்மாவிலிருந்து செயல்பட்டு நம்மை இயக்குகிறது. எனவே அந்த கருத்துக்களை எல்லாம் நாம் இங்கே நினைவு கூற வேண்டும். எனவே சிற்சக்தி வடிவாகியது இறைவனுடைய பதம் என்று சொல்லுகிறார். அதற்கடுத்ததாக சாற்றறிய இச்சை ஞானம் கிரியை எனும் முச்சத்தி வடிவாம் பொற்பதம் என்று குறிப்பிடுகிறார். இங்கே முச்சத்தி என்று சொல்லுகிறார். அந்த முச்சத்தியும் என்ன என்று முன்னே இருக்கக்கூடிய அடியிலே அழகாக சொல்லிவிட்டார். சாற்றறிய, சொல்லுவதற்கு அறிய இச்சாசக்தி, ஞானசக்தி, கிரியாசக்தி ஆகிய மூன்று சக்தி வடிவாக இருக்கக்கூடியது இறைவனுடைய திருவடி என்று சொல்லுகிறார். இங்கே இச்சை என்பது இதை செய்ய வேண்டும், ஆணை பிறப்பித்தல் என்கின்ற சக்தி. ஞானம் என்பது அதை எப்படி செய்வது என்கின்ற அறிவை வழங்குகிற சக்தி. கிரியை என்பது அதை தொழில்படுத்துகிற சக்தி. இப்பொழுது இறைவன் ஒரு ஆணை பிறப்பிக்கின்றான், அது அவனுடைய இச்சாசக்தி. அந்த இச்சாசக்திக்கு அதை எப்படி செய்ய வேண்டும் என்கின்ற ஆற்றல் வேண்டும், அது ஞான சக்தி. அதை செய்து முடிக்கக்கூடியது கிரியாசக்தி. ஆகிய இந்த மூன்று சக்தியுமே இறைவனுடைய அருட்சத்தினுடைய ஆயிரத்தில் ஒரு கூறு என்று இங்கு வள்ளல் பெருமான் குறிப்பிடுகிறார். இந்த மூன்றுமே எல்லாம் அந்த மூன்று சக்தியினுடைய வடிவாக இறைவனுடைய பொற்பதம் விளங்குகிறது என்று வள்ளல் பெருமான் இங்கு குறிப்பிடுகிறார். அதற்கு அடுத்ததாக 52வது அடியிலே தடையிலா நிர்விடய சிற்குண சிவானந்த சக்தி வடிவாம் பொற்பதம் என்று சொல்லுகிறார். தடையில்லாத நிர்விடயம் என்று சொன்னால் விஷயங்கள் அல்லாத, விடயவாதனைகள் அல்லாததாகி, சிற்குணம் பொருந்தியதாகி, சிவானந்த சக்தியை உடையதாக, அந்த சிவானந்த சக்தியினுடைய வடிவமாக இறைவனுடைய பொற்பதம் விளங்குகிறது என்று இங்கு வள்ளல் பெருமான் குறிப்பிடுகிறார். அதற்கு அடுத்ததாக தகுவிந்தை மோகினியை மானை அசைவிக்கும் ஒரு சக்தி வடிவாம் பொற்பதம் என்று குறிப்பிடுகிறார். இங்கே விந்து, மோகினி, மான் என்று மூன்று சொற்களை வள்ளல் பெருமான் பயன்படுத்துகிறார். இந்த மூன்றையும் அசைவிக்கும் ஒரு சக்தி என்று குறிப்பிடுகிறார். இது என்ன என்று சொன்னால், அதாவது நமக்கு மொத்தம் 36 தத்துவங்கள் உடையவர்களாக நாம் இருக்கிறோம். ஆன்ம தத்துவம், வித்யா தத்துவம், சிவ தத்துவம் ஆகிய 36 தத்துவங்களை உடையவர்களாக நாம் இருக்கிறோம் என்று நாம் முன்பு பார்த்திருப்போம். அந்த வகையிலே இங்கே விந்து என்பது சுத்தமாயை. சுத்தமாயை விந்து என்று சொல்லுவார்கள். இந்த சுத்தமாயையிலிருந்து தோன்றியவைதான் சிவ தத்துவங்கள். அதற்கு அடுத்ததாக மோகினி. மோகினி என்பது அசுத்தமாயை. இந்த அசுத்தமாயை மாயையிலே பல்வேறு பிரிவுகள் இருக்கிறது. அதிலே சுத்தமாயை, அசுத்தமாயை, பிரகிருதி மாயை என்று அந்த மாயை மூன்று பிரிவாக இருக்கிறது. சுத்தமாயை கொஞ்சம் உயர்வான தன்மை உடையது. அதற்கு அடுத்ததாக பேரே சுத்தமாயை என்று வைத்திருக்கிறார்கள். அதற்கு அடுத்ததாக அசுத்தமாயை, அதற்கும் கீழ்ப்பட்டது பிரகிருதி மாயை. நாம் எல்லாம் பிரகிருதி மாயையின் கூறாக இருக்கின்றவர்கள். எனவே விந்து என்பது விந்துவிலிருந்து சுத்தமாயையும், அசுத்தமாயையாகிய மோகினியிலிருந்து வித்யா தத்துவமும், மான் என்கின்ற பிரகிருதி மாயையிலிருந்து ஆன்ம தத்துவமும் தோன்றுகின்றன. இப்பொழுது வள்ளல் பெருமான் இங்க என்ன சொல்லுகிறார், தகுவிந்தை விந்து 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 என்பது இங்கு விந்தை என்று வந்திருக்கிறது. தகுவிந்தை அதாவது சுத்த மாயையை, மோகினி அசுத்த மாயையை, மான் பிரகிருதி மாயையாகி இந்த மூன்றையும் அசைவிக்கும் ஒரு சக்தி வடிவாம் புற்பதம். அதாவது அந்த மாயையினுடைய வைப்பு சக்தியை கலக்குவதினாலே, அந்த கலப்பினாலே இந்த தத்துவங்களுடைய தோற்றங்கள் எல்லாம் நிகழ்கிறது என்று சைவ சித்தாந்தத்திலே சொல்லுவார்கள். எனவே அப்படி அந்த விந்தை, அந்த மோகினியை, அந்த மான் ஆகிய இந்த மூன்றையும் தொழில்படுத்தக்கூடியது இறைவனுடைய திருவருள். அப்படி அது தொழில்படுத்துவதினாலே, இந்த இந்த மூன்று நிலைகளையும் தொழில்படுத்துவதினால்தான் தத்துவங்கள் தோன்றுகின்றன. தத்துவங்கள் தோன்றியதனால்தான் நாம் இங்கு வாழுகிறோம். இப்பொழுது இறைவன், இறைவனுடைய திருவருட்சக்தி இங்கே சொல்லக்கூடிய இந்த சக்தி இந்த மூன்றையும் தொழில்படுத்தவில்லை என்று சொன்னால் தத்துவங்கள் பிறக்காது. தத்துவங்கள் இல்லாவிட்டால் ஆன்மாக்கள் இந்த உலகத்திலே வாழ முடியாது. இப்பொழுது நம்முடைய கண் ஒரு தத்துவம், வாய் ஒரு தத்துவம், காது ஒரு தத்துவம். இப்பொழுது காது என்கிற இந்த தத்துவம் இல்லை என்று சொன்னால் நாம் இப்பொழுது இந்த இந்த செய்திகளையே சிந்திக்க முடியாது. அதனாலே இந்த தத்துவங்களையெல்லாம் அசைவித்து ஆன்மாக்கள் வாழ்வதற்கு தொழில்படுத்துவது இறைவனுடைய திருவடி என்று மிக அழகாக இங்கு குறிப்பிடுகிறார். அதற்கு அடுத்ததாக தாழ்வில் ஈசானம் முதல் மூர்த்தி வரை ஐஞ்சத்தி தம் சக்தியாம் பொற்பதம். இறை தாழ்வில் ஈசானம் என்று இங்கே வளல் பெருமான் ஈசானம் முதல் என்று சொல்லுகிறார். இறைவனுக்கு சிவபெருமானுக்கு ஐந்து திருமுகங்கள் என்று சொல்லுவார்கள். அந்த திருமுகம் என்றால் ஐந்து சக்தி என்று பொருள். இப்பொழுது அந்த ஒவ்வொரு திருமுகத்திற்கும் ஒவ்வொரு தொழில் இருக்கிறது, ஒவ்வொரு பயன் இருக்கிறது. அதை இங்கு வள்ளல் பெருமான் அழகாக என்ன சொல்கிறார், தாழ்வில் ஈசான முதல் மூர்த்தி வரை ஐஞ்சத்தி தஞ்சத்தியாம் பொற்பதம். அந்த ஐந்து சக்திகளையும் தன்னுடைய சக்தியாக உடைய பொற்பதம் என்று இங்கு சொல்லுகிறார். அந்த ஐந்து சக்திகள் என்ன என்று சொன்னால் ஈசானம், தத்புருஷம், வாமதேவம், அகோரம், சத்யோஜாதம் என்பது அந்த ஐந்து சக்தி, அந்த ஐந்து திருமுகங்களுடைய பெயர். ஈசானம் என்கின்ற அந்த திருமுகமானது தன்னை வழிபடக்கூடிய அடியவர்களுக்கு சிவபதத்தை தரக்கூடியதாக இருக்கிறது. அதற்கு அடுத்ததாக தத்புருஷம் என்கின்ற அந்த முகமானது விந்துநாத ஓசையை பக்குவமுடைய அடியார்களுக்கு தரவளது. விந்து என்பது நாதம் என்பது ஓசை, விந்து என்பது ஒலி. அந்த விந்து, அந்த விந்துநாதத்தை, அந்த ஒலி ஓசையாகிய இவற்றை பக்குவ அடியார்களுக்கு தரவல்லதாக இருக்கிறது. அதற்கடுத்ததாக வாமதேகம், இது சூக்கும கிருத்தியங்களை அதாவது சூக்கும தொழில்களை நடத்துவதாக இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். சூட்சமமாக தொழில்களை, இந்த தொழில் என்று சொன்னால் ஆன்மாக்களுக்கு செய்யக்கூடிய இந்த தொழில்களை நடத்துவதாக இருக்கிறது. அதற்கடுத்ததாக அகோரம், ஞான விளக்கத்தை தன்னை வழிபடுகின்ற அடியார்களுக்கு தருவதாக இருக்கின்றது. அதற்கு அடுத்ததாக சத்தியோஜாதம், தூல சூக்கும சரீரங்களை இச்சையினால் உண்டு பண்ணக்கூடிய ஆற்றலை உடையதாக இந்த சத்தியோஜாதம் இருக்கிறது என்று பெரியோர்கள் இதற்கு உரை அருளி இருக்கிறார்கள். இந்த ஐந்து முகங்களுக்கும் இப்படி உரை அருளி இருக்கிறார்கள். இந்த கருத்துக்களை நாம் சிந்தித்து மேலும் இதற்குரிய தெளிவினை நாம் ஒவ்வொருவரும் பெற வேண்டும். இவையெல்லாம் இறைவனுடைய ஐந்து திருமுகத்திற்கு உடைய ஆற்றலாக இங்கு பெரியோர்கள் சொல்லுகிறார்கள். அதற்கு அடுத்ததாக 55வது அடி, சவிகற்பம் நிர்விகற்பம் பெறும் அனந்த மா சத்தி சத்தாம் பொற்பதம் என்று குறிப்பிடுகிறார். அதாவது சவிகற்பம் நிர்விகற்பம், சவிகற்பம் நிர்விகற்பம் பெறும் அனந்த மா சத்தி சத்தாம் பொற்பதம் என்பது 55வது அடி. சவிகற்பம் என்பது உருவம் பெயர் முதலியவற்றோடு கூடியிருக்கின்ற தன்மை. நிருவிகற்பம் என்றால் வேறுபாடு இல்லாத பொதுவாம் தன்மை. சவிகற்பம் என்பது இப்பொழுது நாம் சிந்திக்கிறோம் அல்லவா, இது அவருடைய முகம், இது அவருடைய கண், அவர் இப்படி இருக்கிறார் என்று உருவத்தோடு கூடிய அந்த நிலை. இது உருவம் இல்லாத பொதுநிலையை நிருவிகற்பம் என்றும் உருவத்தோடு கூடியதை சவிகற்பம் என்றும் இங்கு குறிப்பிடுகிறார்கள். சவிகற்பம் நிருவிகற்பம் பெறும் அனந்தம் எண்ணிறைந்த அனந்தமா சத்தி சத்தாம் பொற்பதம். அந்த எண்ணிக்கையில்லாத இந்த பொதுத்தன்மையோடும் சிறப்புத்தன்மையோடும் எண்ணிக்கையில்லாதவாறு இருக்கக்கூடியது இறைவனுடைய திருப்பதம் என்று இங்கு குறிப்பிடுகிறார். அனந்தமா சத்தி சத்தாம் பொற்பதம் என்று இங்கு குறிப்பிடுகிறார். அதற்கு அடுத்ததாக தட நிருப அவிவர்த்த சாமர்த்திய திருவரு சத்தி உருவாம் பொற்பதம் என்று 56வது அடியிலே வள்ளற்பெருமான் பேசுகிறார். தடம் என்பது உருவம் முதலியவைகள் இருக்கின்ற நிலை, தட நிருபம் உருவம் முதலியவை இல்லாத நிலை. இங்கு வள்ளற்பெருமான் தட நிருபம் உருவம் முதலியவைகள் இல்லாத நிலையுடையவனாக தடநிருப அவிவர்த்தம் திரிபில்லாதது மாறுபடாதது ஆகிய திரிபில்லாத மாறுபாடு இல்லாத நிலையுடையவனாக தடநிருப அவிவர்த்த சாமர்த்திய சமத்து நிலை உடையதாக இருக்கக்கூடியது. அதற்கு அடுத்ததாக விவர்த்தம் மாறுபாடு இல்லாததாக இருக்கின்றது. தடநிருப அவிவர்த்த சாமர்த்திய திருவருள் சத்தி உருவாம் பொற்பதம் என்று இங்கு வள்ளற்பெருமான் குறிப்பிடுகிறார். இவையெல்லாம் இறைவனுடைய திருவருட்சத்தி எப்படி இருக்கிறது என்று சொன்னால், உருவம் முதலியவை இல்லாமலும் மாறுபாடு திரிபு முதலியவைகள் இல்லாமலும் சாமர்த்தியம் உடையதாகவும் இறைவனுடைய திருவருட்சத்தி விளங்குகிறது என்பது இதனுடைய மெய்க்கருத்து. அதற்கு அடுத்ததாக தவாத சாந்தபதம் துவாத சாந்தபதம் தரும் இணை மலர் பூம்பதம் என்று சொல்லுகிறார். இங்கே தவாத சாந்தபதம் துவாத சாந்தபதம் என்று இந்த யோக நிலைகளை இங்கு வள்ளற்பெருமான் குறிப்பிடுகிறார். இந்த சாந்தபத நிலைகள் எல்லாம் உள்முகமாக நாம் காணக்கூடிய காட்சி. அதாவது இந்த யோக மார்க்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் அவர்களிடம் நாம் இதனுடைய உண்மையை தெரிந்து கொள்ளலாம். என்ன சொல்வார்கள் என்று சொன்னால், நாம் அந்த யோக நிலையில் இருக்கிற போது நம்முடைய உச்சிக்கு மேலே, அதாவது நம்முடைய அனுபவம் எப்பொழுது கண்டத்திற்கு மேல் வருகிறதோ, அதாவது கழுத்துக்கு மேலே புருவ மத்தி தலை என்று வந்து அந்த தலைக்கு மேலே 12 அங்குல முடிவிலே இருக்கக்கூடியது இந்த இந்த பதங்கள், இந்த இந்த துவாதசாந்த பதம் முதலியே இந்த பதநிலைகள் இருக்கிறது. எனவே அது அவைகளெல்லாம் உயர்ந்த பதநிலைகள். அதாவது ஆன்மாக்கள் பெற வேண்டிய அனுபவத்திலே அந்த யோக நிலையிலே மிக உயர்வான அனுபவம் அவைகள். அதனாலே அந்த அனுபவ நிலைகளை தரக்கூடியதாக இறைவனுடைய திருப்பதம் இருக்கிறது என்று இங்கு குறிப்பிடுகிறார். அதே தவாத சாந்தபதம் துவாத சாந்தபதம் தருமினை மலர்பூம்பதம் என்று இங்கு வள்ளல்பெருமான் குறிப்பிடுகிறார். அதற்கு அடுத்ததாக சகலர் விஞ்ஞானகலர் பிரளயாகலர் இதய சாட்சிவாகிய பூம்பதம். அதாவது ஆன்மாக்கள் 3 வகைப்படுகின்றார்கள். அதிலே சகலர் ஆணவம் கண்மம் மாயையாகிய 3 மலங்களும் பொருந்தி இருப்பவர்கள். இப்போது நாம் எல்லாம் சகலர்கள். நமக்கு ஆணவம் இருக்கிறது, கண்மமும் இருக்கிறது, மாயையும் இருக்கிறது. நாம் எல்லாம் சகலர் என்கிற நிலையிலே இருக்கிறோம். அதற்கு அடுத்ததாக மாயை நீங்கினவர்கள் அவர்களுக்கு பேர் பிரளயாகலர் என்று சொல்லுவார்கள். அவர்களுக்கு கண்மம் ஆணவம் ஆகியவைகள் இருக்கும். அதற்கு அடுத்ததாக விஞ்ஞானகலருக்கு ஆணவம் மட்டும் இருக்கும். ஆக ஒரு மலம் உடையார், இரு மலம் உடையார், 3 மலம் உடையார். இதை வாரியார் சுவாமிகள் மிக அழகாக ஒரு உதாரணமாக சொல்லுவார். பனியன் மட்டும் போட்டிருப்பார் ஒருவர், ஒருவர் பனியனும் சட்டையும் போட்டிருப்பார், ஒருவர் பனியன் சட்டை கோட்டும் போட்டிருப்பார் என்று சொல்லுவார். எனவே நாம் எல்லாம் பனியன் சட்டை கோட்டு போட்டிருப்பவர்கள், ஆணவம் கண்மம் மாயாகிய 3 மலங்களும் உடையவர்கள். பிரளயாகலர் பனியனும் சட்டையும் போட்டிருப்பார், அதாவது அவருக்கு கண்மமும் ஆணவமும் இருக்கும். விஞ்ஞானகலர் பனியன் மட்டும் போட்டிருப்பார், அதாவது ஆணவம் மட்டும் இருக்கும் என்று ஒரு நகைச்சுவையாக விளங்குவதற்காக வாரியார் சுவாமிகள் சொல்லுவார்கள். அவருடைய அந்த அழகான உதாரணம் இங்கு நினைவு கூறத்தக்கது நம்முடைய அன்பர்களுக்காக. இப்படி 3 விதமாக ஆன்மாக்கள் இருக்கிறார்கள். இதிலே சகலராகிய நாம் பக்குவப்பட வேண்டியவர்கள். நம்மிலும் பக்குவப்பட்டவர்கள் பிரளயாகலர்கள், அவரிடம் பக்குவப்பட்டவர்கள் விஞ்ஞானகலர்கள். இறைவன் செலுத்தக்கூடிய ஆணைக்கு ஏற்ப தொழில்படுகின்றவர்கள் விஞ்ஞானகலர்கள். விஞ்ஞானகலர்கள் பிரளயாகலர்களை தொழில்படுத்தி, பிரளயாகலர்கள் ஆன்மாக்களை சகலர்களை தொழில்படுத்துகிறார்கள். இது ஒரு ஹைரார்கி. எனவே அவர்கள் தான் விஞ்ஞானகலர்கள் தான் இறைவனிடமிருந்து ஆணையை பெற்று அந்த ஆணையை அடுத்த நிலைக்கு பிரளயாகலருக்கு செலுத்தி பிரளயாகலர்கள் நம்மை தொழில்படுத்துகிறார்கள். அதாவது இந்த உலகம் முதலிய எல்லாவற்றையும் தொழில்படுத்தி ஆன்மாக்கள் சுதந்திரமாக வாழ்வதற்கு வழி செய்கிறார்கள். எனவே அப்படிப்பட்ட அந்த 3 வகையான அந்த ஆன்மாக்களுக்கும் இறைவனுடைய திருவடி சாட்சியாக விளங்குகிறது, இதய சாட்சியாக விளங்குகிறது என்று வளர்பெருமான் இங்கு குறிப்பிடுகிறார். அதற்கு அடுத்ததாக தனிவிழா அனுபக்ஷ சம்புபக்ஷங்களில் சமரசம் உறும் பூம்பதம். இங்கே சம்புபக்ஷம் அனுபக்ஷம் என்று இரண்டு நிலைகள் இருக்கின்றன. இது அதாவது சிவ தத்துவ உலகத்திலே தொழில் புரியக்கூடிய புவனபதிகள், நான் இப்போது சொன்னேன் அல்லவா, முன்பு சொன்னேன் இல்லையா, நம்மை இந்த ஆன்மாக்கள் தொழில்படுத்துகிறார்கள் என்று. அதிலே இரண்டு வகையாக அவர்கள் இருக்கிறார்கள். இங்கே இதிலே ஒரு மலமுடைய அந்த விஞ்ஞானகடர்கள் என்ன செய்கிறார்கள், அவர்கள் இறைவனிடமிருந்து நேரடியாக அந்த ஆணையை பெற்று அந்த முதல் நிலையில இருக்கக்கூடியவர்கள் புவனபதிகள், அவர்களுக்கு பெயர் சம்புபட்சம். சம்பு என்றால் சிவன், சிவனுடைய பக்கத்திலே இருந்து ஆணையை பெறுகிறவர்கள் சம்புபக்ஷர்கள். இந்த சம்புபக்ஷர்கள் என்ன செய்கிறார்கள், அதற்கு அடுத்த நிலையிலே இருக்கக்கூடிய அனுபக்ஷத்தார், இவர்கள் எல்லாம் அசுத்த மாயையை இயக்கக்கூடியவர்கள், மேலே இருக்கக்கூடியவர்கள் சுத்த மாயையை இயக்கக்கூடியவர்கள். அதற்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய இவர்கள் அசுத்த மாயை இயக்கக்கூடியவர்கள், அவர்கள் தான் அனுபக்ஷத்தார்கள். இவர்களுக்கு அனந்தேசர் என்று பல்வேறு அந்த பெயர்கள் சொல்லப்பட்டிருக்கிற சைவ சித்தாந்தத்திலே இவர்கள் அனுபக்ஷத்தார்கள். எனவே சம்புபக்ஷத்தார்கள் இறைவனிடமிருந்து ஆணையை பெற்று அனுபக்ஷத்தாரை இயக்க, அனுபக்ஷத்தார் அசுத்த மாயையை தொழில்படுத்தி இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய உயிரினங்களை இவர்கள் இயக்குகிறார்கள். எனவே இதுதான் அனுபக்ஷம் சம்புபக்ஷம் என்கின்ற இந்த இரண்டு நிலை. இந்த இரண்டு பேருக்கும், அனுபக்ஷத்தாருக்கும் சரி சம்புபக்ஷத்தாருக்கும் சரி, இறைவனுடைய திருவடி சமரசமும் பூம்பதமாக விளங்குகிறது என்று இங்கு வள்ளற்பெருமான் குறிப்பிடுகிறார். அதற்கு அடுத்ததாக தனிவிழா, அதற்கு அடுத்ததாக தருபரம் சூக்குமம் தூளம் இவை நிலவிய தமக்குள் உயிராம் பூம்பதம். பரம் என்பது காரண உடல், அதற்கு அடுத்ததாக சூக்குமம் என்பது அதாவது மனத்திற்கு மட்டும் உணர்வாக தெரியக்கூடியது, அதை சூட்சுமம் என்று சொல்லுவார்கள். தூளம் என்பது ஸ்தூல உடல், நம்முடைய கண்ணுக்கு தெரியக்கூடியது, பொறி புலன் முதலியவைகள் உடையது. ஆக இந்த மூன்று நிலைகள், காரண உடல், அதற்கு அடுத்ததாக சூட்சும உடல், அதற்கு அடுத்ததாக தூள உடல். இப்பொழுது நம்மாலே தூள உடலை பார்க்க முடியும், அதற்கு அடுத்ததாக ஒரு நிலையிலே சூக்கும உடலை கூட நம்மாலே உணர முடியும். அது கொஞ்சம் அந்த ஆன்மீக அனுபவம் யோக அனுபவம் உடையவர்கள் அப்படி உணர முடியும். அதற்கு அடுத்ததாக அதற்கும் மேலாயது காரண உடல். ஆக இந்த மூன்று உடல், தருவரம் சூக்குமம் தூளம் இவை நிலவிய தமக்குள் உயிராம் பதம், இவை எல்லாவற்றிலேயும் பொருந்தி இருந்து அவைகள் எல்லாவற்றிற்கும் உயிர்க்கு உயிராக இருந்து அருள் புரிவது இறைவனுடைய திருவடி என்று இங்கு வள்ளல் பெருமான் குறிப்பிடுகிறார். அதற்கு அடுத்ததாக சர அச்சர அபரிமித விவித ஆன்ம பகுதி தாங்கும் திருப்பூம்பதம் என்று சொல்கிறார். சரம் என்பது அசையும் பொருள். இப்போது இந்த உலகத்திலே அண்ட பிரபஞ்சங்கள் எல்லாம் இருக்கின்றன, பேரண்டத்திலே அவைகளெல்லாம் அசைந்து கொண்டே இருக்கின்றன, அதனாலே அசையாத பொருள்களும் இருக்கின்றன, அதனாலே அதை அண்ட சராசரம் என்று பொதுவாக சொல்லுவார்கள். அண்ட சராசரம் எல்லாம் என்று என்கிற வார்த்தையை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். எனவே இப்படி அசைகின்ற பொருள், அசையாத பொருள் ஆகிய இவைகள் எல்லாவற்றிற்கும் அபரிமிதம், இவைகளெல்லாம் எப்படி இருக்கின்றன, அளவு கடந்து இருக்கின்றன. வள்ளல் பெருமான் அப்படியே இந்த இரண்டு வரியிலே அந்த யூனிவர்சல், அந்த ஸ்பேஸ் அதுல இருக்கக்கூடிய அதை அப்படியே சொல்லுகிறார். சர அச்சர அவைகள் எப்படி இருக்கின்றன, அபரிமிதம், அளவே இல்லாதது, எண்ணிக்கையிலே இல்லாதது, விவித பலவிதமான ஆன்ம பகுதி உயிர்கூட்டங்களை தாங்கும் திருப்பூம்பதம். அதாவது மிக ஒரு அற்புதமான அடி இது. இறைவனுடைய திருவடி, திருவடி பெருமையிலே வள்ளல் பெருமான் சொல்லுகிறார், நம்முடைய பால்வெளி மண்டலத்திலே நாம் இப்பொழுது பூமியில் இருக்கிறோம், பூமி சூரியனை நோக்கி சுழலுகிறது, சூரியனை விட பெரிய கோள்கள் இருக்கின்றன, இந்த சூரியன் இருக்கக்கூடிய இந்த பால்வெளி மண்டலத்தினுடைய மைய பகுதியை நோக்கி சுற்றி கொண்டிருக்கிறது. இதை போல ஆயிரம் ஆயிரம் கோடி பால்வெளி மண்டலங்கள் இருக்கிறது. நமக்கு தெரிந்தது நம்முடைய அறிவினாலே நம்முடைய பால்வெளி மண்டலத்தையும் அதற்குள் இருக்கிற கோள்களையும் நாம் ஓரளவுக்கு கண்டுபிடித்து வைத்திருக்கிறோம். இப்படி பல்வேறு பால்வெளி மண்டலங்கள் சேர்ந்தது அதை பிரம்மாண்டம் என்று சொல்லுவார்கள். அவை அப்படிப்பட்ட பிரம்மாண்டங்கள் கோடி கோடி இருக்கின்றன. அப்படிப்பட்டவைகளெல்லாம் இறைவனுடைய திருவடியிலே இருக்கக்கூடிய ஒரு தூசு அளவு என்று, திருவடி துகளுடைய அளவு என்று வள்ளல் பெருமான் சொல்கிறார். பால்வெளி மண்டலங்களைப் போல கோடி கோடி பால்வெளி மண்டலங்கள் சேர்ந்த பிரம்மாண்டமே இறைவனுடைய திருவடியிலே ஒரு தூசு என்று சொன்னால் இறைவனுடைய திருவடியினுடைய பெருமை எப்படி என்று வள்ளல் பெருமான் ஆறாந்திரு முறையிலே அந்த திருவடி பெருமையிலே பேசுகிறார்கள். அப்படி இறைவனுடைய திருவடி என்ன செய்கிறது பாருங்கள், நம்மையெல்லாம் தாங்கி கொண்டிருக்கிறது. அசைகின்ற அசையாத விதவிதமான எண்ணிக்கை இல்லாத உயிர் கூட்டங்களை, உயிர் தொகுதிகளை, நாம் எல்லாம் உயிர் தொகுதிகள், அந்த உயிர் தொகுதிகளை எல்லாம் தாங்கி நாம் அந்தரத்திலே ஆடிக்கொண்டிருக்கிறோம். இறைவனுடைய திருவருள் நம்மை தாங்கி பிடித்து நம்முடைய வாழ்க்கையை நாம் நம்மை சுழலச் செய்கின்றது. எனவே அப்படி அந்தரத்தில் இருக்கின்ற நம்மை எல்லாம் தன்னுடைய அருள் ஆற்றலை நானே தாங்கி பிடித்து திருவருள் செய்வது இறைவனுடைய திருவடி என்பது இங்கு வள்ளற் பெருமான் மிக அழகாக சர அச்சர அபரிமித விவித ஆன்மப்பகுதி தாங்கும் திருப்பூம்பதம் என்று மிக அழகாக குறிப்பிடுகிறார். அதற்கு அடுத்ததாக தண்ட பிண்டாண்ட அகிலாண்ட பிரம்மாண்டம் தரிக்க அருளும் பூம்பதம் என்று சொல்லுகிறார். தண்ட பிண்டாண்ட அகிலாண்ட பிரம்மாண்டம் என்பது தண்டம், தண்ட என்றால் பெருமை பொருந்திய பெருமை பூண்ட பெருமையுடைய தேகங்கள். தண்ட பிண்டாண்டம், அண்டம் என்று சொன்னால் பல உலகங்கள். அகிலாண்டம் பல அண்டங்கள் சேர்ந்தது. பிரம்மாண்டம் அகிலாண்டத்திற்கும் ஆதாரமான பெருவெளி ஆகிய இந்த பெருவெளிகளை பெருவெளிகள் எல்லாம் விளங்கி ஓங்குவதற்கு பாருங்கள், அண்டம் அது அகிலாண்டம் பிரம்மாண்டம் ஆகிய அந்த பிரம்மாண்டங்களிலும் பெரிய இப்படி பல்வேறு அதாவது அண்ட பிண்டங்கள் எல்லாம் நிறைவாக செயல்படுவதற்கு அவைகள் மேலும் மேலும் விளங்கி தொழில்படுவதற்கு. இங்கே தடிக்க என்று சொன்னால் பொழுது சூரியன் இருக்கிறது, சூரியன் அதில் இருக்கக்கூடிய அந்த ஹீலியம் அணுக்களுடையது, அவைகள் என்ன செய்கின்றன, தொடர்ந்து ஒரு அணுக்களோடு ஒரு அணு மோதி 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 வெப்பத்தை உண்டு பண்ணி உழிந்து கொண்டே இருக்கிறது. அப்பொழுது அவைகள் இல்லாவிட்டால் அந்த சூரியன் விளங்காது, சூரியன் இல்லாவிட்டால் புவனம் விளங்கும். அப்பொழுது தொடர்ந்து அவைகள் செயல்பட்டு கொண்டே இருக்கின்றன. அதைத்தான் தடிக்க அருளும் பதம், அதைத்தான் தடிப்பது, அதை தொடர்ந்து செயல்படுவது என்ற அர்த்தம். எனவே அப்படி அவைகளெல்லாம் விளங்கி ஓங்குவதற்கு இறைவன் திருவருள் செய்கிறான். அப்படி அந்த திருவருளை செய்வதற்கு இறைவனுடைய திருப்பதம் திரு அருள் பதம் துணை செய்கிறது என்று இங்கு வள்ளற் பெருமான் மிக அழகாக குறிப்பிடுகிறார். அதற்கு அடுத்ததாக 63வது அடியிலே தத்துவ தாத்துவீக தத்துவம் என்று சொன்னால் அதாவது மூன்று தத்துவங்கள், நாம் சொன்னது போல ஆன்ம தத்துவம் வித்யா தத்துவம் ஆகிய சிவ தத்துவம் ஆக இந்த மூன்று 36 தத்துவங்கள். தாத்விகம் என்பது அந்த தத்துவத்தினுடைய கூறுகள், அவைகள் 60 இருக்கின்றன. ஆக மொத்தம் பொதுவாக வேதாந்தத்திலே தத்துவத்தை 96 என்று சொல்லுவார்கள். எனக்கு தெரிந்தவரை இந்த தத்துவங்களை குறித்து நம்முடைய ஆசான் தெய்வத்திரு பேராசிரியர் நமச்சிவாயம் ஐயா அவர்கள் ஒரு சொற்பொழிவிலே மிக அற்புதமாக விளக்கி இருக்கிறார்கள். அதை நானும் கேட்டு பயன்பெறக்கூடிய ஒரு நன்மை இந்த வள்ளலார் யுனிவர்சல் மிஷன் அன்பர்களாலே எங்களுக்கும் கிடைத்தது. அந்த பகுதிகளை எல்லாம் அன்பர்கள் மறுமுறையும் கேட்டு பயன்பெற வேண்டும் என்று நான் அன்போடு வேண்டிக் கொள்கிறேன். அப்படி தத்துவ தாத்வீகங்களை உடைய இந்த உலகத்திலே சகம் என்றால் உலகம் என்ற அர்த்தம், தத்துவ தாத்வீக சகம், தத்துவ தாத்வீகங்களை இந்த உலகத்திலே உண்டு பண்ணி அதன் மூலமாக சிருட்டி படைத்தல், திதி காத்தல், சங்காரம் அழித்தல் அல்லது மறைத்தல் ஆகிய எல்லா செயல்களையும் செய்யக்கூடியதாக இந்த திருப்பதம் விளங்குகிறது. தத்துவ தாத்வீக சக சிருஷ்டி திதி சங்கார சகல கர்த்துரு பூம்பதம், கர்த்துரு கர்த்துரு என்றால் அந்த செயல்பாடுகளை செய்வது என்று அர்த்தம். அப்படி எல்லாவற்றையும் செய்யக்கூடியதாக இறைவனுடைய திருப்பதம் விளங்குகிறது. நன்றாக யோசித்து பாருங்கள், இறைவனுடைய அருட்சக்தி இல்லாவிட்டால் நாம் எப்படி இருந்திருப்போம் என்று சொன்னால், பாசாந்தகாரத்திலே சிற்றணு பசுவாகி அதாவது ஒரு கண் தெரியாத, அது அழகாக சொல்லுவார்கள், கண் தெறியாத ஒருவனை இருட்டறையிலே போட்டு அவனோட கண்ணே அவனுக்கு தெரியாது, அவனுடைய கண்ணை கருப்பு துணியாலே கட்டி ஒரு இருட்டறையிலே போட்டால் எப்படி இருள் இருக்குமோ, அதை போல நாம் யார், நாம் எங்கிருக்கிறோம், நாம் என்ன செய்கிறோம் என்று எதுவும் தெரியாது, ஆணவ மலத்திலேயே நாம் கட்டுண்டு கிடப்போம். இறைவனுடைய திருவருள் தத்துவங்களை, மாயையிலிருந்து தத்துவங்களை தோற்றுவித்து அந்த தத்துவங்களிலிருந்து தாத்வீகங்களை உண்டாக்கி, தத்துவ தாத்வீகங்களிலிருந்து உலகத்தை உண்டாக்கி, அந்த உலகத்திலே அங்கே துன்பப்படக்கூடிய ஆன்மாக்களை இங்கே இங்கே இந்த உலகத்திலே இடம் கொடுத்து அந்த உயிர்களை படைத்து அந்த உயிர்களை காத்து அந்த உயிர்களுக்கு பக்குவம் வருகிற போது அருளி, பக்குவம் வராத போது மறைத்து மறுபடியும் வேறு தேகத்தில் விடுத்து, இப்படி பல்விதமான உதவிகளை இறைவன் செய்கிறான். இப்ப எல்லாவற்றையும் செய்வது இறைவனுடைய திருவருட்சக்தி என்பதை இங்கு வள்ளல் பெருமான் மிக அழகாக கூறுகிறார். அதை நாம் இங்கு நினைத்து பார்க்க வேண்டும். அதற்கு அடுத்ததாக சகசமல இருளகல நின்மல சுயம் பிரகாசம் குலவும் நற்பூம்பதம் என்று இங்கு வள்ளல் பெருமான் குறிப்பிடுகிறார். சகசமலம் என்றால் இயற்கை, சகசம் என்றால் இயற்கையான, உடனாக இருக்கக்கூடியது, இயற்கையாகவே நம்மை பற்றி இருக்கக்கூடிய மலம் ஆணவம். அந்த ஆணவ மலம் தான், அதுதான் மூல மலம் என்று சொல்லுவார்கள். மாயை கண்மம் எல்லாம் ஆகுந்துக மலம், அதாவது பிற்காலத்திலே நம்மை பிடித்தது, நம்மோடு இயற்கையாகவே நம்மை பற்றி இருக்கக்கூடிய மலம் ஆணவ மலம். அது நாம் இந்த பிறப்புக்கு வராது, வருவதற்கு முன்பு நாம் கேவல நிலையில் இருந்த போதே அது நம்மை பற்றியது. அதனாலே அதே சகசமல இருள் என்று வள்ளல் பெருமான் சொல்லுகிறார். சகசமல இருளாக அப்பொழுது ஆன்மாக்களிலிருந்து அந்த சகசமலமாகிய ஆணவ மல இருள் அகல வேண்டும் என்று சொன்னால், சகசமல இருள் அகல என்ன செய்ய வேண்டும், நின்மல சுயம் பிரகாசம், மலம் இல்லாத, இப்பொழுது நாம் மலத்திலே இருக்கிறோம், நம்மை சுத்தப்படுத்த வேண்டும் என்றால் மலம் இல்லாத ஒருவர் வேண்டும். இப்பொழுது நம்மை ஒரு கம்பத்திலே கட்டி போட்டிருக்கிறார்கள், இந்த கம்பத்திலே நாம் கட்டுண்டிருக்கிறோம், நம்மை அந்த கம்பத்து கட்டிலிருந்து அவிழ்க்க வேண்டும் என்று சொன்னால் கட்டுப்படாத ஒருவர் வந்துதான் அதை அவிழ்க்க முடியும், ஏற்கனவே கட்டி இருப்பவர் அவிழ்க்க முடியாது. அதை போல இறைவன் மலத்திலே இருக்கக்கூடிய நம்மை மீட்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு இறைவன் வேண்டும். அந்த இறைவன் மலம் இல்லாதவனாக இருக்கிறான். அதனாலே அவன் நின்மலனாக, நின்மல சுயம் பிரகாசம், நின்மலனாக மலம் இல்லாதவனாக, சுயம் பிரகாசம் தானே பிரகாசிப்பவனாக, வேறொரு பொருள் அவனுக்கு ஒளியை வழங்கி அவன் பிரகாசிக்க வேண்டியதில்லை. இப்பொழுது சூரியனிடத்திலிருந்து சந்திரன் ஒளியை வாங்கி ஒளிர்கிறது, அப்படியல்ல. நின்மல சுயம் பிரகாசம் குலவு நற்பூம்பதம் என்று மிக அழகாக வள்ளற்பெருமான் குறிப்பிடுகிறார். ஆக இறைவனுடைய திருப்பதம் தான், அந்த திருப்பரத்தை திருப்பதத்தை நாம் வழிபட்டால் அந்த திருவருட்சத்தி நம்மை சகசமலமாகிய மூலமலமாகிய ஆணவத்திலிருந்து நீங்கும் பொருட்டு நமக்கு ஞான ஒளியை அருளி, இறைவனுடைய ஞான ஒளியை சுயம் பிரகாசத்தை அருளி நமக்கு திருவருள் செய்வோம் செய்யும், அப்படி செய்கின்ற திருவடி என்று வள்ளற்பெருமான் பேசுகிறார். இது இதோடு இந்த இரண்டாவது பகுதி நமக்கு இப்பொழுது நிறைவுறுகிறது. அதற்கு அடுத்ததாக இப்பொழுது நாம் சிந்திக்கக்கூடிய பகுதி இந்த திருவடி புகழ்ச்சியிலே இருக்கக்கூடிய மூன்றாவது பகுதி. ஒரு நினைவுபடுத்திக் கொள்வதற்காக முதற் பகுதியிலே வேதங்கள் சொல்லக்கூடிய கடவுளுடைய பொது இயல்புகளை வள்ளல் பெருமான் அங்கே மிக அற்புதமாக பரசிவம் என்று தொடங்குகிற அந்த அடியை மிக அழகாக வள்ளற்பெருமான் அங்கு பேசினார். அதற்கு அடுத்ததாக ஆகமத்தினுடைய கருத்துக்களை 33வது அடியிலிருந்து தரமிகம் என்கின்ற அந்த வடியிலிருந்து வரியிலிருந்து இறைவனுடைய சிறப்பு இயல்புகளை, அவனுடைய பல்வேறு வடிவங்களை, அவன் செய்த ஆடல்களை, அவன் உயிர்களுக்கு அருளுகின்ற விதத்தை, அவன் திருவருட்சக்தியாகவும் பல்வேறு சக்தி வடிவங்களாகவும் இருந்து தொழில்படுகின்ற நிலையை வள்ளல் பெருமான் மிக அழகாக நமக்கு கூறினார். அதற்கு அடுத்ததாக இப்பொழுது இந்த 65வது அடியிலிருந்து பல்வேறு கணங்கள், பல்வேறு வகையான உயிர்கள், அதாவது தேவர்கள், பல்வேறு தொழில்கர்த்தர்கள் முதலியவர்களெல்லாம் எப்படி இறைவனை வணங்கக்கூடிய நிலை முதலிய அந்த நிலைகளை வள்ளல் பெருமான் இங்கு பேசுகிறார். இப்பொழுது அந்த 65வது அடி பகுதியை இப்பொழுது அம்மையார் பாடுவார்கள். அதை நாம் கேட்டு இன்புறுவோம்.
அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க மரபுருமதாதீத வெளிநடுவில்லானந்த மானடனமிடு பூம்பதம் மண்ணும் வினை ஒப்பு மல பரிபாக வாய்க்க மாமாயை மிதிக்கும் பதம் மழி பிறவி மரளிய நழுந்தும் உயர்தமயருளின் மறுவுரு எடுக்கும் பதம் வளரூர்த வீர தாண்டவ முதல் பஞ்சகம் மகிண்டிடையற்றும் பதம் வல்லமுயலகன் மீதில் ஊன்றிய திருப்பதம் வலந்தர தூக்கும் பதம் வல்வினையலாந்த வித்து அழியாத சுத்த நிலை வாய்த்திட வழங்கும் பதம் மறை துதிக்கும் பதம் மறை சிலம்பொழிர்பதம் மறை பாதுகை செம்பதம் மறைமுடிவணி பதம் மறை குமேட்டா பதம் மறைப்பறி உகைக்கும் பதம் மறையவன் உளங்கொண்ட பதம் அமித கோடியாம் மறையவர் சிரன்சூழ்பதம் மறையவன் சிரசிகாமணி எனும் பதமலர்க்குள் மறையவன் வாழ்பதம் மறையவன் செய உலகமாக்கின்ற அதிகார வாழ்வையந்தருளும் பதம் மறையவன் கனவினும் காணாத பதமந்த மறையவன் பரவும் பதம் மால்விட இவர்ந்திடு மலர்ப்பதம் தெய்வனிடு மாலருச்சிக்கும் பதம் மால் பரவி நாடரும் வணங்கும் பதம் மிக்க திருமால் விழியிலங்கும் பதம் மால் தேட நின்றபரநந்தங்கோடி மால் தலையலங்கற்பதம் மான்முடி பதம் நெடிய மாலுளப்பதம் அந்த மாலு மறிவரிதாம் பதம் மால் குளவதாரங்கள் பத்தினும் வழிபட்டு வாய்மை பெற நிற்கும் பதம் மாலுலகு காக்கின்ற வன்மை பெற்றடிமையின் வதிந்திடளிக்கும் பதம் வரையுறும் உருத்திரர்கள் புகழ்பதம் பல கோடி வயபுருத்திர சூழ்பதம் வாய்ந்திடும் உருத்திரர்க்கு இயல் கொள்முத்தொழில் செய்யும் வன்மை தந்தருளும் பதம் வானந்திரராதி எந்திசை காவலர்கள் மாதவ திரணாம் பதம் மதியருவியாதி சுரர சுரந்தனர் வானவாசிகள் வழுத்தும் பதம் மணியுருகர் கருடர் காந்தர்வர் விஞ்சயர் சித்தர் மாமுனிவரேத்தும் பதம் மானிருதர் பைசாசர் கிம்புருடர் யக்ஷர்கள் மதித்து வரமேற்கும் பதம் மன்னகின்னரர் பூதர் வித்யாதரர் போகர் மற்றையர்கள் பற்றும் பதம் வன்மை பெருநந்தி முதல் சிவகண தலைவர்கள் மனக்கோயில் வாழும் பதம் மாதேவி எங்கள் மலை மங்கை என் நம்மை மென் மலர் கையால் வருடும் பதம் மரளியை உதித்தருள் கடற்பதம் மரக்கனை மலைக்கீழ் அடக்கும் பதம் வஞ்சமறு நின்றினிட எஞ்சலரவிஞ்சு திறன் மஞ்சுர விளங்கும் பதம் வந்தனிசை புந்தியவர் தந்துயத்தவித்திடவுன் மந்தன நவிற்றும் பதம் மாறிலொரு மாறனுள மீறின் மகிழ்வீரியிட மாறி நடமாடும் பதம் மரக்கருணையும் தனி அறக்கருணையும் தந்து வாழ்விக்கும் உண்மை பதம் மரக்கருணையும் தனி அறக்கருணையும் தந்து வாழ்விக்கும் உண்மை பதம் திருச்சிற்றம்பலம்.
அம்மையார் அவர்களுக்கு நன்றி. இப்பொழுது நாம் இந்த 65வது அடியிலிருந்து இதை நாம் சிந்திப்போம். மரபுறும் மதாதீத வெளிநடுவில் ஆனந்த மானடனம் எடுப்பும் பதம். மரபுறும் என்று சொன்னால் மரபு வழியாக தொன்று தொட்டு வழங்கக்கூடிய வரக்கூடிய மதாதீத வெளி, மதத்தை மத அதீத வெளிகள். இங்கே மதாதீத வெளி என்பதற்கு பல்வேறு வெளிகளை, அதாவது பல்வேறு அந்தங்களை நம்முடைய அருளாளர்கள் இங்கே அருளியிருக்கின்றார்கள். அதாவது அவை தூய கலாந்தம், ஞான யோகாந்தம், விமல போதாந்தம், பெரிய நாதாந்தம், சுத்த வேதாந்தம், சுத்த சித்தாந்தம் ஆகிய வெளிகள் மதாதீத வெளிகள் என்று பெரியோர்கள் அருளியிருக்கிறார்கள். இவை அருட்பெருஞ்சோதி அகவலிலே வரக்கூடியவைகள். அந்த வெளியினுடைய பெயர்களெல்லாம் அங்கே வரக்கூடியவைகள். இந்த வெளிகளுக்கெல்லாம், வெளிகளையெல்லாம் கடந்து அதற்கு நடுவிலே, அதற்கு மேலே நின்று ஆனந்த திருநடம் செய்யக்கூடியதாக இறைவனுடைய திருவடி விளங்குகின்றது என்று வள்ளற்பெருமான் இங்கு குறிப்பிடுகிறார். மரபுறும் மதாதீத வெளிநடுவில் ஆனந்த மானடனம் அந்த இறைவனுடைய திருவடி புரிகின்றது. அதற்கு அடுத்ததாக மண்ணும் வினை ஒப்பு மல பரிபாகம் வாய்க்க மா மாயையை மிதிக்கும் பதம் என்று குறிப்பிடுகிறார். இது மிக முக்கியமான கருத்து. ஆன்மாக்கள் சித்திமுத்தி நிலையை அடைய வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் இரண்டு வகையான நிலையை அடைய வேண்டும். இருவினை ஒப்பு, மல பரிபாகம், சத்தினி பாதம், சிவாத்வைதம் என்று அந்த நிலைகளை சொல்லுவார்கள். முன்ன நிலை இரண்டு, அதற்கு அதாவது முன்பு ஏற்படக்கூடிய இரண்டு நிலை அடைந்த பிறகு அதற்கு அடுத்த இரண்டு நிலை நமக்கு ஏற்படும். அதை இங்கு வள்ளல் பெருமான் நெறியாக சொல்லுகின்றார். இருவினை ஒப்பு, மலபரிபாகம், சத்தி நிபாதம், சிவாத்வைதம். இங்கே முதலிலே இருவினை ஒப்பு என்று சொன்னால் என்ன என்று சொன்னால், அதை இங்கு மண்ணு வினை ஒப்பு என்று வள்ளல் பெருமான் குறிப்பிடுகிறார். அதாவது நல்வினை வந்தாலும் தீவினை வந்தாலும், அந்த நல்வினை வருகிற போது, அதிலே நலம் வருகிற போது, அது வருகிற போது அதை அதற்கு மகிழ்ச்சி அடைவது, தீவினை உண்டாகி அதனாலே நமக்கு தீங்கு வருகிற போது நமக்கு அதனாலே துன்பம் உண்டாவது, இந்த இரண்டும் அல்லாமல் நல்வினை தீவினை ஆகிய எது வந்தாலும், நன்மை தீமை ஆகிய எது வந்தாலும், அது எதற்கும் கவலைப்படாமல் இறைவனுடைய திருவருளை சிந்தித்து எப்பொழுதும் ஒருபோல இருப்பது, அதற்கு இருவினை ஒப்பு என்று பெயர். அதற்கு இருவினை ஒப்பு என்று பெயர். அந்த இருவினை ஒப்பு என்பது வர நமக்கு வருவது என்பது அவ்வளவு ஒரு சாத்தியமான ஒரு அவ்வளவு எளிதாக வந்துவிடாது. மிக உயர்ந்த ஒரு பக்குவ நிலை அந்த இருவினை ஒப்பு என்பது. அதை இங்கு வள்ளற்பெருமான் குறிப்பிடுகின்றார். அதை நமக்கு வழங்கக்கூடியது இறைவனுடைய திருவடி என்று சொல்லுகிறார். பெரிய புராணத்திலே சொல்லுகிறார்கள், அந்த இருவினை ஒப்பு உடையவர்கள் எப்படி இருப்பார்கள் என்று சொன்னால், ஓடும் செம்பொன்னும் ஒக்கவே நோக்குவார், கேடும் ஆக்கமும் கெட்ட திருவினர் என்று வள்ளற்பெருமா அதாவது பெரிய புராணத்திலே பேசுகிறார்கள். அவர்கள் என்ன செய்கிறார்கள், ஒரு ஓடு, அதாவது ஒரு உடைந்து போன ஒரு பானையினுடைய ஓடு இருந்தாலும் செம்பொன்னு இருந்தாலும் அந்த இரண்டையும் ஒன்றாக அவர்கள் கருதுகிறார்கள். அவர்களுக்கு அது பொன் என்றும், இது ஓடு என்றும், இதன் மேல் பற்று, இது நமக்கு வேண்டாம் இது வேண்டும் என்று எதையும் அவர்கள் பற்றுவதில்லை. ஓடும் செம்பொன்னும் ஒக்கவே நோக்குவார், கேடும் ஆக்கமும் கெட்ட திருவினர். அவர்களுக்கு கேடும் இல்லை ஆக்கமும் இல்லை, அதாவது அவர்களுக்கு நன்மையும் இல்லை தீமையும் இல்லை, எது வந்தாலும் அந்த இரண்டு நிலையையும் சமநிலையில் கொள்ளுவது ஒரு மிகப்பெரிய பக்குவத்தன்மை, அதை இருவினை ஒப்பு என்று சொல்வார்கள். இந்த கருத்தை உணர்த்துவதற்கு ஒரு உதாரணத்திற்கு அதை சொல்ல விரும்புகிறேன். ராமாயணத்திலே ஒரு பாடல், அந்த ராமர் அவருக்கு துன்பம் வந்த போதும் அவருக்கு இன்பம் வந்த போது அவருக்கு எப்படி இருந்ததோ, துன்பம் வந்த போதும் அவர் அப்படியே இருந்தார் என்று இருவினை ஒப்பு உடையவராக ராமபிரான் இருந்தார் என்பதை கம்பர் அந்த பாடலிலே சொல்லுகிறார். அதாவது ஒரு ஒரு கதை ஒரு உதாரணத்திற்காக இதை சொல்லுகிறேன். தசரதன் ராமரை அழைத்து நீ நாடாள வேண்டும் என்று சொன்னார். கைகேசி ராமரை அழைத்து நீ காட்டுக்கு போக வேண்டும் என்று சொன்னார். முதலிலே ஒன்று அரசனாக மணிமுடி தரித்து நாட்டை ஆளுவது, இரண்டாவது எல்லாவற்றையும் அரச போகங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு ஒரு காவி துணி உடுத்தி கொண்டு கையிலே ஒரு பைசா கூட இல்லாமல் பொருள் இல்லாமல் கானகத்திலே போய் அங்கே காடு மேடுகளிலே திரிந்து அங்கே விலங்குகளோடு வாழ்ந்து உண்ண உணவு கூட இல்லாமல் இருப்பது ஒரு நிலை, மிக கடினமான நிலை. இந்த இரண்டும் அவருடைய தந்தை முதலிலே தந்தையினாலும் பிறகு தாயினாலும் சொல்லப்பட்டது. முதலிலே தசரதர் அவரை அழைத்து நீ நாடாள வேண்டும் என்று சொன்னபோது ராமருடைய மகம் அதாவது ராமபெருமானுடைய அந்த முகம் எப்படி இருந்ததோ அதை போலவே கைகேசி வனவாசம் போ என்று சொல்லுகிற போதும் இருந்தது என்று கம்பர் சொல்லுகிறார். மெய்த்திருப்பதம் மேவு என்ற போதினும், மெய்த்திருப்பதம் இந்த பெரிய பதத்தை இந்த அரச பதத்தை நீ மேவு நீ ஏற்றுக்கொள் என்று சொன்ன போதும், மெய்த்திருப்பதத்தை மேவு என்ற போதினும், இத்திரு துறந்து ஏகு என்ற போதினும், இந்த செல்வத்தை எல்லாம் விட்டுவிட்டு காட்டுக்கு ஓடு என்று சொன்ன போதினும் என்று சொன்ன போதும், மெய்த்திருப்பதம் மேவு என்ற போதினும், இத்திரு துறந்து ஏகு என்ற போதினும், சித்திரத்தில் மலர்ந்த செந்தாமரையினை ஒத்திருந்த முகம் என்று அங்கே சொல்லுகிறார். ஒரு சுவரிலே ஒரு அழகான படம் வரைந்திருக்கிறார்கள். ஒரு தாமரை மலர்ந்தது போல ஒரு படம் வரைந்திருக்கிறார்கள். அந்த தாமரை படம் நீங்கள் காலையிலே பார்த்தாலும் இரவிலே பார்த்தாலும் எப்பொழுது பார்த்தாலும் ஒரு போல இருக்கும். அதை போல ராமபிரானுக்கு அதாவது அவருக்கு துன்பம் வந்த போதும் சரி இன்பம் வந்த போதும் சரி, அவர் இன்பம் வந்தபோது அதற்காக மகிழவில்லை, துன்பம் வந்தபோது அதற்காக அவர் கலங்கவில்லை, அவர் எப்பொழுதும் ஒரு நிலையிலே இருவினை ஒப்பு உடையவராக இருக்கிறார் என்று கம்பர் அதை இங்கு குறிப்பிடுகிறார். அந்த கருத்து நம்முடைய புரிதலுக்காக நான் சொல்லுகிறேன். துன்பம் வருகிற போதும் இன்பம் வருகிற போதும் ஒரே நிலை உடையவராக நாம் இருக்க வேண்டும். அப்படி இருக்கக்கூடிய அந்த நிலைக்கு பெயர் இருவினை ஒப்பு என்று பெயர். அந்த இருவினை ஒப்பு வருவது அவ்வளவு சாதாரணம் அல்ல, அதற்கு இறைவனுடைய திருவருள் நமக்கு வேண்டும். அதாவது சகல போகங்களிலிருந்தும் ஆசையை நீக்கி பற்றுக்களை நீக்கியவருக்கே அந்த இருவினை ஒப்பு உண்டாகும். அந்த நிலை நமக்கு வேண்டும் என்று நாம் இறைவனுடைய திருவடியை வணங்க வேண்டும். ஆக இது வினை ஒப்பு. அதற்கு அடுத்ததாக மல பரிபாகம். இங்கு மலம் என்பது ஆணவம், ஆணவ மலம் பரிபாகம் அடைவது அதாவது பக்குவம் அடைவது, ஆணவ மலம் நீக்கப்பெறுவது, இவை இரண்டும் இறைவனுடைய திருவருளால் தான் நடக்கும். இருவினை ஒப்பும் சரி மல பரிபாகமும் சரி இரண்டும் இறைவனுடைய திருவருளால் தான் நடக்கும். அந்த இருவினை ஒப்பையும் மல பரிபாகத்தையும் ஆணவ மல நீக்கத்தையும் தந்து மாமாயையை மிதிக்கும் பதம். மாயை நாம் நம்மை சூழ்ந்திருப்பது இந்த பிரபஞ்ச மாயை, பிரகிருதி மாயை. இந்த ஐந்து மலங்கள் என்று சொல்வார்கள், அதாவது துரோதானம் மகாமாயை என்கின்ற அந்த இரண்டையும் சேர்த்து ஆணவம் கண்வம் மாயை துரோதானம் மகாமாயை என்று சொல்வார்கள். இதை சுருக்கமாக மலம் மாயை என்பார்கள். அதனால்தான் வள்ளல் பெருமான் துன்றுமல வெம்மாயையற்று என்று அந்த ரெண்டு சொல்லுக்குள்ளே இந்த ஐந்தையும் அடக்கி சொல்லியிருக்கிறார். அப்படி இந்த மலத்தை பரிபாகம் செய்து மாமாயை எல்லாவற்றிற்கும் பெரிய மாயை இறைவனிடத்திலே போகிற போது கூட வரக்கூடிய அந்த மாயை அதையும் நீக்கி இருவினை ஒப்பை தரக்கூடியது இறைவனுடைய திருப்பதம். ஆன்மாக்களுக்கு இறைவினை ஒப்பை தந்து மலபரிபாகத்தை உண்டு பண்ணி மாமாயையை மிதிக்க கூடியது இறைவனுடைய திருப்பதம். நாம் நம்முடைய வழிபாட்டிலே முக்கியமாக கேட்க வேண்டிய தினமும் கேட்க வேண்டிய ஒரு வரி இறைவனுடைய திருமுன்பு. அந்த மண்ணும் வினைவப்பு மலபரிபாகம் வாய்க்க எனக்கு திருவுருள் செய்யப்பா என்று மாமாயையை மிதித்து எனக்கு திருவுருள் செய்யப்பா என்று நாம் வணங்க வேண்டிய கேட்க வேண்டிய ஒரு அற்புதமான வரி இங்கு வள்ளல் பெருமான் நமக்கு அருளி செய்திருக்கிறார். அதற்கு அடுத்ததாக 67வது அடி, மலி பிறவி, மலிந்த பிறவி, தொடர்ந்து எப்பொழுதும் வந்து கொண்டே இருக்கக்கூடிய பிறவி. மலி பிறவி மரளியின் அழுந்தும் உயிர்தம்மை. அந்த பிறப்பிலே பல்வேறு பாவங்களை செய்து அந்த பிறவி சக்கரத்திலே பிறந்து 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 இறந்து இப்படி அந்த சக்கரத்திலே சுழன்று கொண்டே இருக்கக்கூடிய அந்த உயிர்தமை அருளின் மறுபுற எடுக்கும் பதம். அருளினாலே அந்த பிறப்பு இறப்பு என்கின்ற சுழற்சியிலிருந்து மீட்டெடுக்கக்கூடியது இறைவனுடைய திருவடி. அப்படிப்பட்ட ஆற்றல் அந்த இறைவனுடைய திருவடிக்கு உண்டு என்று இங்கு வள்ளற்பெருமான் திருவடியை புகழ்கின்றார், இறைவனுடைய திருவடியை புகழ்கின்றார். அதற்கு அடுத்ததாக, வளர் ஊர்த்த வீர தாண்டவம் முதல் பஞ்சகம் மகிழ்ந்திட இயற்றும் பதம் என்று குறிப்பிடுகிறார். அதாவது நாம் முன்பு சொன்னது போல ஊர்த்தம் என்பது ஒரு தாண்டவம், ஊர்த்த தாண்டவம் என்று ஒரு தாண்டவம், வளர் ஊர்த்த வீர தாண்டவம் முதல், வீர தாண்டவம் என்பதும் ஒரு தாண்டவம் ஆக முதல் பஞ்சகம் என்று சொல்கிறார். இந்த ஊர்த்தவம் வீரம் முதலியவைகள் சேர்ந்து 5 தாண்டவங்களை மகிழ்ந்திட இறைவன் இயற்றுகின்றான் என்று வள்ளல் பெருமான் குறிப்பிடுகிறார். அவைகள் என்ன என்று சொன்னால், அந்த ஊர்த்தவம் வீரம் ஆனந்தம் சத்யா தாண்டவம் அனவரதமாகிய இந்த தாண்டவங்கள் 5 தாண்டவங்கள். இந்த தாண்டவங்கள் முறையே ஊன நாடகம் ஞான நாடகம், அதாவது ஊன தாண்டவம் ஞான தாண்டவம் என்று இவைகள் இரண்டாக பிரிக்கப்படுகின்றன. ஊன தாண்டவம் என்பது இந்த நாம் உடம்பு தோன்றுவது, இப்போ இந்த உலகத்திலே நாம் பிறக்கிறோம், நம்ம இறைவன் நம்மை காக்கிறார், பிறப்பு காத்தல் இறப்பு அழித்தல் மறைவு முதலிய இந்த ஊனச்செய்கைகள் இவைகள் செய்வது ஊன நாடகத்தின் பால் வரும். ஞான நாடகம் என்பது அருள் நிலையிலே நமக்கு தோன்றுவது, அதாவது நமக்கு ஞானத்தை தோற்றுவித்தல் அதை பாதுகாத்தல் ஞான நிலையிலே நமக்கு முத்தி முதலியவைகளை கொடுத்தல் ஆகிய அந்த நிலைகளை அந்த 5 தொழில்களை செய்வது அந்த ஞான நாடகம் என்பது. இதை மணிவாசக பெருமான் குறிப்பிடுகிறார், ஊன நாடகம் ஆடுவித்தவா உருகி நான் உனை பருக வைத்தவா ஞான நாடகம் ஆடுவித்தவா என்று மணிவாசக பெருமான் இந்த 2 நாடக செய்கைகளையும் தாண்டவங்களையும் இங்கு குறிப்பிடுகிறார். அது நாம் இங்கு அறியத்தக்கது. அதற்கு அடுத்ததாக 69வது வரி, வல்ல முயலகன் மீதினில் ஊன்றிய திருப்பதம் வளந்தர தூக்கும் பதம். முன்பு நாம் சிந்தித்தது போல இறைவன் இல்லை என்றும் தன்னாலே தன்னுடைய அந்த யாகத்தினாலே எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள முடியும் என்றும் எண்ணி யாக யஜ்ஞங்களை செய்து இறைவனை மதிக்காது இறைவனுக்கு எதிராக இந்த தாருகாவனத்து முனிவர்கள் முயலகன் என்கின்ற ஒரு பூதத்தை இறைவனை அழிக்க அனுப்புகிறார்கள். அப்படி அனுப்புகிற போது அந்த முயலகன் என்கின்ற அந்த பூதத்தை இறைவன் தன்னுடைய திருவடியிலே அடக்கி வைத்திருக்கிறார். இப்பொழுதும் நீங்கள் நடராஜருடைய திருமேனியிலே பார்த்தால் நடராஜர் ஒரு மனிதன் மீது நடனமாடுவது போல இருக்கும். நடராஜருடைய திருவடியின் கீழ் ஒரு மனிதர் படுத்திருப்பார், அவர் பூதம் மாதிரி, அதுதான் முயலகன். அந்த முயலகனை ஒரு காலினாலே வழக்காலினாலே மிதித்து இடக்காலினை தூக்கி இறைவன் திருவடி தூக்கி நடனமாடுகிறார். அது அந்த நடராஜருடைய திருமேனியிலே நாம் பார்க்கலாம். அதுதான் அந்த இந்த கருத்து, வல்ல முயலகன் வலிமையான முயலகன் என்கின்ற அந்த பூதத்தின் மீது ஊன்றிய திருப்பதம், ஒரு வழக்காலை கீழே நிறுத்தி இடக்காலை வளந்தர தூக்குகிறார். அந்த இடது திருவடி தான் எல்லோருக்கும் திருவுருளை வாரி வழங்கக்கூடிய திருவடி. அதனாலே ஒரு காலை முயலகன் மீது ஊன்றி மற்றொரு காலினாலே உயிர்களுக்கு அருள் பாலிக்கின்ற திருவடி என்று வள்ளற்பெருமான் இங்கு குறிப்பிடுகிறார். அதற்கு அடுத்ததாக வல்வினையெல்லாம் தவிர்த்து அழியாத சுத்த நிலை வாய்ந்திட வழங்கும் பதம். அதாவது நமக்கு நாம் பல்வேறு பிறவிகளிலே செய்த பல்வேறு வினைகள் நமக்கு இருக்கின்றன. அவைகளெல்லாம் வலிமையான வினைகள். அந்த வினைகள் முழுவதையும் நம்மாலே ஒரு பிறவியிலேயே அனுபவிக்க முடியாது. அரிச்சந்திர மகாராஜா அவை எல்லாவற்றையும் தான் ஒரு பிறவியிலேயே அனுபவிக்க வேண்டும் என்று வரம் கேட்டார் என்று புராணத்திலே சொல்லுவார்கள். அதனாலே அவர் எல்லையில்லாத துன்பத்தை அடைந்தார். அவர் அதற்கே பொய் பேசாதவர். அவர் பல பிறவிகளிலே பொய் பேசாது தவ நெறியிலே ஒழுக்க நெறியிலே வாழ்ந்த அவருக்கே அவ்வளவு துன்பங்கள் இருந்தது என்று சொன்னால், அந்த ஒரு பிறவியிலே அவர் படாத இன்னல்களை எல்லாம் பட்டார் என்று புராணத்திலே எழுதுகிறார்கள். ஹரிச்சந்திர புராணத்திலே அவருக்கே அப்படி என்றால் நாம் செய்திருக்கக்கூடிய வினைகள் எல்லாம் எவ்வளவு கொடியவைகள், ஆனால் அந்த வினைகளையெல்லாம் தவிர்ப்பதற்கு ஒரு வழி இருக்கிறது. அது இறைவனுடைய திருவடி. இறைவனுடைய திருவடியிலே நாம் இறைவனுடைய திருவடியின் இணைந்து இறைவனுடைய திருவருளை வேண்டி நாம் தவம் செய்கிற போது, ஜீவகாருண்ய பெருஞ்செய்கைகளை செய்கிற போது, இறைவனுடைய திருவடியின் மீது நமக்கு பற்றிருக்கிற போது, நமக்கு வினைகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அழிவுபட்டு போகும் என்று ஞான சம்பந்தர் முதலே பெரியோர்கள் சொல்லுகிறார்கள். அண்ணாமலையாரை பற்றி பாடக்கூடிய அந்த பதிகத்திலே ஞான சம்பந்த பெருமான் சொல்லுகிறார், அண்ணாமலை தொழுவார் வினை வழுவா வண்ணம் அருமே என்று சொல்லுகிறார். அண்ணாமலை ஆகிய அந்த இறைவனை யாரெல்லாம் தொழுகிறார்களோ அவருடைய வினை வழுவா வண்ணம், அதாவது இல்லை என்று சொல்லாத வகையிலே அந்த வினைகளெல்லாம் அறுபட்டு போகும் என்று அண்ணா உண்ணாமலை உமையாளுடும் என்கின்ற அந்த திருவண்ணாமலை தேவாரத்திலே குறிப்பிடுகிறார். அது இங்கு நினைவு கூறத்தக்கது. அதனாலே இறைவனுடைய திருவடி அந்த வல்வினை எல்லாவற்றையும் தவிர்த்து நமக்கு அருளக்கூடிய திருவடி, அழியாத சுத்த நிலை. அழியாத சுத்த நிலை என்று சொன்னால் அது இறைவனோடு ஒன்றி கலந்து நாம் இருக்கக்கூடியதுதான் அந்த அழியாத சுத்த நிலை. அந்த அழியாத சுத்த நிலையை நமக்கு வழங்கக்கூடியதாக, வாய்ந்திட நமக்கு நமக்கே தந்து நம்மை ஆட்படுத்தக்கூடியதாக இறைவனுடைய திருவடி இருக்கிறது. இவைகளெல்லாம் இறைவனுடைய திருவடி ஆன்மாக்களுக்கு அருளக்கூடிய விதத்தை இதுவரையும் வள்ளல் பெருமான் நமக்கு இங்கு தெரிவித்தார். அதற்கு அடுத்ததாக 71வது அடியிலே மறை துதிக்கும் பதம், மறை சிலம்பொழிற்பதம், மறை பாதுகை செம்பதம் என்று குறிப்பிடுகிறார். அதாவது மறை என்றால் வேதம். வேதங்கள் துதித்து நிற்கின்றது இறைவனுடைய பதம். வேதங்களாகிய சிலம்பை அணிந்து ஒளிர்கின்ற பதம், வேதங்களாகிய பாதுகையை பூண்ட செம்பதம் என்று அந்த வேதத்தினுடைய நிலை இறைவனுடைய திருவடியில் எப்படி இருக்கிறது என்று சொல்லுகிறார். அதற்கு அடுத்ததாக மறை முடிமணிப்பதம், மறை வேதத்தினுடைய முடிவாக இருக்கக்கூடிய அந்த நிலையை உடைய பதம் என்று குறிப்பிட, அதற்கு அடுத்ததாக மறைக்கும் எட்டாப்பதம், மறைகளும் காண முடியாத ஒரு பெரிய நிலை உடைய மறைக்கும் எட்டாத பதமாக இறைவனுடைய திருவடி இருக்கிறது. மறைக்கும் எட்டாப்பதம், மறைப்பறிவுகைக்கும் பதம், மறையாகிய அதாவது வேதமாகிய குதிரையை நடத்துகின்ற பதம் என்று இந்த வேதத்தினுடைய நிலை, வேதங்கள் இறைவனுடைய திருவடிக்கு இருக்கக்கூடிய நிலையை இங்கு வள்ளல் பெருமான் மிக அழகாக சொல்லுகிறார். இதற்கு அடுத்த பகுதியிலிருந்து நான்முகன், திருமால், உருத்திரர், எந்திசை காவலர்கள், பதினன்கணத்தவர், சிவகணத்தவர், உமாதேவியார், அடியார்கள் முதலிய இவர்களெல்லாம் எப்படி இறைவனை போற்றுகிறார்கள் என்று மிக அழகாக வள்ளற்பெருமான் இங்கு குறிப்பிடுகிறார். அதிலே தொடக்கமாக 73வது அடி, மறையவன் உளம் கொண்ட பதம், அமித கோடியாம் மறைஞ்சவர் சிறஞ்சூழ் பதம் என்று குறிப்பிடுகிறார். அதாவது இங்கே மறையவன் என்றால் பிரமன் என்று அர்த்தம். மறை அந்த பிரம்மனுடைய உள்ளத்திலே இருக்கக்கூடியது இறைவனுடைய பதம். அதுபோல அமித கோடியாம் மறையவர் சிறஞ்சூழ் பதம், அதாவது பிரம்மர்கள் அதாவது ஒரு பிரம்மா இல்லை இந்த உலகத்திலே. ஒவ்வொரு பிரம்ம பதம் என்பது கோடிக்கணக்காக இருப்பது. அதனாலே அமித கோடி பதம், அமித கோடியாம் மறையவர் என்று சொல்லுகிறார். பல கோடி பிரம்மாக்கள் இருக்கிறார்கள். அந்த பல கோடி பிரம்மாக்களுடைய தலையையும் அலங்கரிக்க கூடியது இறைவனுடைய பதம் என்று சொல்லுகிறார். அதற்கு அடுத்ததாக மறையவன் சிர சிகாமணி எனும் பதம், மலர்கொள் மறையவன் வாழ்த்தும் பதம். அந்த பிரம்மனுடைய சிரத்தினுடைய சிகாமணியாக இறைவனுடைய திருவடி இருக்கிறது என்று சொல்லுகிறார். மலர்கொள் மறையவன் வாழ்த்தும் பதம். தாமரை என்கின்ற மலரின் மீது அமர்ந்திருக்கக்கூடிய பிரமன் எப்பொழுதும் வாழ்த்தி பரவுகின்றது இறைவனுடைய பதம் என்று குறிப்பிடுகிறார். அதற்கு அடுத்ததாக மறையவன் செய உலகம் ஆக்கின்ற அதிகார வாழ்வை ஈந்தருளும் பதம். இங்கு மிக முக்கியமான அடி, இப்பொழுது பிரம்மா விஷ்ணு ருத்ரன் மகேஸ்வரன் சதாசிவன் ஆகிய ஐந்தொழில் கர்த்தர்கள் இருக்கின்றார்கள். அந்த ஐந்தொழில் கர்த்தர்களுக்கும் நீ இன்ன தொழிலை செய்ய வேண்டும் என்று அவர்களுக்கு அதிகாரத்தன்மையை அதிகார நிலையை வழங்குவது இறைவனுடைய திருவருட்சக்தி. இறைவனுடைய திருவருட்சத்தை தொழில் படுத்துவதனாலே அவர்கள் தொழில் படுகின்றார்கள். அதனாலே இறைவனுடைய திருவருட்சத்தி அதாவது இறைவனுடைய பதம் இவர்களுக்கு என்ன செய்கிறது, இந்த உலகத்தை செய், இந்த உலகத்தை ஆக்கு என்கின்ற அந்த அதிகாரத்தை அவருக்கு கொடுத்திருக்கிறது என்று இங்கு வள்ளல் பெருமான் குறிப்பிடுகிறார். அதற்கு அடுத்ததாக மறையவன் கனவினும் காணாத பதம், அந்த மறையவன் பரவும் பதம். மறையவனாகிய அந்த பிரம்மன் கனவிலேயும் காண்பதற்கு அரிய பதமாக இறைவனுடைய பதம் இருக்கிறது. அவனை இறைவனை காண வேண்டும், அவருடைய திருப்பதத்தை காண வேண்டும் என்று அவர் அந்த மறைவனாகிய பிரமன் பரவக்கூடியதாக, பரவுதல் என்றால் வாழ்த்தி வழிபடுதல் என்றர்த்தம், அப்படி வாழ்த்தி வழிபடக்கூடிய பதமாக இறைவனுடைய பதம் இருக்கின்றது என்று இங்கே நான்முகனாகிய திருமாலுடைய நிலையை இங்கு குறிப்பிடுகிறார். அதற்கு அடுத்ததாக நான்முகனாகிய பிரம்மனுடைய நிலையை இங்கு குறிப்பிடுகிறார். அதற்கு அடுத்ததாக திருமாலுடைய நிலையை இப்பொழுது பேசுகிறார். மால் விடை இவர்ந்திடு மலர்படம் மலர்ப்பதம் தெய்வ நெடுமால் அரிச்சிக்கும் பதம் என்கிறார். மால் விடை, நம் முன்பே சொன்னது போல அந்த புராந்தகம் புறத்தினை அந்தம் செய்யக்கூடிய அந்த காலத்திலே, அந்த முப்புறங்களை எரிக்கின்ற காலத்திலே திருமால் இறைவனுக்கு அந்த மால் விடையாக வந்து காலை வாகனமாக வந்து அருள் உதவினார் என்று நாம் முன்பு சிந்தித்தோம். அதை இங்கு வள்ளல் பெருமான் மால் விடை இவர்ந்திடு மலர்பதம், அதாவது திருமால் என்கின்ற நந்தியின் மீது எழுந்தருளி ஆரோகணிக்கின்ற பதம் என்று குறிப்பிடுகிறார். அதற்கு அடுத்ததாக தெய்வ நெடுமால் அரிச்சிக்கும் பதம் என்று குறிப்பிடுகிறார். தெய்வ நெடுமால் அரிச்சிக்கும் பதம் என்று சொல்லுகிறார். அதாவது அந்த நெடுமால் திருமால் எப்பொழுதும் தொடர்ந்து அர்ச்சனை செய்கின்ற திருப்பதம் என்று குறிப்பிடுகிறார். அதற்கு அடுத்ததாக மால் பரவி நாள்தோறும் வணங்கும் பதம். திருமால் எப்பொழுதும் இறைவனுடைய திருவடியை நினைந்து எப்பொழுதும் இறைவனுடைய திருவடியை வணங்குகிறார் என்று குறிப்பிடுகிறார். வணங்க திருமாலினாலே தினந்தோறும் வணங்கப்படுகிற பதம் என்று வள்ளல் பெருமான் இங்கு குறிப்பிடுகிறார். மிக்க திருமால் விழியிழங்கும் பதம், அதாவது திருவிழிமிழை என்கின்ற ஒரு திருத்தலம், அங்கே நாராயணர் 1000 மலர்களை கொண்டு இறைவனை, தாமரை மலர்களை கொண்டு இறைவனை அர்ச்சிக்க போகிறார். அப்படி அர்ச்சிக்கிற போது 1000 குறைவாக ஒரு மலர் அங்கே இல்லாமல் போய்விட்டது. அப்பொழுது என்ன செய்கிறார், நம்முடைய கண்ணை எல்லோரும் மலர் தாமரை என்று சொல்லுவார்கள், தாமரை கண்ணன் என்றெல்லாம் நம்மை சொல்லுவார்களே, அதனாலே நம்முடைய கண்ணே ஒரு தாமரை தான், அதனாலே இறைவனுக்கு குறையாக பூஜை செய்தோம் என்று இருக்கக்கூடாது, அதனாலே நம்முடைய கண்ணையே இறைவனுக்கு மலராக செலுத்துவோம் என்று தன்னுடைய கண்ணை பிடுங்கி இறைவனுக்கு அந்த குறையை நிவர்த்தி செய்வதற்காக, அந்த 1000 என்கிற எண்ணை பூர்த்தி செய்வதற்காக நிறைவாக திருமால் பூஜை செய்தார். அந்த அந்த இடம் திருவிழிமிழை என்று இருக்கிறது அந்த கருத்து இங்கு சொல்லுகிறார் வள்ளற் பெருமான். மிக்க திருமால் விழி இலங்கும் பதம், அந்த திருமாலுடைய விழி பொருந்தி இருக்கக்கூடிய பதம் என்று இங்கு வள்ளல் பெருமான் பேசுகிறார். அதற்கு அடுத்ததாக மால் தேட நின்ற பதம். திருமால் இறை, அதாவது நான் பெரியவன் என்று பிரம்மாவும் நான் பெரியவன் என்று விஷ்ணுவும் இவர்களுக்கு இரண்டு பேருக்குள்ளும் ஒரு அந்த ஆணவத்தினாலே அவர்களுக்கு ஒரு ஒரு அகங்காரம் உண்டாகிறது. யார் என்னுடைய தொழில் பெரியது, என்னுடைய நான் பெரியவன் என்று. சரி என்று சொல்லி அந்த இரண்டு பேரும் சிவபெருமானிடத்திலே வந்து முறையிட்டார்கள். நாங்கள் பெரியவர்கள், நாங்கள் பெரியவர்கள், நான் பெரியவன், நான் பெரியவன் என்று அவர்கள் முறையிட்டார்கள். அப்பொழுது சிவபெருமான் சொன்னார், சரி நான் உங்களுக்கு ஒரு போட்டி வைக்கிறேன், அந்த போட்டியிலே வெற்றி பெறுகிறவர்களை பெரியவர் என்று ஏற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லி அவர் என்ன சொன்னார், இப்பொழுது நான் இங்கு இருக்கிறேன், நான் என்னுடைய விஸ்வரூபத்தை அதாவது விஸ்வரூபத்தை நான் செலுத்துகிறேன், அப்பொழுது என்னுடைய அடியையும் முடியையும் பார்க்க வேண்டும், என்னுடைய முடியை பிரம்மதேவனாகிய நீ பார்க்க வேண்டும், அடியை திருமால் பார்க்க வேண்டும், இந்த இரண்டிலே யார் முதலிலே பார்க்கிறார்களோ அவர்கள் பெரியவர்கள் என்று அங்கே சொல்லுகிறார். இது திருவண்ணாமலையிலே இருக்கக்கூடிய அந்த புராணம். அங்கே அப்படி வருகிற போது என்ன ஆகிறது, பிரம்மாவினாலும் பிரம்மா அன்னப்பறவையாக போகிறார், அப்பொழுதும் அவராலே பார்க்க முடியவில்லை. கூர்ம அவதாரம் எடுத்துக்கொண்டு விஷ்ணு போகிறார், அவராலும் பார்க்க முடியவில்லை. ஆக மால் தேட நின்ற பதம், அவர் திருமால் திருவடியை தேடிக்கொண்டு பூமியை அகழ்ந்து கொண்டே போகிறார் போகிறார், இறைவனுடைய திருவடி காண கிடைக்கவில்லை. அதுபோல பிரம்மா முடியை பார்ப்பதற்கு போகிறார் போகிறார், அவராலும் பார்க்க முடியவில்லை. அந்த கருத்தை இங்கு வள்ளல் பெருமான் சொல்கிறார். மால் தேட நின்ற பதம், மால் தேடிக்கொண்டே இருக்கிறார் இறைவனுடைய திருப்பதத்தை. ஓர் அனந்தம் கோடி மால் தலை அலங்கற்பதம், எப்படி நாம் பல்வேறு பிரம்மாக்கள் இருக்கிறார்களோ அதை போல பல்வேறு விஷ்ணுக்கள் இருக்கிறார்கள், பல கோடி விஷ்ணுக்கள் இருக்கிறார்கள். அந்த பல கோடி விஷ்ணுக்களுக்கும் அவருடைய தலைகளையும் அலங்கரிப்பதாக இறைவனுடைய திருவடி இருக்கிறது என்று இங்கே திருவடியினுடைய பெருமையை வள்ளல் பெருமான் பேசுகிறார். அதற்கு அடுத்ததாக மால் முடிப்பதம், மாலுடைய அந்த தலையிலே அவனுடைய முடியிலே பொருந்தி இருக்கக்கூடிய பதம் மால் முடிப்பதம், நெடிய மால் உளப்பதம், நெடிய மாலாகிய அந்த இறைவனுடைய உள்ளத்திலே இருக்கக்கூடிய பதம் நெடிய மால் உளப்பதம். அந்த மாலும் அறிவறிதாம் பதம், முன்பு சொன்னதை போல அந்த மால் திருமாலினாலும் அறிய முடியாத பதமாக இறைவனுடைய பதம் இருக்கிறது என்று இங்கு சொல்கிறார். அதற்கு அடுத்ததாக மால்கொள் அவதாரங்கள் பத்தினும் வழிபட்டு வாய்மை பெற நிற்கும் பதம், திருமால் பத்து அவதாரங்களை எடுத்தார் என்று சொல்வார்கள். கல்கி அவதாரம் ஈராக பத்து அவதாரங்களை அவர் எடுத்தார். அந்த பத்து அவதாரங்களிலேயும் அவர் இறைவனுடைய திருவடியை வழிபடுகிறார் என்று இங்கே சொல்லுகிறார். அந்த மால்கொள் அவதாரங்கள் பத்தினும் வழிபட்டு வாய்மை பெற நிற்கும் பதம், பத்து அவதாரங்களும் வழிபடக்கூடியதாக இறைவனுடைய திருவடி விளங்குகிறது என்று வள்ளல் பெருமான் சொல்லுகிறார். அதற்கு அடுத்ததாக மால் உலகு காக்கின்ற வன்மை பெற்று அடிமையின் வதிந்திட அளிக்கும் பதம், மால் இப்போது பிரம்மா எப்படி செய உலகம் ஆக்கின்ற அதிகாரத்தை பெற்றாரோ, அதாவது உலகத்தை படைக்கின்ற உயிர்களை உயிர்களுக்கு தனுகரண போனபோகங்களை படைக்கின்ற உடம்பை படைக்கின்ற அதிகாரத்தை பெற்றாரோ, அதை போல மாலினுடைய அதிகாரம் காத்தல் தொழில். அந்த நாம் முன்பு சொன்னது போல பிரம்மனுக்கு காத்தல் தொழிலை கொடுத்தது திருவுருட்சத்தி என்பது போல விஷ்ணுவுக்கு மன்னிக்க வேண்டும், பிரம்மனுக்கு படைத்தல் தொழிலை கொடுத்தது திருவுருட்சத்தி என்று நாம் சொன்னது போல இங்கு திருமாலுக்கு காத்தல் என்கின்ற அந்த தொழிலை கொடுப்பது திருவுருட்சத்தியே. அதனாலே மால்கொள் அவதாரங்கள் பத்தினம் வழிபட்டு வாய்மை பெற நிற்கும் பதம், மால் உலகு காக்கின்ற மால் உலகங்களையெல்லாம் காக்கின்ற அந்த வன்மையை பெற்று அடிமையாக இருந்து தொண்டு செய்கின்ற அந்த நிலையை அளித்த பதம் என்று இங்கு வள்ளல் பெருமான் பேசுகிறார். ஆக பிரம்மனுக்கு படைத்தலாகிய தொழிலையும் மாலுக்கு காத்தலாகிய தொழிலையும் தந்து அருள் செய்து அவர்களை அடிமை கொண்டிருப்பது இறைவனுடைய திருவடி என்பது இங்கு நமக்கு தெரியக்கூடியது. அதற்கு அடுத்ததாக உருத்திரர்கள் படைத்தல் காத்தல் மறைத்தல் என்கின்ற தொழிலை செய்யக்கூடியவர்கள் இந்த உருத்திரர்கள். வரையுறும் உருத்திரர்கள் புகழ்பதம், பல்வேறு வகைப்பட்ட உருத்திரர்கள் புகழக்கூடியதாக இறைவனுடைய திருவடி இருக்கின்றது. பல கோடி வய உருத்திரர் சூழ்பதம், பல கோடி கோடிக்கணக்கான ருத்திரர்கள் சூழ்ந்து வழிபடக்கூடிய திருப்பதம் இறைவனுடைய பதம் என்று இங்கு வள்ளல் பெருமான் இறைவனுடைய அந்த திருப்பதத்தினுடைய புகழை பேசுகிறார். வாய்ந்திடும் உருத்திரர்க்கு இயல்கொள் முத்தொழில் செய்யும் வன்மை தந்து அருளும் பதம், இங்கே ஒரு முக்கியமான செய்தி, நாம் பிரம்மா ஒரு தொழில் உடையவர், விஷ்ணு இரண்டு தொழில் உடையவர், ருத்ரர் மூன்று தொழில் உடையவர். அதாவது பிரம்மா படைத்தலை மட்டும்தான் செய்ய முடியும், விஷ்ணு படைத்தல் காத்தல் என்கின்ற இரண்டு தொழிலையும் செய்வார், உருத்திரர் படைத்தல் காத்தல் அழித்தல் என்கின்ற மூன்று தொழிலையும் செய்வார். அது அவர்களுக்கு உள்ள அந்த அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அதிகார வரம்பு, அவர்களுக்குள்ள எபிலிட்டி, அதை இங்க வள்ளல் பெருமான் சொல்லுகிறார். வரையுறும் வாய்ந்திடும் உருத்திரர்க்கு இயல்கொள் முத்தொழில், மூன்று தொழிலையும் அந்த உருத்திரர்களுக்கு தந்து வன்மை தந்து அருளும் பதம், சிறப்பை தந்து அருளுகின்ற பதம் என்று இங்கு வள்ளல் பெருமான் உருத்திரளுடைய நிலையை இங்கு குறிப்பிடுகிறார். அதற்கு அடுத்ததாக, இறைவனுடைய திருவடியை நாம் மட்டுமா வழிபடுகிறோம், எல்லோரும் எல்லாருக்கும் இறைவன் ஒருவனே, அந்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவனுடைய திருவடியை வான இந்திரர் ஆதி எந்திசை காவலர்கள் மாதவ திருநாம் பதம், வானத்திலே வான உலகத்திலே தேவ உலகத்திலே இருக்கக்கூடிய இந்திரர் முதலாக இருக்கக்கூடிய எட்டு திசை அட்டதிக்கு பாலகர்களும் தவம் செய்து வழிபடக்கூடியதாக இறைவனுடைய திருவடி இருக்கிறது என்று வள்ளல் பெருமான் பேசுகின்றார். அதற்கு அடுத்ததாக, மதி நிலவு இரவி சூரியன் ஆதிசுரர், அதாவது நிலவு சூரியன் முதலாகிய தேவர்கள், சுரர் என்றால் தேவர்கள் என்ற அர்த்தம், சுரர் அசுரர் தேவர்கள் அல்லாத அசுர வர்க்கத்தை உடையவர்கள், அந்தரர் வானவாசிகள், இவர்களெல்லாம் அங்க தேவர்களிலே இருக்கக்கூடிய பிரிவுகள், மதி இரவி முதலிய சுரர்கள், அதற்கு அடுத்ததாக அசுரர்கள், அந்தரர் வானவாசிகள் முதலியவர்கள் எல்லோரும் வழுத்துகின்ற பதம் இறைவனுடைய பதம். அதற்கு அடுத்ததாக, மணி உரகர் கருடர் காந்தருவர் விஞ்ஞயர் சித்தர் மாமுனிவர் எத்தும் பதம். இந்த மணி உரகர் என்பது நாகர்கள், நாகர்கள் கருடர்கள் காந்தருவர்கள், காந்தருவர் நல்ல கீதம் இசைக்கக்கூடியவர்கள், காந்தருவர்கள் விஞ்ஞயர் சித்தர்கள் முதலியவர்கள் எல்லாம் மாமுனிவர்கள் எல்லாம் வழிபடக்கூடியதாக இறைவனுடைய திருவடி இருக்கின்றது. எனவே இவ்வளவு பேர் வழிபடுகிறார்கள், ஆனால் நாம் வழிபட மாட்டேன் என்கின்றோம், இறைவனுடைய திருவடியை ஒரு கணமும் நினைக்க மாட்டேன் என்கிறோம். இது நம்முடைய இழிவு, அதாவது இது நம்முடைய சிறுமைத்தன்மை. இறைவனுடைய திருவடியை நாம் நினைக்க வேண்டும். அதாவது அழகாக அருணகிரிநாதர் சொல்லுவார், கமலாலயத்தை உனது கமலாலயத்தை சரண கமலாலயத்தை அரை நிமிட நேரம் மட்டில் தவம் முறை தியானம் வைக்க அறியாத கடு சகட மூடமட்டி என்று அவரை சொல்லிக் கொள்கிறார். அதாவது சரணத்தை கொடுத்து முத்தி சித்திகளை கொடுத்து நம்மை வாழ்விக்கக்கூடிய அந்த இறைவனுடைய திருவடியை சரண கமலாலயத்தை அரை நிமிட நேரம் மட்டில், அரை நிமிஷம் கூட, அரை நிமிட நேரம் மட்டில் தவம் முறை தியானம் வைக்க, அந்த தியானம் என்றால் அந்த திருவடி நினைத்து வழிபடுவது, அரை நிமிட நேரம் மட்டில் தவம் முறை தியானம் வைக்க அறியாத கடு சகட மூடமட்டி என்று குறிப்பிடுகிறார். எனவே நாம் எல்லோரும் இறைவனுடைய திருவடியை வழிபட வேண்டும். உண்மையாக இறைவனுடைய திருவடியை ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது நினைக்கின்றவர்கள் புண்ணியவான்கள். அப்படி நினையாதவர்க்கு இது, அப்படி நினையாதவர்களும் இறைவனை நினைக்க வேண்டும், இறைவனுடைய திருவடிக்கு நினைக்க வேண்டும் என்பது பெரியோர்களுடைய கருத்து. அதற்கு அடுத்ததாக, மானிருசர் பைசாசர் கிம்புருடர் யக்ஷர்கள் மதித்து வரமேற்கும் பதம், இவைகளெல்லாம் அங்கே இருக்கக்கூடிய தேவ அசுர கணங்களுடைய பெயர்கள். யக்ஷர்கள் கிம்புருடர்கள் அவர்களெல்லாம் இசையிலே வல்லவர்கள், கிம்புருடர்கள் பைசாசர் முதலியவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள், இவர்களெல்லாம் இறைவனுடைய திருவடியை வழிபடுகிறார்கள் என்று சொல்கிறார். அதற்கு அடுத்ததாக, மண்ணு கிண்ணரர் பூதர் வித்யாதரர் போகர் மற்றையர்கள் பற்றும் பதம், குதிரை முகத்தை உடையவர்கள் கிண்ணரர்கள். இப்படி பல்வேறு, அதாவது அந்த தேவர்கள் அசுரர்கள் என்கின்ற பிரிவிலே வரக்கூடிய பல்வேறு உட்பிரிவுகளாக இவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள், இவர்கள் எல்லாம் வழிபடக்கூடியதாக இறைவனுடைய திருப்பதம் விளங்குகிறது என்று குறிப்பிடுகிறார். அதற்கு அடுத்ததாக, வன்மை பெரு நந்தி முதல் சிவகண தலைவர்கள் மனக்கோயில் வாழும் பதம், வன்மை அதிகாரம் பொருந்திய நந்தியம்பெருமான் முதல் சிவகண தலைவர்கள் முதல் ஆகிய இவர்கள் எல்லோருடைய மனத்திலேயும் கோயில் கொண்டிருக்கக்கூடியது இறைவனுடைய திருவடி என்று இங்கு வள்ளல் பெருமான் பேசுகிறார். மாதேவி எங்கள் மலைமங்கை என்னம்மை மென் மலர்க்கையால் வருடும் பதம். மாதேவியாக இருக்கக்கூடிய உமாதேவியாகிய அம்மையார் தன்னுடைய மலர் கையினாலே இறைவனுடைய திருவடியை தொட்டு வணங்கி வருடி வழிபடக்கூடியதாக இறைவனுடைய திருவடி இருக்கிறது என்று வள்ளற்பெருமான் இங்கு பேசுகிறார். இவைகளெல்லாம் மனிதர்கள் மட்டுமல்லாது தேவ அசுரர்கள் முதலியோரும் இறைவனுடைய திருவடி பற்று உடையவர்களாக இருக்கிறார்கள் என்பதற்கு வள்ளல் பெருமான் கூறக்கூடிய கருத்து. இங்கே ஒரு முக்கியமான செய்தி என்னவென்று சொன்னால், இந்த திருவடி புகழ்ச்சியினுடைய சிறப்பு இதுதான். திருவடி புகழ்ச்சியிலே வேதம், ஆகமம், அதற்கு அடுத்ததாக மிக உயர்ந்த பத நிலைகள், அந்த பிரம்மா விஷ்ணு ருத்ரன், அதற்கடுத்ததாக எந்திசை காவலர்கள், இந்திரர்கள், யக்ஷர்கள், பைசாசங்கள், இவர்கள் எல்லோருடைய இவர்களெல்லாம் இறைவனை நந்தி, உமாதேவியார் முதலிய எல்லா தெய்வத்தினுடைய பெயரும் இதிலே வருகிறது. அதனாலே நாம் இந்த திருவடி புகழ்ச்சியை ஓதுகிற போது இவர்களெல்லாம் வழிபடுகிறார்கள் என்று அவருடைய பெயரையும் நாம் சொல்லி அங்கே அவர்களெல்லாம் இறைவனுடைய திருவடி வழிபடுகிறார்கள் என்று சொல்லுவதனாலே நமக்கு இந்த நிறைய பேர் சொல்லுகிறார்கள் இல்லையா, எனக்கு இதனாலே தொல்லை, எனக்கு இந்த கிரகத்தினாலே தொல்லை, எனக்கு இதனாலே கோள்களினாலே எனக்கு பிரச்சனை, எனக்கு எனக்கு இந்த தோஷம் அந்த தோஷம் என்றெல்லாம் சொல்லுவார்கள். இப்படி எந்த தோஷமும் இந்த திருவடி புகழ்ச்சியை ஓதுவாரை பற்றாது. ஏனென்று சொன்னால் நாம் இறைவனுடைய திருவடியை வழிபடுவதோடு அவர்களுக்கு தொண்டு பூண்டு ஒழுகின்றவருடைய பெயர்களையும் நாம் இங்கு உச்சரிக்கிறோம். அதனாலே அந்த சிறு தெய்வங்களாலும் அந்த தேவ அசுரர்களாலும் நமக்கு இந்த திருவடி புகழ்ச்சியை ஓதுவதனாலே துன்பம் உண்டாகாது என்பது நாம் இங்கு அறிந்து கொள்ள வேண்டிய ஒன்று. இந்த திருவடி புகழ்ச்சியை பாடினால் வேதம், ஆகமம், புராணம், அடியாருடைய வரலாறு, அடியாருடைய பெருமை, தேவர்கள், அசுரர்கள் ஆகிய எல்லாவற்றையும் அடக்கிய ஒரு பரிபூரண ஒரு வழிபாட்டை நாம் செய்ததாக இது அமையும். ஆனால் நாம் வழிபடுவது இறைவனைத்தான், ஆனால் அவைக்குள் இவை எல்லாம் வருகிறது என்பதை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். முடிந்தவரை திருவடி புகழ்ச்சியை கேளுங்கள், பாடுங்கள். இதை மனப்பாடம் செய்து கொண்டு நாம் பேருந்திலே போகிற போது, ஒரு வண்டி ஓட்டி கொண்டு போகிற போது, நமக்கு எந்த வேலையும் இல்லாமல் சும்மா இருக்கிற போது இந்த திருவடி புகழ்ச்சியை நாம் வழிபாடு செய்கிற போது, ஒரு கோயிலுக்கு போகிற போது அங்கே நாம் நின்று கொண்டிருப்போம். அங்கே உங்களுக்கு எப்பொழுதெல்லாம் நேரம் இருக்கிறதோ அப்பொழுதெல்லாம் இந்த திருவடி புகழ்ச்சியை பாடினால் நமக்கு இகநலமும் பரநலமும் ஒருங்கே கிடைக்கும். இதிலே எந்த விதமான ஐயமும் நமக்கு இல்லை. அதற்கு அடுத்ததாக அடியவருக்கு இறைவன் அருளுகின்ற திறத்தை இங்கு வள்ளல் பெருமான் பேசுகின்றார். மரளியை உதைத்தருள் கழற்பதம், அரக்கனை மலைக்கீழ் அடக்கும் பதம். மரளியை உதைத்தருளக்கூடிய கதை மார்க்கண்டேயனுடைய கதை. அதை நாம் கொஞ்சம் முன்பு அதை சிந்தித்தோம். மார்க்கண்டேயன் இப்பிடிப்பதற்கு யமன் வந்து பிறகு மார்க்கண்டேயர் இறைவனிடத்திலே ஐக்கியப்பட மார்க்கண்டேயர்க்காக அந்த காலனை இறைவன் காலால் உதைத்தான் என்கின்ற அந்த வரலாறை நாம் இப்போது சிந்தித்தோம். அந்த அதையே இங்கே வள்ளல் பெருமான் சொல்கிறார். மரளி என்றால் யமன் என்ற அர்த்தம். அந்த மரளியை உதைத்தருளுகின்ற கழற்பதம் என்று சொல்லுகிறார். அதற்கு அடுத்ததாக அரக்கனை மலைக்கீழ் அடர்க்கும் பதம் என்று சொல்லுகிறார். இது இங்கே ஒரு அற்புதமான ஒரு வரலாற்று கதை இங்கு இருக்கிறது. அதாவது ராவணன், அவனுக்கு ராவணன் என்று முன்பு பெயர் கிடையாது, அவனுக்கு தசக்ரீவன் என்று பெயர். பத்து கழுத்துக்களை, பத்து தலைகளை உடையவன் என்று அர்த்தம். அவன் ஒரு அசுரன். அந்த ராவணன் தசக்ரீவன் என்ன செய்கிறான், அவன் ஒரு இடத்திலிருந்து ஒரு இடத்திற்கு போகிறான். போகிற போது திருக்கைலாய மலை வழியாக அவன் போகிறான். அப்பொழுது அங்கே நந்தி, அதிகார நந்தி நின்று என்ன சொல்லுகிறார், இங்கே சிவபெருமான் வாசம் செய்கிறார், அதனாலே இந்த மலையை நீ தாண்டி போனால் அது சிவபெருமானுக்கு அவருக்கு நீ கொடுக்கக்கூடிய மரியாதை அது அல்ல, அவர் மிகப்பெரியவர், அவர் மீது நீ பயணம் செய்யக்கூடாது. இப்பொழுது கூட நம்முடைய நாடாளுமன்றத்தின் மீது விமானங்கள் பறக்கக்கூடாது என்று சட்டம் இருக்கிறது. அதாவது உயர்ந்த இடங்களின் மீது பறக்கக்கூடாது அப்படி அன்று சட்டம், அந்த சட்டம் அந்த காலத்திலே இருந்திருக்கிறது. அதற்கு அதிகார நந்தி அந்த தசக்ரீவனை அழைத்து சொல்கிறார். அப்பொழுது அவன் அசுரன், அவனுக்கு அந்த புத்தி இல்லாதனால என்ன சொல்லுகிறான், குரங்கை போல முகத்தை வைத்துக் கொண்டு எனக்கு அறிவுரை சொல்லுகிறாயா, உன்னுடைய அறிவுரை கேட்க முடியாது என்று அவன் சொல்லுகிறான். அவனை நந்தி தேவரை குரங்கு என்று அவன் திட்டியதினாலே அந்த பாவம் குரங்கினாலே அவனுடைய நகரமெல்லாம் அழிந்தது என்று சொல்லுவார்கள். இப்படி சொல்லிவிட்டு அவன் என்ன செய்கிறான், நான் அப்படித்தான் போவேன் என்று சொல்கிறான். நந்தி தேவர் சொல்கிறார், அப்பா நீ என்னை குரங்கு என்று திட்டிக்கொள், பரவாயில்லை, ஆனால் நீ இந்த திருக்கைலாய மலை, மிக உயர்ந்த மலை, இந்த அண்டகோடிகளுக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடிய சிவபெருமான் தவன் செய்கின்ற மலை, இந்த மலையை நீ தாண்டி போவது அழகல்ல என்று சொன்ன உடனே அவன் என்ன சொல்கிறான், இது என்ன பெரிய மலை, இது இதை போல நான் 1000 மலைகளை நான் பார்த்திருக்கிறேன், இந்த மலையெல்லாம் எனக்கு ஒன்றுமில்லை என்று சொல்லி என்ன செய்கிறான், தன்னுடைய பெரிய உருவத்தினாலே அந்த திருக்கைலாய மலை அப்படியே பெயர்த்து எடுக்கிறான், கையை விட்டு பெயர்த்து எடுக்க முயற்சி செய்கிறான். அப்படி பெயர்த்து அவன் எடுக்கிற போது அங்கே சிவபெருமான் அங்கே தவம் செய்து கொண்டிருந்தார். அப்பொழுது அங்கு தவம் செய்து கொண்டிருக்கிறது தெரிகிறது. உடனே என்ன செய்கிறார், இந்த மலை பெயர்ப்பதை நிறுத்துவதற்கு தன்னுடைய கட்டை விரலாலே ஒரு அழுத்து அந்த மலையை அழுத்துகிறார். இப்பொழுது அந்த மலையை ராவணன் எடுத்து விட்டான், எடுத்து கையில் வைத்திருக்கிறான். சிவபெருமான் ஒரு அழுத்து அழுத்தினார், அந்த மலை அவன் மீது விழ அந்த அவன் கீழே விழுந்தான், அவன் மீது அந்த மலை விழுந்தது. இப்பொழுது மலை மேல் இருக்கிறத ராவணன் கீழ் இருக்கிறான், அந்த மலை மேலே அப்படியே அழுந்தி விட்டது, சிவபெருமான் அப்படி அழுத்தி விட்டார். அப்படி அழுத்தி இது போல 1000 ஆண்டுகள் அவன் அழுது கொண்டே இருக்கிறான். அவனுக்கு வலி தாங்காமல் அழுது கொண்டிருக்கிறான் 1000 வருடங்கள். தவறு செய்தால் அதற்கு தண்டனை உண்டுதானே, அதனாலே அவனை சிவபெருமான் அவனுக்கு திருவருள் ஏதும் செய்யாது அப்படி வைத்திருக்கிறார். அப்படி இருந்து பிறகு வாகீச முனிவர் வந்தார். வருகிற போது வாகீச முனிவர் சொன்னார், சிவபெருமான் சாமகீத பிரியன், அந்த சாமகீத பிரியனாக இருக்கக்கூடிய சிவபெருமான் உனக்கு திருவருள் செய்ய வேண்டும் என்று சொன்னால் நீ சாமகீதம் பாடு என்று சொல்ல, அவன் தனக்கு வீணை இல்லை என்று சொல்ல, உன்னுடைய உனக்குதான் 10 தலை 20 கை இருக்கிறதே, அந்த கையையும் நரம்பையும் கொண்டு அதையே வீணையாக்கி செய் என்று சொல்ல போது அவன் கைகளை முறித்து அந்த நரம்பையே வீணையாக்கி அவன் பாடினான். அப்போது சிவபெருமான் இறங்கி அவனுக்கு திருவருள் செய்து அவனுக்கு பல கோடி ஆண்டுகள் வாழக்கூடிய அந்த வாழ்நாளையும் யாரும் வெல்ல முடியாத வாளையும் கொடுத்தார் என்று சொல்லுவார்கள். அதுதான் அரக்கனை மலைக்கீழ் அடர்க்கும் பதம். இறைவனுடைய திருவடி தான் அவனை மலைக்கீழ் அடர்த்தது, உள்ளே அவனை தள்ளியது. அதை இங்கு விழல் பெருமான் சொல்லுகிறார். எனக்கு தெரிந்து இந்த செய்தியை நாம் இந்த சாமகீத பிரியன் என்கின்ற பகுதி வருகிற போது சிந்தித்திருப்போம் என்று நினைக்கிறேன். இருந்தாலும் அதை மறுமுறையும் இங்கு நாம் சிந்தித்திருக்கிறோம். அதற்கு அடுத்ததாக வஞ்சமறு நெஞ்சினிடை எஞ்சலர விஞ்சுதிரன் மஞ்சுர விளங்கும் பதம். வஞ்சமறு நெஞ்சு, அதாவது அன்பு மிகவும் பொருந்தி இன்னார் நமக்கு குற்றம் செய்தார், இவரை நாம் பழிவாங்க வேண்டும் என்கின்ற அந்த தன்மை இல்லாது, அவர்களுக்கு தெரியாமல் செய்தார்கள், அவர்கள் குற்றம் அவர்களுக்கு உண்மை தெரியாமல் அதை செய்தார்கள், அதனாலே அவர்கள் குற்றம் செய்தாலும் அதை நாம் மறந்து விட வேண்டும் என்று சொல்லுகிற அந்த வஞ்சமில்லாத நெஞ்சினருடைய உள்ளத்திலே வஞ்சமறு நெஞ்சினடை எஞ்சலர குறைவின்றி விஞ்சுதிறன், அந்த உள்ளத்திலே எந்த விதமான குறையும் இன்றி ஆற்றல்கள் ஓங்கும்படியாக மஞ்சுர எழுடன் விளங்குவதாக இறைவனுடைய திருவடி இருக்கின்றது என்று வள்ளல் பெருமான் பேசுகிறார். அதற்கு அடுத்ததாக வந்தனைசி புந்தியவர் தம் துயர் தவிர்ந்திட உள் மந்தனன் அவிற்றும் பதம் என்று சொல்லுகிறார். அதாவது வந்தனை என்றால் வழிபாடு. வந்தனைசை புந்தியவர், இறைவனை யார் வழிபாடு செய்கிறார்களோ அவருடைய துயர் தவிர்ந்திட, இறைவனை வழிபாடு செய்யக்கூடியவருடைய அந்த துயரெல்லாம் தவிரும்படியாக உள் மந்தனன் அவிற்றும் பதம், அறிவுக்கு அறிவாய் ரகசியமாய் இருந்து அருளக்கூடிய பதம், அந்த ஞான செய்திகளை சொல்லக்கூடிய பதம் என்று இங்கு வள்ளல் பெருமான் குறிப்பிடுகிறார். அதனாலே இறை வழிபாடு, இறை தோத்திரம் என்பது முக்கியம் என்பது இங்கு நமக்கு கூறப்படுகின்றது. அதற்கு அடுத்ததாக மாறில் ஒரு மாறன் உளம் ஈரில் மகிழ் மீறி இட மாறி நடமாடும் பதம். இது ஒரு மிக அழகான ஒரு வரலாறு. இந்த 96வது வரியோடு இந்த பகுதியை நாம் இப்போது நிறைவு செய்து கொள்ளலாம். இன்னும் ஒரே ஒரு வரி இருக்கிறது, அதற்கும் நான் விளக்கம் சொல்லிவிடுகிறேன். மாறில் ஒரு மாறன், மாறன் என்றால் பாண்டியன் என்று அர்த்தம். மாறில்லாத மன மாறுபாடு இல்லாத மாறன் பாண்டியன் உளம், அவனுடைய உள்ளமானது ஈரின் மகிழ் வீரியிட, அவனுடைய உள்ளம் மகிழ்ச்சி பொங்க மாறி நடமாடும் பதம். காலை மாற்றி ஆடிய திருப்பதம் என்று வள்ளல் பெருமான் இங்கு குறிப்பிடுகிறார். இது திருவிளையாடல் புராணத்திலே வரக்கூடிய ஒரு செய்தி. கால்மாறி ஆடிய திருவிளையாடல். ராஜசேகர பாண்டியன் என்ற ஒரு அரசன் அங்கே அந்த பாண்டிய நாட்டை ஆண்டு வருகிறான். அப்படி அவன் ஆண்டு வருகிற போது பல்வேறு நாட்டிலிருந்து புலவர்கள் வருவார்கள் அந்த அரசனை பார்ப்பதற்கு. வந்து அந்த அரசனிடம் பேசுவது, போவது, அவனை பாடல்கள் பாடுவது, பரிசு பெறுவது, இப்படி எல்லாம். இப்படி ராஜசேகரன் ஆண்டு வருகிற அந்த காலத்திலே சோழ நாடு, பக்கத்து நாடு சோழ நாடு, அந்த சோழ நாட்டை ஆண்டு வருபவன் கரிகால பெருவளத்தான், கரிகால சோழன். அந்த கரிகால சோழன் எல்லா கலைகளிலேயும் அவன் வல்லவன். அவனுக்கு தெரியாத கலைகளிலே எல்லா கலைகளையும் ஒருங்கே பிடித்தவன். இந்த பாண்டிய மன்னனும் எல்லா கலைகளையும் ஒருங்கே பிடித்தவன். ஆனால் இவனுக்கு நடனக்கலை ஒன்று இவன் படிக்கவில்லை. ஏன் படிக்கவில்லை என்று சொன்னால், நடனம் சிவபெருமான் ஆடுகின்ற கூத்து கலை என்பதினாலே அதை நாம் படிப்பது அவ்வளவு சரியல்ல. எனவே அதை இறைவன் ஆடுகிற கூத்து, அதனாலே அந்த கலையை மரியாதை கருதி அவன் படிக்காமல் இருந்தான். இப்பொழுது இந்த சோழ நாட்டிலிருந்து வந்த புலவர் என்ன சொல்லுகிறார், உங்களுடைய நீங்கள் எல்லாம் அறிந்தவர் என்று சொல்லுகிறார்கள், அதை என்னால் ஒத்துக்கொள்ள முடியாது. எங்களுடைய அரசனுக்கு தான் எல்லாம் தெரியும், உங்களுக்கு நடனம் தெரியாது, ஆனால் எங்கள் அரசனுக்கு நடனம் தெரியும், அதனாலே அவன்தான் சகலகலா வல்லவன், நீங்கள் இல்லை என்பது போல இவர் சொல்லி போகிறார். இதை கேட்ட பாண்டியன் மன வருத்தமுற்று, சரி அந்த கலையை நாம் இனிமேலாவது கற்போம் என்று சொல்லி அவன் அந்த அதற்கு உரிய அந்த இசை நடன ஆசிரியர்களை கொண்டு அவன் இரவு பகலாக அந்த நாட்டியத்தை கற்கிறான். அப்படி கற்கிற போது இந்த ராஜசேகர பாண்டியனுக்கு கால்களெல்லாம் நோகின்றன. நடனம் உண்மையாகவே நடனம் மிகப்பெரிய ஒரு உடலுக்கு மிகவும் வலிமை தேவை, மிகவும் நமக்கு சோர்வை தரக்கூடியது. நம் ஆடிக்கொண்டே இருந்தால் நமக்கு மிக சோர்வு ஏற்படும். அதனாலே அவன் அப்படி அவனுக்கு சோர்வு ஏற்படுகிறவர். இப்படி சோர்வு ஏற்பட்டு உட்காருகிறான். உட்கார்ந்த உடனே அவனுக்கு என்ன ஞாபகம் வருது, அவன் சிவபக்தன், அதனால என்ன ஞாபகம் வருகிறது, நாம் ஒரு இரவு விடாமல் ஆடியதற்கே நம்முடைய கால் இப்படி வலிக்கின்றதே, இறைவன் என்ன செய்கிறான், எப்பொழுதும் ஆடிக்கொண்டே இருக்கிறான், அதுவும் ஒரே காலிலே ஆடுகிறான், கால் கூட மாற்றி ஆடுவதில்லை, ஒரே காலிலே ஆடுகிறான் சிவபெருமான். அப்படி ஒரு காலிலே ஆடினால் சிவபெருமானுக்கு எப்படி வலிக்கும், வள்ளல் பெருமான் கூட அப்படி பாடுகிறார், உந்தன் இணையடி நோவாதா, இன்பம் மன்றில் ஆடுகின்றாய், எம் இறைவனே உன்னுடைய இணையடிதான் நோவாதா என்று ராஜசேகர பாண்டியன் எப்படி இறைவனுடைய திருவடி வலிக்கும் என்று வருத்தப்பட்டானோ அதுபோல வள்ளல் பெருமானும் வருத்தப்படுகிறார். இப்படி அவன் வருத்தப்படுகிறான். வருத்தப்பட்ட உடனே அவனுக்கு இந்த கலைகள் எல்லாம் விட்டு போய் அவன் திருக்கோயிலுக்கு போய், இறைவனே நீ இந்த மாதிரி தொடர்ந்து ஆடிக்கொண்டே இருக்கிறாயே, உன்னுடைய கால் வலிக்காதா, ஒரு காலிலே ஆடுகின்றாய், எத்தனை யுக யுகமாக ஆடுகிறாய், சரி உன்னுடைய ஆட்டத்தை நான் தடுத்து நிறுத்த முடியாது, உன்னுடைய ஆட்டத்தை நிறுத்தினால் இந்த உலகம் நின்று போகும், அண்ட பிரபஞ்சங்கள் நின்று போகும், சரி பரவாயில்லை, ஒரு காலை இப்பொழுது வலது காலை கீழே ஊன்றி இடது காலை மேலே தூக்கி இறைவன் ஆடுகின்றான். இப்போ ராஜசேகர பாண்டியன் என்ன கேட்கின்றார், ஒரு ஒரு ரெஸ்ட், ஒரு ஒரு திருவடிக்கு ஓய்வு கொடுக்கின்ற விதமாக நீ என்ன செய், நீ என்ன செய் என்று சொன்னால், உன்னுடைய இடது காலை கீழே வைத்து வலது காலை தூக்கி ஆடு என்று சொல்கிறார். இப்படி அவன் பிரார்த்தனை செய்கிறான். எந்த விதமான ஒரு இதுவும் இல்லை, அவன் இறைவனுடைய சிலையின் முன்பு அவன் பிரார்த்தனை செய்கிறான், எதுவும் இல்லை. கடைசியிலே அவன் என்ன செய்கிறான், தன்னுடைய உடைவால் தான் வைத்திருக்கிற வாளை எடுத்து அங்கே நட்டு, இப்பொழுது நீ கால் மாறி ஆடவில்லை என்று சொன்னால் இப்பொழுதே இந்த வாளின் மீது விழுந்து என்னுடைய உயிரை நான் மாய்த்து கொள்வேன், நீ இப்படி ஆடியே ஆக வேண்டும் என்று இறைவனிடத்திலே வேண்டுகின்றான். அப்படி எந்த பலனும் இல்லாத போது இனிமேல் நாம் இந்த உயிரை வைத்திருப்பது தவறு என்று அவன் வாளி அந்த வாளிலே போய் விழப்போகிறான். விழப்போகிற அந்த சமயத்திலே இறைவன் அவனை தடுத்து அந்த அவன் வேண்டியது போல இடது காலை கீழே ஊன்றி வலது காலை தூக்கி இறைவன் ஆடினான் என்கின்ற அந்த திருவிளையாடல் புராண கருத்து வருகிறது. அந்த கருத்தை இங்கு வள்ளல் பெருமான் சொல்லுகிறார். மாறில் ஒரு மாறன், அவன் அதாவது மாறுபாடில்லாத அன்பை உடையவன், இறைவனையே கால் மாறி ஆடச் செய்கிறான் என்று சொன்னால் அவனுடைய பக்தி எந்த அளவிற்கு இருக்கும் என்பதை நாம் இங்கு உணரம் நாம் உய்த்து பார்க்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு மாறன் அவனுடைய உளம் ஈரில் மகிழ் வீரியிட, அதாவது முடிவில்லாத மகிழ்ச்சியை அவன் பெற மாறி நடமாடும் பதம், மாறி அருள் அவனுக்காக நடமாடி காட்டிய திருப்பதம் என்று பேசுகிறார். அதற்கடுத்ததாக மரக்கருணையும் தனி அறக்கருணையும் தந்து வாழ்விக்கும் ஒன்மை பதம் என்று 96வது வரியிலே பேசுகிறார். மரக்கருணை அறக்கருணை என்று இரண்டு வகையான கருணையினாலே இறைவன் உயிர்களை ஆட்கொள்ளுவது வழக்கம். வளல் பெருமான் இதை சொல்லுகிறார். அதாவது இயன்றால் அச்சில் வார்ப்போம், இல்லையேல் மிடாவில் வார்ப்போம் என்று வள்ளல் பெருமான் சொன்னதாக செவி வழி செய்திகள். அஞ்ச வேண்டாம், நாம் ஒருவரையும் கைவிடுவோம், எல்லோரையும் பக்குவப்படுத்துவோம், இயன்றால் அச்சில் வார்ப்போம், இல்லையேல் மிடாவில் வார்ப்போம் என்று வள்ளல் பெருமான் சொன்னதாக சொல்லுவார்கள், செவி வழி செய்தியாக சொல்லுவார்கள். அதாவது இந்த மெழுகு என்ன செய்யும், நெருப்பு பட்ட உடனேயே உருகிவிடும். அதை என்ன செய்யலாம், அந்த அந்த உருகிய மெழுகை நீங்கள் எந்த அச்சில் வேண்டுமானாலும் ஊற்றலாம். அது நீங்கள் ஒரு சிலையாக செய்யலாம், மெழுகுவர்த்தியாக செய்யலாம், நீங்கள் எதில் ஊற்றினாலும் அது அந்த வடிவத்துக்கு வரும். அதற்கு ஒன்றும் பெரிய நீங்கள் பெரிய சிரமப்பட வேண்டியதில்லை. அப்படிப்பட்டவர்கள் பக்குவ ஆன்மாக்கள். அவர்களுக்கு திருவருள் காரியப்பட்ட உடனேயே திருவருளுடைய செயலின்படி அவர்கள் நடப்பார்கள். திருவருள் அவர்களை செயல்படுத்தும், என்ன வேண்டுமோ அவர்களை செய்யும். அவர்கள் பக்குவ ஆன்மாக்கள். அப்படிப்பட்ட பக்குவ ஆன்மாக்களுக்கு அறக்கருணை, அவர்களுக்கு மென்மையான கருணை, அவர்களுக்கு எந்த துன்பமும் இல்லை. அவர்களை நல்லபடியாக எப்படி திருஞான சம்பந்தரை இறைவன் பாதுகாத்தானோ, அவர் நடக்கக்கூடாது என்று பல்லக்கு, அவருக்கு வெயில் வரக்கூடாது என்று குடை, அவருக்கு முத்து பல்லக்கு, அவர் கையிலே தாளம் போடுகிறார் என்று அவர்களுக்கு தங்க தாளம், இப்படியெல்லாம் இதெல்லாம் அறக்கருணைக்கு சான்று. இப்படியெல்லாம் அந்த கருணையாக ஒரு குழந்தையை போல பாதுகாப்பது இது அறக்கருணை. மரக்கருணை, மரக்கருணை என்பது கொஞ்சம் கடினமான ஆள், கொஞ்சம் பக்குவம் இல்லாதவர், என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன் என்கிறார் என்று சொன்னால் அவர்களுக்கு மரக்கருணை வேண்டும். திருநாவுக்கரச பெருமானுக்கு கொடுத்தது மரக்கருணை. அவருக்கு சூளை நோய் கொடுத்து அந்த சூளை நோய் அவருக்கு தாக்கிய பிறகு அவர் ஒரு சமயத்திலிருந்து மற்றொரு சமயத்துக்கு வந்து இறைவனை வணங்கினார் என்று சொல்லுவார்கள். அது மரக்கருணை. வளல் பெருமான் அதை மிடாவில் வார்ப்போம் என்கிறார். அதாவது நீ கருணை உள்ளவனாக இருந்தால் உனக்கு திருவருள் கொடுத்து உன்னை உனக்கு நல்ல சன்மார்க்க நெறி அந்த அனுபவத்தை நான் தருவேன், இல்லை என்று சொன்னால் மிடாவில் வார்ப்போம். மிடா என்றால் இப்போ நாம் இந்த கல்யாண சமையல் எல்லாம் செய்வதற்கு பெரிய பெரிய பாத்திரங்கள் பயன்படுத்துவார், இரும்பு பாத்திரம். இப்பொழுதெல்லாம் அலுமினியம் எல்லாம் பயன்படுத்துகிறார், அந்த காலத்திலே இரும்பு பாத்திரம் தான். அந்த இரும்பு பாத்திரத்துக்கு அச்சு இருக்கும். அந்த அச்சிலே என்ன செய்ய வேண்டும் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் இரும்பை நன்றாக காய்ச்சி, அது ஒரு குழம்பு போல அந்த இரும்பை காய்ச்சி அந்த இரும்பை அந்த அச்சிலே ஊற்ற வேண்டும். இரும்பை காய்ச்ச வேண்டும் என்றால் அதை எவ்வளவு சூடு செய்ய வேண்டும், அதை அச்சிலே, அப்பொழுதுதான் அதை அச்சிலே வார்க்க முடியும். மெழுகு சாதாரணமாக உருகினாலே அச்சிலே வார்க்கும், மிடா இரும்பு அதை கடினமாக உருக்க வேண்டும், அப்படி உருக்கினால்தான் அச்சில் வார்க்கும், அதுதான் மரக்கருணை. அதனாலே வள்ளலார் என்ன சொல்லியிருக்கிறார், என்னை நம்பி அடுத்தவர்களையும் நான், என்னை கேள்வியால் அறிந்தவர்களையும் நான் கைவிடேன் என்று வள்ளல் பெருமான் சொல்லியிருக்கிறார். எனவே நாம் நம் வள்ளல் பெருமானுக்கு நாம் அவ்வளவு வேலை கொடுக்க கூடாது. ஏன் நாம் அவரை நம்மை மிடாவில் அவர் வார்க்கிற அளவுக்கு ஏன் நாம் அவருக்கு செய்ய வேண்டும். நாம் கருணை உடையவர்களாக இருந்து ஜீவகாருண்ய நன்முயற்சியில் பழகி வள்ளல் பெருமான் அருள் இருக்கக்கூடிய சன்மார்க்க ஒழுக்கங்களை நாம் கை கொண்டு இறைவனிடத்திலே பேரன்பு செலுத்தி வழிபாடு செய்து வருவோமானால் நமக்கு அறக்கருணை கிடைத்து அந்த அறக்கருணையினாலே நமக்கு முத்தி சித்தி இன்ப பெருவாழ்வுகள் கிடைக்கும். அப்படி நான் அப்படியே இருப்பேன் என்று சொன்னால் நிச்சயமாக நமக்கு வேண்டிய தண்டனை கொடுத்து அந்த தண்டனையினுடைய பயனாக நமக்கு அறிவை இறைவன் உண்டு பண்ணுவான், வள்ளல் பெருமான் உண்டு பண்ணுவார். அப்படி அடியார்களை பலவிதமாக இறைவன் ஆட்கொண்டிருக்கின்றான் என்பதை இந்த 96வது பாடலிலே அறக்கருணையும் மரக்கருணையும் தனி அறக்கருணையும் தந்து வாழ்விக்கும் ஒன்மை பதம் என்று வள்ளல் பெருமான் பேசுகின்றார். இந்த 96வது அடியோடு நான் இதை நிறைவு செய்து கொள்கிறேன். அதற்கு அடுத்ததாக இரவுறும் பகலடியார் என்கின்ற இந்த 4வது பகுதி திருவடி புகழ்ச்சி மொத்தம் 4 பகுதிகளை உடையது. இதிலே 3 பகுதிகள் இன்றைக்கு நிறைவுற்றிருக்கின்றன. 4வது பகுதியிலே பலவிதமாக அடியார்களுக்கு இறைவன் செய்திருக்கக்கூடிய சிறப்புகள், அந்த பெரிய புராணத்திலே வரக்கூடிய வரலாறுகள் எல்லாம், நால்வர் பெருமக்களுடைய வரலாறுகள் முதலியவைகள் எல்லாம் வருகின்றன. மாணிக்கவாசகருடைய அவருக்கு செய்தது, அப்பருக்கு செய்தது, சுந்தரருக்கு செய்தது, இவைகளெல்லாம் வந்து தனக்கும் இறைவன் செய்த பல்வேறு, தனக்கு இறைவன் எப்படி இருக்கிறான் என்கின்ற முதலிய பல்வேறு செயல்பாடுகளை வள்ளல் பெருமான் தெரிவிக்கின்றார். அந்த கருத்துக்களை எல்லாம் நாம் அடுத்த நிறைவு பகுதியிலே, நான்காவது பகுதியிலே சிந்திப்போம் என்று சொல்லி, இன்றைக்கு இந்த அளவிலே இந்த மூன்று பகுதியை நிறைவு செய்வதற்கு நமக்கு திருவருள் வாய்ப்பு வழங்கி இருக்கின்றது. அதற்கு வள்ளல் பெருமானுடைய திருவடியை அடியேன் வணங்கி, இவ்வளவு நேரமும் பொறுத்து இதை கேட்டுக்கொண்டிருந்த உங்கள் அத்துணை பேருக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு, நான் பேசியதிலே நாங்கள் பாடியதிலே அநேக குற்றங்கள் இருக்கின்றன. அவைகள் ஏன் என்றால், குற்றம் புரிதல் மனிதர்களுக்கு இயல்பு என்பதினாலே பல சொற்குற்றம், பொருள் குற்றம் முதலியவைகள் நிச்சயமாக இருக்கலாம். அதை எல்லோரும், அதை எல்லாவற்றையும் நீங்கள் பொறுத்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, நாங்கள் எப்பொழுதும் சொல்வது போல திருவருட்பாவிற்கு உரை சொல்லக்கூடிய தகுதி எங்களுக்கு நிச்சயமாக இல்லை. நாங்கள் சொல்லக்கூடிய இந்த இந்த உரைகள் எல்லாம் நூற்றிலே ஒரு கூறு, நூற்றிலே ஒன்றிலே அதிலேயும் ஒரு கூறு, 0.001 என்று சொல்வார்களே, அந்த அளவிற்கு ஏதோ புறப்புற பொருளை வள்ளல் பெருமான் எங்களுக்கு உங்களுடைய அறிவிலே நின்று உணர்த்திய அளவிற்கு நாங்கள் உங்களுக்கு தெரிவிக்கின்றோம். அதனாலே இதிலே குற்றமோ குறையோ இருந்தால் சன்மார்க்க பெருங்குணத்தவர்கள் இதை பொறுத்து கொண்டு அருளி, இதை முழுமையாக உரை என்று எண்ணாது, எப்பொழுதும் ஒரு சுடர் விளக்குக்கு ஒரு தூண்டுகோல் இருந்தால் அது இன்னும் நன்றாக பிரகாசிக்கும் என்பது போல, இந்த திருவடி புகழ்ச்சியினுடைய உட்கிடக்கையை, இந்த கருத்தை உங்களுக்கு ஒரு ஏகதேசமாக தெரிவிப்பதே இந்த முயற்சி என்று தெரிவித்து கொண்டு, இதை அன்பர்கள் இதை முதலிலே ஓரளவிற்கு அறிந்து கொண்டு பிறகு பலகாலம் சிந்தித்து இறைவனுடைய திருவடியை வணங்கி வள்ளல் பெருமானுடைய குருவருளால் நீங்கள் இதனுடைய உண்மை கருத்துக்களை உணர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொண்டு, இந்த நல்ல வாய்ப்பினை எங்களுக்கு இந்த வருடத்தினுடைய முதல் வாரத்திலே இந்த அருட்பாவை சிந்திக்கின்ற இந்த நல்ல வாய்ப்பினை எங்களுக்கு வழங்கிய திருவருட்பிரகாச வள்ளல் பெருமானுக்கும் வள்ளலார் யூனிவர்சல் மிஷன் அன்பர்களுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். குற்றம் புரிதல் எனக்கியல்பே, குணமாய் கொள்ளல் உனக்கியல்பே, சிற்றம்பலவா இனிச்சிறியேன், செப்பும் முகமன் யாதுளது, செற்றன்றடியேன் சிந்தைதனை, தெளிவித்து அச்சம் துயர் தீர்த்தே, இற்றை பொழுதே அருட்ஜோதி, ஈக தருணம் இதுவாமி. ராமலிங்காய நம, ராமலிங்காய நம, ராமலிங்காய நம. நன்றி, வணக்கம்.
நன்றி ஆனந்த பாரதியா, தரலட்சுமி அம்மா. வழக்கம் போலவே இன்றும் ஒரு சிறப்பான சொற்பொழிவாகவே அமைந்தது. நாம் அந்த நிகழ்ச்சியின் அடுத்த கட்டமாக கேள்வி பதிலுக்கு செல்லலாம். அதற்கு முன் பொறுப்பாகாமை ராஜியம்மா.
அருப்பெருஞ்சோதி, அருப்பெருஞ்சோதி, தனிப்பெரும் கருணை, அருப்பெருஞ்சோதி, பொறுப்பாகாமை. வள்ளலார் இமோஷன் மிஷன் திருவருட் பிரகாச வள்ளல் பெருமானின் தலைமையில் நடக்கும் ஒரு பொது அமைப்பு. இது சாதி, சமயம், மதம், இனம், மொழி, நிறம், வயது, பால் மற்றும் பல வேற்றுமைகளை கடந்த ஆன்மநேய உரிமை பாராட்டும் அமைப்பு. இது வள்ளல் பெருமானின் சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கமாக விளங்கி அவரின் கோட்பாடுகளையும் வழிகாட்டுதல்களையும் முதன்மையானதாகவும் தலைமையானதாகவும் போற்றி அவ்வழியில் நடக்கும். இங்கு நாம் அழைப்பு விடுத்து பேசுகின்ற சான்றோர்களும் மற்றும் நிகழ்வில் பங்கு கொள்கின்ற அனைவரின் கருத்துக்களும் வள்ளல் பெருமானின் கொள்கையை ஒட்டியே இருக்க வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறோம். அனைத்து பேச்சாளர்களின் கருத்துக்களும் அவர்களையே சாரும் அல்லாது வள்ளலார் இமோஷன் மிஷன் கருத்து ஆகாது என்று அறிந்திட வேண்டும். பேச்சாளர்கள் தங்கள் கருத்துக்களை சுதந்திரமாக பேசவும் மற்றவர்கள் அதை ஆமோதித்தும் மறுத்தும் பேசவும் உரிமை உள்ளது. எனினும் ஒருவரை ஒருவர் மனம் நோகாதபடி அன்புடனும் பண்புடனும் விசாரம் செய்ய வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறோம். இங்கனம் வள்ளல் பெருமான் தலைமையில் வள்ளலார் இமோஷன் மிஷன் நிர்வாகத்தினர். அருப்பெருஞ்சோதி, அருப்பெருஞ்சோதி, தனிப்பெரும் கருணை, அருப்பெருஞ்சோதி.
நன்றி ராஜியம்மா. அன்பர்கள், உங்களுக்கு எதுவும் கேள்விகள் இருந்தா இப்போ நம்ம ஆனந்த பாரதியா கிட்ட கேட்கலாம்.
திரு ஆனந்த பாரதியா, திரு தங்கச்சி அம்மா, ரெண்டு பேருமே அற்புதமான பேச்சு. அருப்பு அமுதம்னா அமுதத்தை அப்படி அருப்பாவே அமுதமா அப்படி தூக்கி எங்களுக்கு அப்படி அள்ளி அள்ளி கொடுத்துருக்கீங்க. அதை நாங்க பருகிறதுக்கு நாந்தமா கொடுத்து வச்சிருக்கணும். திருவடி புகழ்ச்சிங்கிற அத்தியாயத்துல நீங்க அம்மா பாடின விதமும் அப்படிதான் இருந்தது. அதாவது பொருள் உணர்ந்து படிக்கணும், எது படிச்சாலும் நம்ம பொருள் உணர்ந்து அதை பிரிச்சு பிரிச்சு இவ்வளவு பொருளுக்கு, அதாவது சாதாரணமா படிச்சுட்டு போயிடுவோம் திருவடி புகழ்ச்சிய, அதற்கு ஒரு எடுத்துக்காட்டு கூறி அது அபிஷேக பாண்டியன் சொல்லிட்டு ஒரு சித்தெல்லாம் உடையவன் இறைவன் அப்படிங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்லி அதுக்கு உட உட வந்து எடுத்துக்காட்டு சொல்லி புரிய வைக்கணுங்கிறது, அவர் எவ்வளவு படிச்சிருக்கிறாரு அப்படிங்கறத எடுத்து கூறுது நமக்கு எல்லாருக்குமே. ஆனந்த பாரதி ஐயா எத்தனை இதிகாசங்களை அப்படி கரைச்சி கொடுத்துருக்கிறாரு அப்படிங்கறதுக்கு உதாரணமே அதுதான். சோ அந்தந்த இடத்துக்கு ஏத்த மாதிரி அதற்குரிய கதைகளை சொல்லி அபிஷேக பாண்டியன் வந்து அது நம்பல, இறைவனுடைய அந்த சித்து வேலையை நம்பல அப்படிங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொன்னது. அவரு சொன்ன விதமும் அந்த கதையை உள்வாங்கி அதை நமக்கு புரியுற மாதிரி எடுத்து சொல்றதுங்கிறது எல்லாராலையும் முடியாது. அது ஆனந்த பாரதியா மிக சிறப்பா தெரிஞ்சுட்டு வர்றாரு. அதாவது இத்தனை பாட்டுலயும் அந்த பொருள் உணர்ந்து ஒவ்வொரு பதத்தையும் பிரிச்சு பிரிச்சு அதடம் படிச்சே போயிடுவோம். நம்ம திருவடி பொருட்கள்லாம் எத்தனையோ தடவை படிச்சிருக்கலாம், எல்லாருமே படிச்சிருக்கலாம். ஆனா அத பொருள் உணர்ந்து படிக்கணும்ங்கிறதுக்கு அவர் எடுத்து சொல்ற விதமாகட்டும், நம்ம எல்லாரையும் திரும்ப திரும்ப திருவடி பொருட்கள் படிக்க வைக்கிறதுக்கு அவர் ஒரு முதல் காரணமா இருக்கிறாரு அப்படிங்கறத நினைச்சு ரொம்ப பெருமையா இருக்கு. நம்ம வள்ளலார் மிஷன்ல அவர் இருக்கிறாரு அப்படிங்கிறது, இந்த வயசுல இவ்வளவு தெரிஞ்சிருக்கிறாரு அப்படிங்கறதே ரொம்ப பெரிய விஷயம். அதுக்கு பெருமானின் உதவி இல்லாம கண்டிப்பா முடியாது. அதை நாங்க கேட்கறதுக்கு நாங்க புண்ணியம் பண்ணிருக்கணும். உங்களுடைய இந்த நற்பணி வந்து அப்படியே தொடரணும், இன்னும் மென்மேலும் பல சிறப்புகள் பெறணும் அப்படின்ட்டு நாங்க எல்லாம் உள்ள அந்த பெருமானை வேண்டிட்டு கண்டிப்பா நாங்க புண்ணியம் பண்ணிருக்கணும் ஐயா. மிக்க நன்றி. நிறைய எடுத்துக்காட்டுகள் சொன்னீங்க, அது சர்வ காரணன் விற்கால காலனன் காலனே காலால் தள்ளி ஆயிட்டோம் மார்க்கண்டே என்னை பத்தி சொன்னது, அது எல்லாமே அந்தந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி அது ஒரு கதை வந்து உங்களுக்கு தானா வருது. அது எத்தனை இடத்துல நீங்க பேசிருப்பீங்க, எத்தனை இடத்துல சொல்லியிருப்பீங்க. இந்த 2 மணி நேரம்ங்கிறது எங்களுக்கு 2 மணி நேரம் கூடவே ஆயிடுச்சு, போனதே தெரியல. அவ்வளவு அற்புதமா இருந்தது. நாங்க உங்களுக்கு ஒரு கதா காலச்சிரமம் கேட்ட மாதிரிதான் இருந்ததே தவிர கொஞ்சம் கூட போரே அடிக்கல. ஒவ்வொரு வரியையும் நீங்க சொல்றப்ப அதை பார்த்து பார்த்து அந்த வரிக்குள்ள போய் எங்களையும் உள்ள போக வச்சுட்டீங்க அந்த கருத்துக்குள்ள. அதுக்கு எல்லாத்துக்குமே உங்களுக்கு தான் நிஜமாவே நாங்க எல்லாருமே பல கோடி நன்றிகள் சொன்னாலும் அதுக்கு அதுக்கு ஈடாகாதுன்னு தான் சொல்லணும். தனலட்சுமி அம்மாவும் அந்த பாடலை உள்வாங்கி எவ்வளவு அற்புதமா பாடுனாங்க, அவங்களுக்கும் நன்றிகள், மிக்க மிக்க நன்றிகள்யா. இதுக்கு நாங்க கேள்வி கேட்கறதுக்கு எதுவுமே இல்லை, ஏன்னா பிரிச்சு பிரிச்சு பாடு சொல்லிருக்கீங்க. அதுக்கு மேல இதுக்கு மேல கேள்வி கேட்கணும்னா இதை விட ஞானம் உள்ளவங்கதான் கேட்க முடியும் கண்டிப்பா. ஞானத்துல ஊடி இருக்கிறவங்க தான் இப்படி எல்லாம் பிரிச்சு அதுக்கு பதம் பார்த்து பொருள் கூறி சொன்னதுக்கு எங்களுக்கு மிக்க நன்றி. உங்க ரெண்டு பேருக்குமே மிக்க நன்றி. இது தொடர்ந்து உங்களுடைய பணி தொடரணும். நன்றி ஐயா. நன்றி,
ரொம்ப நன்றிங்கம்மா. எல்லாம் எல்லாம் உங்களோட பெரியவங்க, நீங்க பெரியவங்க, உங்களுடைய ஆசீர்வாதம், அப்புறம் பெருமானுடைய திருவருள், அதனாலதான் இது எல்லாம் நல்லபடியா நடக்குது. பெருமான் வந்து நம்ம எல்லாம் கூட்டி வித்து இன்னும் நல்ல பணிகளை செய்ய திருவருள் செய்யணும். உங்களுக்கும் இந்த வாய்ப்பை வழங்கி உங்களுக்கு எல்லாருக்கும் நன்றி. எனக்கு
நமக்கு அறக்கருணை தான் வழங்கு வர்றது, ஏன்னா நம்ம மரக்கருணை தெரியற அளவுக்கு நம்ம வச்சுக்கல. நம்ம இதுல இருக்கிற எல்லாருமே அப்படிதான். அதனால நமக்கு கண்டிப்பா அறக்கருணை தான் வழங்குவாரு வள்ளல் பெருமான் அப்படிங்கறத ஊர்ஜிதமா கண்டிப்பாவே சொல்லலாம் சத்தியமாவே. நன்றி,
நன்றிங்கம்மா, மிக்க நன்றி.
ஆனந்த பாரதி ஐயா, தனலட்சுமி அம்மாவுக்கு மிக்கவும் மிகவும் நன்றி. நல்ல ஒரு சொற்பொழிவை கேட்ட திருப்தி இருக்குது எங்களுக்கு.
நன்றிங்கம்மா, மிக்க நன்றி.
நன்றிங்களா.
ஆனந்த பாரதி ஐயா, ஞான தனலட்சுமி அம்மா, உங்கள் இருவருக்கும் நன்றி. அருமையான விளக்கம்,
ராஜி அம்மா சொன்னது போன்று கேள்வி கேட்கறதுக்கு எங்களுக்கு ஒன்றும் முடியல. ஏற்கனவே சரியான விளக்கங்களை கொடுத்திருக்கீங்க. ஒவ்வொரு மாதமும் எங்களுக்கு திரு அருட்பா அருட்பெருஞ்சோதி அகவலை ஒவ்வொரு வாரமும் நாங்க படிக்கிறப்ப, இந்த திருவடி புகழ்ச்சியை படிக்கிறப்ப உங்களுடைய பதம் பிரித்து நீங்க சொன்னதுக்கு அந்த ஞாபகம் தான் வரும். உள்ளபடியே இன்னும் கொஞ்சம் ஆனந்தமா படிக்கிறதுக்கு ரொம்ப ஏதுவாக இருக்கும், நல்ல மகிழ்ச்சியாக இருக்கும். நல்ல பொருள் உணர்ந்து படிக்கிறப்ப எங்களுக்கு உள்ளபடியே பொருள் உணர்ந்து படிக்கிறப்ப எங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். நன்றி ஐயா, நன்றி. இதுல கேள்வி கேட்கறதுக்கு ஒன்றுமே இல்லையா. நன்றி, நன்றி,
நன்றிங்க ஐயா, மிக்க நன்றி.
நன்றி நண்பர்களுக்கு. நன்றி நண்பர் எல்லாருக்கும் நன்றி. எனக்கும் வந்து இந்த கேள்விகளும் இல்லை. நானும் கேள்வி இருந்தா கேட்கணும்னு நினைக்கிறேன், பட் ஒன்றும் கேட்கற மாதிரி இல்லை. ரொம்ப சிறப்பான ஒரு சுற்றிவா அமைஞ்சது. இதுல வந்து பெருமான் வந்து இந்த திருவடி புகழ்ச்சியில பல விஷயங்களை வந்து ஒரு வார்த்தை ஒரு சில வார்த்தைகளால எல்லாத்தையும் அது வந்து ஞாபகப்படுத்துறாருன்னு சொல்ல முடியும். அது வந்து அந்த இப்போ நம்ம வந்து ஆனந்தபாதி ஐயா சொன்னதுக்கு அப்புறம் அதை படிக்கும்போது ஒவ்வொரு வார்த்தை வரும்போது டக்குன்னு நம்ம அந்த அந்த ஒரு புராணத்தையோ அந்த நிகழ்வையோ நம்மளுக்கு வந்து கொஞ்சம் எளிதா அதை மனதில் கொண்டு வர முடியும்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப அற்புதமாகவும் சிறப்பாகவும் இருந்தது. நன்றிகள், நன்றிகள் பல. இப்போ வந்து அன்பர்கள் உங்களுக்கு வேற எதுவும்,
நன்றிங்கய்யா,
நன்றிங்கய்யா. அன்பர்கள் உங்களுக்கு வேற எதுவும் கேள்வி இல்லைங்கிறனால நம்ம இன்னைக்கு வந்து நன்றி உரை வந்து கோபிய கோபி சொல்லலாம்னு இருந்தாரு. ஆனா நம்ம ராஜியம்மா வந்து ரொம்ப அழகான ஒரு நன்றி உரையை வந்து அவங்க அது நன்றி உரைன்னு சொல்லாமே சொல்லிட்டாங்க. இதுக்கு மேல ஒரு தனியா ஒரு நன்றி உரை அப்படிங்கிறது எதுவும் இருக்க முடியாது. அதனால கோபி வந்து ஒரு வாழ்த்துறை சொல்லிடுவார் இப்போ.
நன்றி பிரசன்னா. நாங்க ரெண்டு பேரும் தான் வாட்ஸ்அப்ல தான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டோம். ராஜியம்மா வந்து நன்றி உரை சொல்லிட்டாங்க. நாங்க வந்து ஒரு தடவை நீங்க பேசும் போதும் எங்களுக்கு வந்து என்ன சொல்றதுன்னு தெரியல, எப்படி நன்றி சொல்றதுன்னு தெரியல. இதே விஷயம்தான் திரும்ப திரும்ப சொல்றோம். இவ்வளவு சின்ன வயசுல வந்து இவ்வளவு ஞானத்தோட பல உதாரணங்கள் பட எடுத்துக்காட்டுகளை வந்து எங்களுக்கு ஈஸியா வந்து கொடுக்குறீங்க. அதுக்கு வந்து நாங்க வந்து ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம். கோடான கோடி நன்றிகள். ராஜியம்மா, ஜெயராஜயா, பிரசன்னா எல்லாம் சொன்ன மாதிரி எங்களுக்கு என்ன சொல் என்ன வார்த்தை சொல்றதுன்னு தெரியல. இது அவங்களே எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. அதனால சின்ன வாழ்த்து எப்பயும் படிக்கிற வாழ்த்து தான். தாங்களும் தங்கள் குடும்பமும் உறவுகளும் சுற்றமும் நட்பும் மற்றும் அனைவரும் கல்வியில் கேள்வியில் கடலினும் சிறந்து அன்பரி ஒழுக்கம் அமைந்து குடும்பத்துடனே தீர்காயிலும் செல்வப்பெருக்கும் நோயற்ற வாழ்வும் நூலரும் கீர்த்தியும் சிவந்திகள் ஞானமும் சித்தியும் பெற்று வாழ்க வாழ்க மகிழ்ந்து அருட்துணையால் வாழ்க வாழ்க வளம் பெற வாழ்க என்று குருவரளையும் திருவரளையும் வேண்டி விண்ணப்பிக்கின்றோம். ஆனந்த பாரதி ஐயா, ஞானந்த லட்சுமி அம்மா, ரொம்ப நன்றி. கோடான கோடி வணக்கங்கள்.
நன்றி கோபி ஐயா.
நன்றிங்க ஐயா, மிக்க நன்றி.
அருப்பெருந்தோதி அருப்பெருந்தோதி தனிப்பெரும் கருணை அருப்பெருந்தோதி சுத்த சம்மாக்கு சத்திய திரு விண்ணப்பம் இயற்கை உண்மையர் என்றும் இயற்கை அறிவினர் என்றும் இயற்கை இன்பினர் என்றும் நிற்குமர் என்றும் சிற்குமர் என்றும் நித்தியர் என்றும் சத்தியர் என்றும் ஏகர் என்றும் அநேகர் என்றும் ஆரியர் என்றும் அனாரியர் என்றும் அமலர் என்றும் அருட்பெரும் ஜோதியர் என்றும் அற்புதர் என்றும் நிரதிசியர் என்றும் எல்லா மாணவர் என்றும் எல்லாம் உடையவர் என்றும் எல்லாம் வல்லவர் என்றும் பிரிக்கப்படுதல் முதலிய அளவு கடந்த திருக்குறிப்பு திருவார்த்தைகளால் சுத்த சன்மார்க்க ஞானிகள் துதித்தும் நினைத்தும் உணர்ந்தும் உணர்ந்தும் அனுபவிக்க விளங்குகின்ற தனித்தலைமை பெரும்பதியாகிய பெருந்தலைமை கடவுளை தேவதை திருவர் சமூகத்தில் திரும்பினும் சிறியோமாகிய யாங்கள் சிற்றழிவா செய்து கொள்ளும் சிறு விண்ணப்பங்களை சிறு செவிலிக்கு ஏற்றித் தருளி எங்களை ரட்சித்தருளல் வேண்டும். எல்லாமுடைய அருப்பெருந்தொழி அற்புத கடவுளை இது தொடங்கி எக்காலத்தில் சுற்றுசன்மார்க்கத்தின் முக்கிய தடைகளாகிய சமயங்கள் மதங்கள் மாற்றங்கள் என்பனவற்றின் ஆச்சார சந்தர்ப்ப விகற்பங்களும் வருணம் ஆசிரமம் முதலிய உலகாச்சார சந்தர்ப்ப விகற்பங்களும் எங்கள் மனதில் பற்றாத வண்ணம் அருள் செய்தல் வேண்டும். சுத்த தன்மார்க்கத்தின் முக்கிய லட்சியமாகிய ஆண்மனேயே ஒருமைப்பாட்டு உரிமை எங்களுக்கும் எக்காலத்தும் எவ்விடத்தும் எவ்விடத்தும் விலகாமல் நிறைந்து உழங்க செய்து தருதல் வேண்டும். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி.
ஜோதி 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 சுயம் ஜோதி 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 பரம் ஜோதி 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 அருள் ஜோதி 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 சிவம் வாம ஜோதி சோம ஜோதி வான ஜோதி ஞான ஜோதி மாஹ ஜோதி யோக ஜோதி வாத ஜோதி நாத ஜோதி ஏம ஜோதி வியோம ஜோதி ஏறு ஜோதி வீறு ஜோதி ஏக ஜோதி ஏக ஜோதி ஏக ஜோதி ஏக ஜோதி ஆதி நீதி வேதனே ஆடல் நீடு பாதனே வாதியான போதனே வாழ்க வாழ்க நாதனே வாழ்க வாழ்க நாதனே வாழ்க வாழ்க நாதனே. திருச்சிற்றம்பலம் எல்லாம் செயல்கூடும்.
வாழி என்னை தூக்கி வைத்த கரதலங்கள், வாழி எல்லாம் வல்ல மணிமன்றம், வாழி நடம், வாழி அருட்ஜோதி, வாழி நடராயன், வாழி சிவஞான வழி, வாழி என் ஆண்டவன், வாழி என் கூனருள், வாய்மை என்று வாழி, எமான் புகழ் வாழி, என் நாதன் மலர்பதங்கள் வாழி, மெய் சுத்த சன்மார்க பெருநெறி மண்பு கொண்டு வாழி, இவ்வையமும் வானமும் மற்றும் வாழியவே. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, கொல்லாவிரதம் கோலையமெல்லாம் ஓங்குக, வல்லன் மலரடி வாழ்க வாழ்க. சத்குருநாதா சத்குருநாதா, சன்மார்க்க சங்கம் சலைக்கு அருள் தாத்தா. திருச்சிற்றம்பலம் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய நன்றிகள், வணக்கம், வந்தனம்.